This sermon, Broken Cisterns, was delivered on Sunday evening, July 26, 1964, at the Branham Tabernacle, Jeffersonville, Indiana, USA.
கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரெண்ணாம் அவர்களால் 1964 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரெண்ணாம் ஜபகூடாரத்தில் புரோக்கன் சிஸ்டர்ன்ஸ், வெடிப்புள்ள தொட்டிகள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்.
ஜெபம் செய்வோம்.
லார்ட், நவ வி பிலீவ்.
கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
வி பிலீவ் ஆன் தி சன் ஆஃப் காட், அண்ட் த்ரூ திஸ் வி அக்செப்ட் எட்டர்னல் லைஃப் த்ரூ ஹிம்.
தேவகுமாரன் மேல் நாங்கள் விசுவாசமாய் இருக்கிறோம். இதன் மூலமாக நித்திய ஜீவனை நாங்கள் அவர் மூலமாய் பெற்றுக் கொள்கிறோம்.
நவ வி ஹேவ் கேதர்ட் அகைன் திஸ் ஆஃப்டர்நூன் ஆர் திஸ் ஈவினிங் ஃபார் அனதர் சர்வீஸ்.
இந்த பிற்பகல் அல்லது சாயங்காலத்தில் நாங்கள் மீண்டுமாய் இன்னொரு ஆராதனைக்காக கூடி வந்திருக்கிறோம்.
Trusting you for the message and for what you will tell us tonight.
செய்திக்காகவும் இன்றிரவு நீர் எங்களுக்கு என்ன சொல்லுவீர் என்பதற்காகவும் நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம்.
We believe thee, Lord, and we wait upon thee.
நாங்கள் உம்மை விசுவாசித்து கர்த்தாவே உம் பேரில் காத்திருக்கிறோம்.
You said they that wait upon the Lord shall renew their strength. They shall mount up with wings like an eagle.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று நீர் கூறியிருக்கிறீர்.
And we pray, God, that you'll give us that mounting up power tonight as we wait on thee.
நாங்களும் பேரில் காத்திருக்கின்ற இந்த வேளையிலே அந்த எழும்புகின்ற வல்லமையை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் தேவனே நாங்கள் ஜெபிக்கிறோம்.
We thank thee for these people. And for what they mean to you and what they mean to me.
இந்த ஜனங்கள் உமக்கு என்னவாய் இருக்கிறார்கள் என்பதற்கும் எனக்கு இவர்கள் என்னவாய் இருக்கிறார்கள் என்பதற்கும் நாங்கள் இந்த ஜனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
I thank you for it, Father.
நான் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பிதாவே.
They are your jewels.
அவர்கள் உம்முடைய ரத்தினங்களாய் இருக்கிறார்கள்.
And I pray, God, that the night that You will manifest yourself and the way to them that they have need of.
அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் அந்த விதத்திலே நீர் உம்மை இன்றிரவு வெளிப்பட செய்து காட்ட வேண்டும் என்று தேவனே நான் ஜெபிக்கிறேன்.
If there is sick here, may they be healed.
யார் யார் இருப்பவர்கள் இங்கு இருப்பார்களாயின் அவர்கள் சுகப்படுத்தப்படுவார்களாக.
If there is a doubt in someone's mind, clear it up, Lord.
யாருடைய மனதிலாவது ஒரு சந்தேகம் இருக்குமாயின் அதை தெளிவுபடுத்தும் கட்டாவே.
And just give us of thy presence and thy blessings because we need them, Lord.
உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும், ஏனென்றால் அவைகள் எங்களுக்கு தேவையாய் இருக்கிறது கட்டாவே.
You are our all sufficiency.
நீரே எங்கள் எல்லாவற்றுக்கும் போதுமானவராய் இருக்கிறீர்.
And without you we cannot do nothing.
நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது.
We pray that you will receive our thanksgiving for all that you have done.
நீர் செய்த எல்லாவற்றுக்குமான எங்களுடைய நன்றி கூறுதலை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
In the name of Jesus Christ we look forward to your blessings. Amen.
உம்முடைய ஆசீர்வாதங்களை எதிர்நோக்கி இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென்.
Be seated.
நீங்கள் உட்காரலாம்.
Well, it's just a bit cooler this Sunday night in here than it was last Sunday night.
கடந்த ஞாயிறுவை காட்டிலும் இந்த ஞாயிறு சற்று குளுமையாய் இருக்கிறது.
We are very grateful to our brothers who worked so faithfully and getting this in.
இந்த காரியங்களுக்காக அவ்வளவு உத்தமாய் கிரியைகளை நடப்பித்த சகோதரர்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். அவர்கள் இரண்டோ அல்லது மூன்று சகோதரர்கள் என்று எனக்கு தெரியும்.
Brother Mike Egan is the see back there and I brother Mike and brother Southman
சகோதரன் மைக் ஈகன் அவரை பின்னாக நான் காண்கிறேன். சகோதரன் மைக்கும் சகோதரன் சாத்மனும் தான்.
Brother I believe Roy Roberson and brother Woods and all of them
நான் நினைக்கிறேன் அது சகோதரன் ராய் ராபர்ட்சன் அது சகோதரன் வுட்ஸும் என்று அவர்கள் எல்லாரும் அங்கு இருக்கிறார்கள்.
They were down here just sweating it out trying to get it in so we could have this message now or today
அவர்கள் இங்கே கீழே அதற்காக வியர்வை சிந்த வேலை செய்து இந்த செய்தியை இப்பொழுது அல்லது இன்று கேட்க இதை உள்ளே கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
So we're grateful.
எனவே நாங்கள் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம்.
Now next Sunday morning the Lord willing I want to have a healing service a prayers for the sick.
இப்பொழுது அடுத்த ஞாயிறு காலையில் கர்த்தருக்கு சித்தமாய் இருக்குமானால் ஒரு சுகமளிக்கும் ஆராதனையை வைக்க வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன்.
And we'll designate it to a healing service if the Lord willing.
கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதை ஒரு சுகமளிக்கும் ஆராதனை என்று அழைக்க போகிறோம்.
I noticed this morning there's a bunch of handkerchiefs here. I prayed for them.
இங்கே ஒரு கூட்ட கைக்குட்டைகள் வைக்கப்பட்டிருக்கிறதை இன்று காலையில் நான் கவனித்தேன். அவைகளுக்காக நான் ஜெபித்தேன்.
And while you were praying and singing, I prayed for the handkerchiefs. And then there's more here tonight.
நீங்கள் ஜெபித்துக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கையிலே நான் கைக்குட்டைகளுக்காக ஜெபித்தேன். அப்படி இருந்தும் இங்கே இன்றிரவு அவைகள் அதிகமாயிருக்கிறது.
So we believe that God heals the sick.
எனவே வியாதியஸ்தரை தேவன் சுகப்படுத்துகிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம்.
So many great testimonies of healing among us. And across the world, we're grateful for this.
நமது மத்தியிலே சுகமடைந்தவர்களின் மகத்தான சாட்சிகள் அநேகம் இருக்கின்றன. உலகம் முழுவதிலுமாய் இருக்கிறது. இதற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம்.
And I thought next Sunday being I have to be away for a little bit.
நான் நினைத்தேன் அடுத்த ஞாயிறு நான் சற்று வெளியே போக வேண்டியதாய் இருக்கிறது.
We've been holding so much just to the teaching and all the message.
செய்தியை போதிப்பதில் நாம் அவ்வளவாய் லயித்திருக்கிறோம்.
I thought it would be a good thing if we had a healing service, prayed for the sick.
நமக்கு சுகமளிக்கும் ஆராதனையை வியாதிக்காக ஜெபித்தால் நன்மையாய் இருக்கும் என்று நான் கருதினேன்.
And we trust that God will give us a great time.
தேவன் நமக்கு ஒரு மகத்தான நேரத்தை தந்தருளுவார் என்று நாம் நம்புகிறோம்.
Now many of you have to drive many miles tonight.
இப்பொழுது உங்களில் அநேகர் இன்றிரவு அநேக மைல்கள் காரோட்டி செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள்.
So I was talking to groups over at the Blue Boar cafeteria today where I was having dinner.
எனவே நான் ப்ளூ பார் கேஃபடேரியாவில் இன்றைக்கு குழுக்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். அங்கே நான் என்னுடைய ஆகாரத்தை சாப்பிட்டேன்.
Many fine people I got to shake their hands and talk with them.
அநேக அருமையான ஜனங்களை நான் அவருடைய கரங்களை குலுக்கி அவர்களோடு பேசலானேன்.
People I never met before that come here to the church.
இதற்கு முன்னர் நான் சந்தியார ஜனங்கள் இங்கே சபைக்கு வருகிறார்கள். அப்பேற்பட்ட நண்பர்களுக்காக நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். அவர்களில் சிலர் கருப்பு பெரிகளை பொறுக்கி எங்களுக்கு கொண்டு வந்தனர்.
One brought us a bucket of syrup or molasses, I believe it was, and just thing.
ஒருவர் எங்களுக்கு ஒரு வாளி சர்க்கரை பாகு என்று நான் நினைக்கிறேன் மற்ற காரியங்களும் கொண்டு வந்தார்கள்.
You don't know what that means.
அவைகள் எதை வெளிப்படுத்துகிறது என்று உங்களுக்கு தெரியவில்லையா?
Of a morning, I come up, go out of the house sometime.
சில நாள் காலையில் நான் மேலே வந்து வீட்டை விட்டு வெளியே போனேன்.
Another morning, there was some brother there that was real bad off, had no clothes and things for me. Go get him some clothes.
அன்றொரு காலையில் அங்கே ஒரு சகோதரன் உண்மையாகவே மோசமான நிலைமையில் இருந்தார். ஆடைகள் முதலானவைகள் இல்லாமல் போய் அவருக்கு சில ஆடைகளை வாங்கி குடித்து வரும்படி செய்தார்.
நான்
வெளியே போக புறப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருந்த ஒரு வாளி பிளாக்பெரிஸ் மீது தடுக்கி விழ
பார்த்தேன்.
நான் அவரிடம் நீர் இந்த பிளாக்பெரிகளை கொண்டு வந்திருக்கிறீரா என்றேன். அதற்கு அவர் இல்லை, எனக்கும் அதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை
என்றார்.
பொழுது விடுவதற்கு முன்னதாகவே நான் இங்கே வந்தேன். அப்பொழுதே அவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார்.
Is my good brother Ruddle had brought him to me.
அதை எனக்கு கொண்டு வந்தது என் அருமையான சகோதரன் ரடல்.
And so those things I certainly appreciate.
எனவே இந்த காரியங்களை நான் நிச்சயமாகவே பாராட்டுகிறேன்.
Billy Paul just made mention to me a few moments ago that among this congregation tonight that took up an offering that for me.
சில நிமிஷங்களுக்கு முன்னர் பில்லி பால் என்னிடம் கூறினான், இன்றிரவு இக்கூட்டத்தாரின் மத்தியில் எனக்காக ஒரு காணிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று.
I thank you for that. I didn't want you to do that.
அதற்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்பவில்லை.
I just appreciate your efforts and so forth, but that wasn't necessary.
உங்களுடைய முயற்சிகள் முதலானவற்றை நான் பாராட்டுகிறேன், ஆனால் அவையெல்லாம் தேவையில்லை.
But the Lord bless you.
ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
You know the Bible said, in so much as you have done unto the least of these, you have did it unto me.
உங்களுக்கு தெரியும், மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எது செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று வேதம் கூறுகின்றது என்று.
Now I've been kind of speaking to you on the message very straight.
நான் செய்தியில் உங்களோடு மிகவும் நேராக ஒரு விதமாக பேசிக் கொண்டிருந்தேன்.
And some people might be under the impression that I think that Jesus is going to come in the morning or tonight.
காலையிலோ அல்லது இன்றிரவோ இயேசுமானவர் வரப்போகின்றதாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அபிப்பிராயத்தை அநேக உடையவர்களாக இருக்கிறார்கள்.
I do.
எனக்கும் கூட அப்படி இருக்கிறது அபிப்பிராயம்.
I don't say that he will.
அவர் வருவார் என்று நான் கூறவில்லை.
And again he may not come for next week. It might be next year. It might be 10 years.
மீண்டும் அடுத்த வாரம் ஒரு கால் அவர் வராமல் இருக்கலாம், ஒரு கால் அடுத்த வருஷம் வராமலும், ஒரு கால் 10 வருஷங்கள் ஆனாலும் வராமல் இருக்கலாம்.
I don't know when he's coming.
அவர் எப்பொழுது வருவார் என்று எனக்கு தெரியாது.
But there's one thing I want to always you bear in mind. You be ready every minute or hour.
ஆனால் ஒரு காரியம் இருக்கிறது, அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதாவது எந்த நிமிஷத்திலும் எந்த மணி நேரத்திலும் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது. புரிகின்றதா?
That if he doesn't come today, he might be here tomorrow.
அதாவது அவர் இன்றைக்கு ஒரு கால் வரவில்லை என்றால் அவர் நாளை இங்கு இருக்கலாம்.
So just keep that in your mind that he's coming.
எனவே அவர் வருகிறார் என்பதை உங்கள் சிந்தையில் வைத்துக் கொண்டிருங்கள்.
And I don't know what time is going to be my last hour on this earth. Neither does any of us.
எந்த மணி நேரம் பூமியின் மேல் என்னுடைய கடைசி மணி வேளையாய் இருக்கும் அல்லது நம்மில் யாருக்கும் எப்பொழுது இருக்கும் என்று எனக்கு தெரியாது.
And it's not of us know when he's coming.
அவர் எப்பொழுது வருவார் என்று அறிந்த ஒருவரும் இங்கு இல்லை.
He doesn't even know himself by his own words.
அவருடைய சொந்த வார்த்தையினால் அவரே கூறியிருக்கிறார், அவருக்கும் கூட அது தெரியாது என்று.
He said the Father only knows when he will come.
அவர் எப்பொழுது வருவார் என்பதை பிதா ஒருவர் மட்டுமே அறிந்திருக்கிறார் என்று அவர் கூறினார்.
Not even the Son knows when he will come.
அவர் எப்பொழுது வருவார் என்பதை குமாரனும் கூட அறியார் என்று அவர் கூறினார்.
It's when God sends him to us again.
தேவன் எப்பொழுது அவரை திருப்பி அனுப்புகிறாரோ அப்பொழுதுதான் அவர் வருவார்.
But we're looking for his coming.
ஆனால் நாமோ அவருடைய வருகைக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம்.
And if he doesn't come in my generation, he might come in the next.
என்னுடைய தலைமுறையில் ஒரு கால் அவர் வரவில்லை என்றால் அடுத்ததில் அவர் வரலாம்.
If he doesn't come in that one, he'll come in the next.
அந்த தலைமுறையிலும் அவர் வரவில்லை என்றால் அதற்கு அடுத்த தலைமுறையில் அவர் வரலாம்.
But for myself, I can't see hardly any time left.
ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அவர் வருகைக்கு எந்த ஒரு நேரமும் இன்னும் விட்டுவிடப்படவில்லை என்று எனக்கு தெரிகிறது.
என்னை
பொறுத்த மட்டில் அவருடைய வருகை எந்த நிமிஷத்திலும் இருக்கலாம்.
Now that don't mean, that doesn't mean now that you'll see the heavens change and
அதனால் வானங்கள் மாறி போகும் முதலான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் என்று அர்த்தமில்லை.
That's not the coming I'm speaking of. I'm talking of the rapture.
நான் அப்படிப்பட்டதான ஒரு வருகையை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை. நான் எடுத்துக் கொள்ளப்படுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன்.
See, he makes three comings.
பாருங்கள், அவர் மூன்று முறை வருகிறார்.
He comes in three sons' names.
அவர் மூன்று குமாரருடைய பெயர்களில் வருகிறார்.
He comes in a trinity, Father, Son, Holy Ghost.
அவர் ஒரு திரித்துவத்தில் வருகிறார், பிதா குமாரன் பரிசுத்தாவி.
See, all of it the same Christ, the same God, all the time.
பாருங்கள், அவையாவும் அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் எல்லா நேரத்திலும் அதே தேவன்தான்.
Now we know he come to bring three works of grace, justification, sanctification, baptism, the Holy Ghost.
அவர் மூன்று கிருபையின் கிரியைகளை கொண்டு வரும்படியாய் அவர் வருகிறார், நீதிமான ஆக்கப்படுதல், பரிசுத்தம் ஆக்கப்படுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்.
Everything in God is completed in threes.
தேவனில் இருக்கிற எல்லா காரியங்களும் மூன்றில் முற்று பெறுகிறதா இருக்கிறது.
And so he come first to redeem his bride.
முதலாவதாக அவருடைய மனவாட்டியை மீட்டுக் கொள்ளும்படியாய் அவர் வருகிறார்.
He comes second as a rapture to take away his bride.
இரண்டாவதாக ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதலாய் அவருடைய மனவாட்டியை கொண்டு போகும்படியாய் அவர் வருகிறார்.
He comes third with his bride, king and queen.
மூன்றாவதாக அவருடைய மனவாட்டியுடன் ராஜாவும் ராணியுமாக வருகிறார்.
After that's when many people are expecting the coming.
அப்பொழுதுதானே அவருடைய வருகையை எல்லா ஜனங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள்.
But when he comes this time, hardly none but those who are ready will know when he comes.
ஆனால் அவர் எடுத்துக்கொள்ளப்பட வரும்போது ஆயத்தமா இருக்கின்றவர்களை தவிர வேறு ஒருவரும் அவருடைய வருகையை அறிய மாட்டார்கள்.
There'll just be an absence of people.
அங்கே வெறுமனே ஆட்கள் காணாமல் போய்விடுவார்கள்.
They won't know what happened to them.
அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று அவர்கள் அறியாதிருப்பார்கள்.
They'll just be caught away in a moment.
ஒரு நொடியில் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள்.
And that, they just come up missing, changed in a moment, in a twinkling of an eye.
காணாமல் போய்விடுவார்கள். ஒரு நொடி பொழுதில் மாற்றமடைந்து கண்யமை பொழுதில் மாறிவிடுவார்கள்.
So just be ready for that.
எனவே அதற்காக ஆயத்தமாயிருங்கள்.
Be horrible some morning to miss a loved one, no one can find him.
நேசித்தவர்களை ஒரு காலையில் காண முடியாமற் போவது மிகவும் பயங்கரமானதாயிருக்கும். ஒருவராலும் அவர்களை கண்டுபிடிக்க முடியாது.
Wouldn't it be too bad to know it's done past and you missed it?
அது நடந்தேறிவிட்டது, அதை நீ தவறவிட்டா என்று அறிந்து கொள்வது மிகவும் மோசமாக இருக்கும் அல்லவா?
So just keep before God.
எனவே தேவனுக்கு முன்பாக வையுங்கள்.
Now, next week, the Lord willing, next Monday, from week from this Monday.
இப்பொழுது அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த திங்கட்கிழமை, இந்த திங்கட்கிழமையிலிருந்து ஒரு வாரம் கழித்து,
If God willing, I'm taking the family back out to Arizona where they go to school. And I'm coming back.
கர்த்தருக்கு சித்தமாய் இருக்குமானால் நான் குடும்பத்தை அரிசோனாவுக்கு கொண்டு போகிறேன். அவர்கள் அங்கே பள்ளிக்கு போக வேண்டும், பின்னர் நான் திரும்பி வருவேன்.
Now, I don't go out there. I haven't any services to be out there in.
எனக்கு அங்கே போவதற்கு எந்த ஒரு ஆராதனையும் அங்கே இல்லை.
I'm hardly ever in Arizona. I'm gone somewhere else.
நான் எப்போதோ ஒரு சமயம்தான் அரிசோனாவுக்கு போவதுண்டு. நான் வேறு எங்காவது போவேன்.
I take the wife out there next Monday. I'm coming back here again.
அடுத்த திங்கள் நான் மனைவியை அங்கே அழைத்து போவேன். நான் மீண்டுமா இங்கே திரும்பி வருவேன்.
I'll leave from here to British Columbia.
நான் இங்கே இருந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவிற்கு போகிறேன்.
I'll come back to Colorado.
நான் திரும்பி கொலராடோவுக்கு வருகிறேன்.
I'll be in Arizona again sometime near Christmas.
கிறிஸ்துமஸுக்கு சமீபமாய் நான் மீண்டும் அரிசோனாவில் இருப்பேன்.
Just for a few minutes, long enough for maybe 2 or 3 days, get the family together, be back here through Christmas holidays. The Lord willing, have a service through New Year's week here.
சில நிமிஷங்களுக்கு மட்டும் ஒருவேளை 2-3 நாட்களுக்கு குடும்பத்தில் ஒன்று சேர்ந்திருந்து பின்னர் இங்கே திரும்பி வந்து கிறிஸ்துமஸ் விடுமுறை முழுவதும் இங்கே இருப்பேன். கர்த்தருக்கு சித்தமானால் புது வருட வாரம் முழுவதுமாய் ஒரு ஆராதனையை வைப்போம்.
So then, I'm here practically. I'm here 10 times more than out there.
ஆக அப்படியானால் உண்மையிலேயே இங்கேயே தான் நான் இருக்கிறேன். அங்கே வெளியே இருப்பதை காட்டிலும் இங்கே 10 மடங்கு அதிகமாக இருக்கிறேன்.
Because we don't have any church or any services out there.
ஏனென்றால் அங்கே எங்களுக்கு எந்த சபையோ ஆராதனைகளோ கிடையாது.
Nothing we have out there. So, in a way of church service.
அங்கே எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது சபை ஆராதனை போன்ற விதத்தில்.
That's one bad thing about it.
அது அதை குறித்த ஒரு கெட்ட காரியமாக இருக்கிறது.
I have no place to send the children that will hear these messages like your children get to hear it here.
இங்கே உங்களுடைய பிள்ளைகள் செய்திகளை கேட்பது போன்று அங்கே செய்தியை கேட்க என்னுடைய பிள்ளைகளை அனுப்ப எனக்கு இடமே கிடையாது.
And so that's one defect we have.
எனவே அது எங்களுக்கு இருக்கின்ற ஒரு கோளாறு.
But they're all healthier.
அவர்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள்.
It's a dry, hot, dry climate, but all the children seem to be healthier.
அது ஒரு ஈர பசையில்லாத உஷ்ணமான வறட்சியான சீதோஷணம். ஆனால் எல்லா பிள்ளைகளும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள்.
I'm not there long enough to know whether it's healthy or not healthy.
ஆரோக்கியமாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை அறிய நான் போதுமான அளவுக்கு அங்கு இருப்பதில்லை.
I'm on the move and I guess I was just born a rammer.
நான் எப்பொழுதும் போய்கொண்டே இருக்கிறேன். நான் சுற்றி திரிகிறவனாய் பிறந்தேன் என யூகிக்கிறேன்.
My wife calls me. I know she's here, so I'll get this after church. You all know.
என் மனைவியை அந்த விதமாய் அழைக்கிறாள். அவள் இங்கு இருக்கிறாள் என்று நான் அறிவேன். எனவே சபைக்கு பின்னர் அதை பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியும்.
What is that called? Shifting winds or restless winds or whatever. Whatever, you know, shifting sands or.
உங்களுக்கே தெரியும் அது என்னவென்று. அப்படியே மணல் இடம் விட்டு இடம் அசைவது போன்றும் காற்று இடம் விட்டு எடுத்துக்கு போவது போன்றுமா இருக்கும். அல்லது வேறு வார்த்தைகளில் கூறினால், நான் எப்பொழுதுமே பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறேன்.
Been married now 22 years, and sometimes I think I'm a stranger around the house because I have to be going.
எனக்கு திருமணமாக 22 வருடங்கள் ஆகிறது. நான் சில சமயங்களில் வீட்டை சுற்றிலும் ஒரு அந்நியன் என்று நான் நினைப்பதுண்டு. ஏனென்றால் நான் போய்கொண்டே இருக்கிறேன்.
But I'm looking for the time that when we'll be settled down in the homeland someday.
ஆனால் என்றோ ஒரு நாள் நம்முடைய தாய் நாட்டிலே போய் தங்கும் அந்த நேரத்திற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன்.
But now the battle's on, so let's be in prayer.
ஆனால் இப்பொழுதோ போர் நடந்து கொண்டிருக்கிறது, எனவே நாம் ஜெபத்தில் இருப்போம்.
Don't forget, next Sunday morning, the Lord willing, bring in your sick and the afflicted.
மறந்து போகாதீர்கள், அடுத்த ஞாயிறு காலையை கர்த்தருக்கு சித்தமானால் உங்களுடைய வியாதியஸ்தர்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் கொண்டு வாருங்கள்.
Come early. Get your place and probably a group to be prayed for.
சீக்கிரமாய் வாருங்கள், உங்கள் இடத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை ஜெபித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கூட்டமே இருக்கிறது.
We'll have to give our prayer cards.
நாம் ஜெப அட்டைகளை கொடுக்க வேண்டும்.
If there isn't enough, we won't give our prayer cards. Just not to form a little line like 2 or 3 dozen or something.
போதுமான அளவு இல்லை என்றால் நாங்கள் ஜெப அட்டைகள் கொடுக்க மாட்டோம். வெறுமனே 1-2 dozen ஜனங்களை கொண்ட ஒரு சிறு ஜெப வரிசையை ஏற்படுத்தி விடுவோம்.
But we'll probably give our prayer cards, so we'll probably do it about an hour before the regular service.
அநேகமாக ஜெப அட்டைகள் கொடுப்போம், எனவே வழக்கமான ஆராதனைக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே கொடுக்கப்படலாம்.
Which I think takes up, it'd be 8 or 8:30, they'll give out the prayer cards.
நான் நினைக்கிறேன் அது 8 அல்லது 8:30 மணிக்கு இருக்கலாம், அவர்கள் ஜெப அட்டைகளை கொடுப்பார்கள்.
Open the church, give the prayer cards next Sunday morning.
சபையை திறந்து ஜெப அட்டைகளை கொடுப்பார்கள் அடுத்த ஞாயிறு காலையில்.
And then be sure to be here for your, bring your loved ones, put them in there.
அதன் பின்னர் இங்கு இருக்க நிச்சயம் உள்ளவளாய் இருங்கள். உங்களுடைய அருமையானவளை இங்கே கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து உட்கார வையுங்கள்.
Be nice and cool in the church if they're sick, and we'll do everything we can to pray for them.
சபைக்குள் அருமையாயும் குளிர்ச்சியாயும் இருக்கும், அவர்கள் சுகபீனமாய் இருப்பார்களேயானால் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக எங்களால் முடிந்த எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்வோம்.
Thank you again for the love offering.
இந்த அன்பின் காணிக்கைக்காக மீண்டுமாய் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.
Now we're going to read some of God's word tonight.
இன்றிரவு நாம் சில தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க போகின்றோம்.
And be ready for this event of his presence again to bring us his word.
அவருடைய வார்த்தைகளுக்கும் நமக்கு கொண்டு வருகின்ற அவருடைய சமூகத்தின் சம்பவத்திற்காக ஆயத்தம் உள்ளவளாயிருங்கள்.
Now we know we can read a text, but God has to reveal the context.
ஒரு பகுதியை எடுத்து நம்மால் வாசிக்க முடியும் என்று நாம் அறிவோம், ஆனால் தேவன் நமக்கு அந்த பொருளை வெளிப்படுத்திக் கொடுக்க வேண்டும். புரிகின்றதா?
We can take a text, but God has to reveal the context.
நாம் ஒரு பகுதியை எடுத்து வாசிக்கலாம், ஆனால் தேவன் அந்த பொருளை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும்.
While you're turning now in the book of Jeremiah, the second chapter,
நீங்கள் இப்பொழுது எரேமியாவின் புத்தகம் 2 அதிகாரத்துக்கு திருப்புங்கள்.
I want to say that I'm glad I have with us Brother Lee Vale, a precious brother in the Lord.
கர்த்தருக்குள் ஒரு வெளியேறப்பெற்ற சகோதரனாகிய சகோதரன் லீ வேல் நமது மத்தியில் இருப்பது எனக்கு மிக்க சந்தோஷம் என்று கூற விரும்புகிறேன்.
And I think your brother here, I can't think of his name, Brother Willard Grace.
இங்க இருக்கின்ற அந்த சகோதரனை என்னால் அவர் பெயரை ஞாபகப்படுத்த முடியவில்லை. சகோதரன் வில்லார்ட் கிரேஸ்.
And I've seen the brothers from Arkansas, Brother John and them from around Poplar Bluff, and Brother Blair.
அர்கன்சாஸில் இருந்து வந்த சகோதரர்கள் சகோதரன் ஜானும் மற்றவர்களும், பாப்புலர் பிளஃபில் இருந்து சகோதரன் பிளேரும் நான் பார்க்கிறேன்.
And oh, Brother Jackson, Brother Ruddle, and so many that I just can't.
Oh, சகோதரன் ஜாக்சன், சகோதரன் ரடல், இன்னும் அநேகர் இருக்கின்றனர், என்னால் அவர்கள் பெயர்களை கூற முடியல.
I wish I could call everybody's name, but I just can't do it. You understand?
எல்லாருடைய பெயர்களையும் கூற விரும்புகிறேன், என்னால் அதை செய்ய முடியாதது. அது உங்களுக்கு தெரியும், புரியும்.
Brother Ben Bryan, I see him sitting here.
சகோதரன் பென் பிரைன் அவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறதை நான் காண்கிறேன்.
He's usually my amen corner. While I'm
அவர் வழக்கமாக நான் பிரசங்கிக்கும் போது என்னுடைய ஆமேன் மூலையாயிருக்கிறார்.
Everybody knows Ben by his voice.
சகோதரன் பென் அவர்களை அவருடைய சத்தத்தினால் யாவரும் அறிந்து கொள்வார்கள் இல்லையா?
We sitting in California one time, I was preaching a message for the Baptist people up in the valley.
ஒரு சமயம் நாங்கள் கலிபோர்னியாவில் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். பள்ளத்தாக்கிலே நான் பாப்டிஸ்ட் ஜனங்களுக்காக ஒரு செய்தியை பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன்.
We had a big tent there and a lot of kind of aristocratic Baptists.
அங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய கூடாரம் இருந்தது. ஒரு விதமான பாப்டிஸ்ட் சகோதரர்கள் அங்கே இருந்தனர்.
I can never hear a amen from anywhere, you know, afraid some of the women break the paint on their face.
எந்த பக்கத்திலிருந்தும் ஒரு ஆமினையும் கூட நான் கேட்கவில்லை. உங்களுக்கே தெரியும், முகத்தில் தீட்டப்பட்டிருக்கும் வர்ணம் உடைந்து விடுமோ என்று பயப்படுகின்றார்கள்.
And then, first thing you know, I seen a pair of feet about like that go up in the air.
பின்னர் முதலாவது காரியம் அதே போன்ற ஒரு ஜோடி பாதங்கள் மேலே போய் கொண்டிருக்கின்றதாயும்
two big hands and a black hair shaking their horn, amen, screaming like that.
இரண்டு பெரிய கரங்களும் ஒரு கருத்த மயிரும் ஆடிக்கொண்டிருக்கும் ஆமென் என்று சத்தமிட்டுக் கொண்டு அதே போன்று அலறிக்கொண்டும் இருக்கின்றதை நான் கண்டேன்.
I looked down and I said, Ben, where did you come from?
நான் கீழ் நோக்கி பார்த்து, பென், நீர் எங்கே இருந்து வருகிறீர் என்று நான் கூறினேன்.
He's really getting the amen.
அவர் உண்மையாகவே ஆமென் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்.
I see his wife looking him over a little bit.
அவருடைய மனைவி சற்று லேசாக அவரை நோக்கி பார்க்கிறதை நான் காண்கிறேன்.
He's losing a little of that black hair, but that's all right.
அவருடைய மயிர் கருமையை லேசாக இழந்து கொண்டே போகிறது, ஆனால் அதெல்லாம் பரவாயில்லை என்று உங்களுக்கு தெரியும்.
Don't get worried about that. I did mine a long time ago.
அதை குறித்து கவலைப்படாதீர்கள். என்னுடைய குறித்து அநேக நாட்களுக்கு முன்பே நான் கவலைப்படாதை விட்டுவிட்டேன்.
So now, don't forget to pray.
எனவே இப்பொழுது ஜெபிக்க மறந்து போக வேண்டாம்.
Now, while we get to the sincere side of the service,
ஆராதனையின் உத்தமமான பாகத்துக்கு நாம் போய் கொண்டிருக்கையிலே,
Remember, if we read this word, then God will bless His word.
நினைவிருக்கட்டும், நாம் இந்த வார்த்தைகளை வாசித்தால் அப்பொழுது தேவன் அவருடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.
It will not return to Him void, but it will accomplish that which is purposed for.
அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பி வராமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்.
I know in reading the word, I'll always be right.
வார்த்தையை வாசிப்பதில் எனக்கு தெரியும், நான் எப்பொழுதும் சரியாயிருப்பேன்.
When I read the word, God will honor His word.
நான் வார்த்தையை வாசிக்கும் போது தேவன் அவருடைய வார்த்தையை கனப்படுத்துவார்.
Now let us stand in respect to His word.
அவருடைய வார்த்தைக்கு கனம் செலுத்தும் வண்ணமாய் நாம் இப்பொழுது எழும்பி நிற்போம்.
Jeremiah, the second chapter, the 12th and 13th verses of Jeremiah 2.
எரேமியாவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்கள். எரேமியா 2.
Be astonished, O heavens, at this, and be horribly afraid. Be very desolate, saith the Lord.
வானங்களே, இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார்.
For my people have committed two evils.
என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள்.
They have forsaken me, the fountain of living water.
ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள்.
And have hewed them out cisterns, broken cisterns that can hold no water.
தண்ணீர் இருக்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
Let us bow our heads now.
ஜெபத்திற்காக நாம் தலைகளை வணங்குவோம்.
Dear God, Thy word has been read.
அன்புள்ள தேவனே, உம்முடைய வார்த்தைகள் வாசிக்கப்பட்டாயிற்று.
And we pray that you will honor that word and give to us tonight the parable or the parallel of it.
நீர் அந்த வார்த்தையை ஆசீர்வதித்து இன்றிரவு எங்களுக்கு அந்த உவமையை அல்லது அதற்கு இணையானதை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
As we look to days gone by, Israel as examples.
கடந்து போன நாட்களின் இஸ்ரவேலை நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கிறோம்.
As the Bible teaches us that we can see what you did to them when they obeyed the word.
அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அவர்களுக்கு நீர் என்ன செய்தீர் என்பதையும்,
See what you did to them when they disobeyed the word.
வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போன போது நீர் அவர்களுக்கு என்ன செய்தீர் என்பதையும்,
and learn what we must do.
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் காண முடியும் என்று வேதாகமம் போதிக்கின்றது.
So we pray that you will speak to us tonight in a very special way.
எனவே ஒரு விசேஷமான படியில் இன்றிரவு நீர் எங்களோடு பேசி.
That we might know how to conduct ourselves in this day that we learn this morning that we're living in.
இன்று காலையில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொண்டதான நாளில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அறியும்படியாக செய்யும்.
For we ask it in Jesus' name, Amen.
நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிறோம், ஆமென்.
Be seated.
நீங்கள் உட்காரலாம்.
I want to speak tonight on the subject for just a short time on broken cisterns.
இன்று இரவு ஒரு குறுகிய நேரத்திற்கு வெடிப்புள்ள தொட்டிகள் என்ற பொருளின் பேரில் பேசப் போகிறேன்.
Israel had done two great evils.
இஸ்ரவேல் இரண்டு மகத்தான தீமைகளை செய்தார்கள்.
God said they had turned from him the fountain of life and had hewed themselves cisterns to drink out of.
அவர்கள் ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய அவரை விட்டு திரும்பி தாங்கள் குடிப்பதற்கு தாங்களாகவே தொட்டிகளை வெட்டி கொண்டார்கள் என்று தேவன் சொன்னார்.
That's something the reason I thought of this text was because that it would run parallel to what I was saying this morning.
இப்பொழுது அது ஏதோ காரியம். இந்த பொருளை குறித்து நான் நினைத்ததற்கு காரணம் என்னவென்றால் இன்று காலையில் நான் சொல்லிக் கொண்டிருந்த காரியங்களும்
of the hour that we're living and the cause that we are struggling for.
அதாவது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையும் ஒரே போக்காய் இருக்கின்றது. அதன் காரணமாகவே நாம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம்.
And we look at Israel as example that what God was, he always has to remain the same.
தேவன் என்னவா இருந்தாரோ அவர் அதே விதமாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதால் நாம் ஒரு உதாரணமாக இஸ்ரவேலை நோக்கி பார்க்கிறோம்.
And there's only one thing that God ever did honor. That was his way that he provided for the people.
தேவன் கனப்படுத்தினதான ஒரே ஒரு காரியம் தான் இருக்கிறது. அது என்னவெனில் அவருடைய ஜனங்களுக்காக அவர் ஏற்படுத்தின அவருடைய வழியாயிருக்கிறது.
And when they got out of that way, then God was dishonored.
அவர்கள் அந்த வழியை விட்டு விலகும் போது அப்பொழுது அவர்கள் அவரை கனவீனப்படுத்துகிறார்கள்.
And God made the people suffer for getting away from what he had told them to do, no matter what it was.
அது என்னவாய் இருந்தாலும் சரி அவர் செய்யும்படி கூறின எதையும் விட்டு வழிவிலகி போகும்போது தேவன் ஜனங்களை கஷ்டப்படும்படி செய்தார்.
Even give them a law, touch not, handle not, taste not.
தொடாதே, கையாளாதே, ருசி பாராதே என்றும் கூட கற்பனைகளையும் கொடுத்தார்.
Just not because of the evil of doing it, but the evil of disobeying what he said do.
அதை செய்ததின் தீமையின் காரணத்தினால் அல்ல, ஆனால் அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படியாத போன தீமையின் காரணம்தான்.
There's always cannot be a law without a punishment for law.
தண்டனை இல்லாமல் ஒரு சட்டத்திற்கு அங்கே எப்பொழுதுமே எந்த ஒரு சட்டமும் இருக்காது.
Because if there's no punishment, then law is not much to it, unless it has a penalty, the law.
ஏனென்றால் அங்கே தண்டனை இல்லை என்றால் எந்த சட்டத்திற்கும் ஒரு தண்டனை இல்லை என்றால் அந்த சட்டத்திற்கு அங்கு மதிப்பே கிடையாது.
Now, we find what they did in that day seems to parallel what we are doing today, what the church people are doing.
இப்பொழுது அவர்கள் அந்த நாளிலே என்ன செய்தார்களோ அதை நாம் செய்து கொண்டிருக்கிறவைகளுக்கு சபை ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறவைகளுக்கு இணையாய் இருக்கிறது என்று நாம் கண்டோம்.
Now, we see a strange thing here.
இப்பொழுது நாம் இங்கே ஒரு வினோதமான காரியத்தை பார்க்கிறோம்.
It might be strange to some people when he said they have hewn to themselves cisterns, broken cisterns.
நீங்கள் உங்களுக்காக வெடிப்புள்ள தொட்டிகளை வெட்டி கொண்டீர்கள் என்று அவர் கூறினபோது அது ஒரு கால் சிலருக்கு வினோதமாய் இருக்கலாம்.
Now maybe some of you don't know what a cistern is.
ஒரு கால் உங்களில் சிலருக்கு அந்த தொட்டிகள் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கலாம்.
How many knows what a cistern is?
தொட்டி என்று கூறப்பட்டுள்ளது என்னவென்று எத்தனை பேருக்கு தெரியும்?
Well, Most all of you.
ஓ, பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது.
If you have ever raised on a farm, you know what a cistern is.
நீங்கள் எப்பொழுதாவது ஒரு பண்ணை வீட்டில் வசித்திருந்தால் தொட்டிகள் என்றால் என்னவென்று அறிந்திருப்பீர்கள்.
I remember I drank enough bugs from one to know what a cistern was.
ஒரு தண்ணீர் தொட்டி என்னவென்று அறிந்திருக்க நான் தொட்டிலிருந்து போதுமான பூச்சிகளை கொண்ட தண்ணீரை நான் குடித்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது.
Preached out in the country where in a brush harbor.
பிரஷ் ஹார்பரில் உள்ள தேசத்தில் நான் பிரசங்கித்திருக்கிறேன்.
Where you have a big pitcher full of cistern water sitting there out of the rain, you know, and it kind of got a little old.
அங்க ஒரு ஜாடியில் மழை தண்ணீர் இருக்கும், அது மிகவும் பழமையா இருக்கும்.
And then the bugs at night time would get into it.
இரவு நேரத்தில் பூச்சிகள் அதற்குள்ளாக சென்று விடும்.
And so I know what cistern water is.
எனவே தொட்டி தண்ணீர் என்றால் என்னவென்று எனக்கு தெரியும்.
A cistern is a place, a thing that's dug in the ground to take the place of a well.
தண்ணீர் தொட்டி என்பது ஒரு கிணற்றுக்கு பதிலாக பூமிக்குள் தோண்டப்பட்ட ஒரு இடம் அல்லது ஒரு காரியமாய் இருக்கிறது.
Where people doesn't have a well, then they get a cistern.
எங்கே ஜனங்களுக்கு ஒரு கிணறு இல்லையோ அப்படிப்பட்ட இடத்தில் அவர்களுக்கு தொட்டிகள் உண்டாயிருக்கும்.
In other words, a cistern is a man-made tank. Or a man-made well in the ground.
வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் தண்ணீர் தொட்டி என்பது மனிதனினால் பூமிக்குள் வெட்டப்பட்ட ஒரு தொட்டி. ஒரு கால் வித்தியாசமாய் இருக்கலாம், ஒரு கிணறு.
That man dig out to catch the water to use it.
தண்ணீரை தேக்கி வைத்து உபயோகிக்க மனிதன் தோண்டின தொட்டி.
Some of them use it for wash water and some use it for drinking water and different way may.
சிலர் அதை கழுவ உபயோகிப்பார்கள், சிலர் குடிக்கவும் வித்தியாசமான வழிகளில் உபயோகிக்கும் அதை உபயோகிப்பார்கள்.
All the water sometimes we used to get was on a cistern.
சில சமயங்களில் நான் உபயோகிக்கும் தண்ணீர் எல்லாமே இப்படிப்பட்ட தண்ணீர் தொட்டிகளிலிருந்து வந்தவைகளாய் இருக்கலாம்.
Used to have an old thing I had to wind around 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 to get the water up.
வழக்கமாக ராட்டினம் போல உள்ள சக்கரத்தை சுற்றி 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 தண்ணீரை மேலாக கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். தொட்டிலிருந்து தண்ணீரை மேலாக கொண்டு வர அதில் சிறிய சிறிய வாளிகள் வைக்கப்பட்டிருக்கும்.
Well, we notice one thing about a cistern. It's different from a well.
வெட்டப்பட்ட தொட்டிகள் என்பதை குறித்து ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறோம், அது கிணற்றுக்கும் அடி வித்தியாசமானது.
Now, a cistern will get empty.
தொட்டிகள் காலியாகி விடலாம்.
The cistern cannot fill itself.
தொட்டி தண்ணில் தானாக தண்ணீரை நிரப்பிக் கொள்ளாது.
It is not reliable.
அதை நம்பி இருக்க முடியாது.
You can't rely upon a cistern.
ஒரு வெட்டப்பட்ட தொட்டியை நீ நம்ப முடியாது.
It has to rely and depend upon the rains that fall in the summer or in the winter, whatever it is to.
கோடை காலத்திலோ மாரி காலத்திலோ அங்கே பெய்யக்கூடிய மழையின் தண்ணீரை நம்பி அந்த தொட்டிகள் அங்கே
இருக்கின்றன.
வழக்கமாக குளிர்காலத்தில் பனியும் மழையும் வரும்போது அது தண்ணீராக மாறி அந்த தொட்டிக்குள் ஓடி
விடுகின்றது.
அந்த தொட்டிக்குள் தண்ணீர் வந்து விடவில்லை என்றால் உங்களுக்கு தண்ணீரே கிடைக்காது.
It's all dries up.
தண்ணில் தானே அது காய்ந்து விடும்.
And it can't refill itself.
அது தண்ணில் தானே நிரப்பிக் கொள்ளவும் முடியாது.
The old cistern cannot refill itself.
அந்த பழைய தொட்டியால் தன்னை தானே நிரப்பிக் கொள்ள முடியாது.
It gets its filling from the rains that falls.
தன்னுடைய நிரப்புதலை கீழே விழுகின்ற பெய்கின்ற மழையிலிருந்து அது பெற்றுக் கொள்ளுகிறது.
And I want you to notice another thing about a cistern.
வெட்டப்பட்ட தொட்டிகளை குறித்து நீங்கள் இன்னும் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வழக்கமாக நீங்கள் பார்க்கலாம் அல்லது எங்களுடைய ஊரில் அந்த விதமாக இருக்கிறது. வழக்கமாக வீட்டை சுற்றியுள்ள தானிய களம் வீட்டை போன்று இரண்டு மடங்கு இருக்கும். அவர்கள் வழக்கமாக களத்தில் விடுகின்ற மழை தண்ணீரை அந்த தொட்டிக்குள் பாயும்படியா செய்வார்கள்.
I remember that old sister well out there when the drain pipes rushed into off the barn.
அங்கே இருக்கின்ற இந்த படையப்பட்ட தொட்டி எனக்கு ஞாபகம் வருகிறது. மழை தண்ணீர் குழாய்களும் கூட அந்த தண்ணீரும் அந்த தொட்டிகளுக்குள் கொண்டு செல்லும். களத்தில் விடும் தண்ணீரினால் தொட்டி நிரப்பப்படும். எனவே தண்ணீரானது வீட்டின் கூரையிலிருந்து கொண்டு போகப்படுகிறது.
All the filth of the barnyard settles on top of the barn in dry times.
அங்கே பல மிருகங்கள் அந்த குதிரைலாயத்தை சுற்றி நடந்து திரியும். அந்த திறந்தவெளி களத்திலிருந்து அழுக்கு முதலானவைகளை கூரையின் மேல் வறண்ட காலத்தில் தங்கும்.
And then the water comes and washes it all down off the roof into a trough. It's man-made, then into a man-made spout, and then into a man-made cistern.
பின்னர் தண்ணீர் வரும்போது கூரையின் மேல் இருக்கின்ற அழுக்கு எல்லாவற்றையும் அடித்துக் கொண்டு தண்ணீர் கால்வாயின் வழியாக மனிதனால் செய்யப்பட்ட மூக்குள்ள நீர்க்குறாய் வழியாக மனிதனால் வெட்டப்பட்ட தொட்டிக்குள் பாயும். உங்களிடத்தில் ஒரு வெட்டப்பட்ட தொட்டி இருக்குமாயின் அங்கே ஒரு பெரிய கலக்கல், இல்லை என்றால் வேறு என்னதான் இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆமையா,
and just as dirty as it can be.
அது எல்லாம் மனிதனால் ஆனதும் அவ்வளவு அசுத்தமாயும் இருக்கும்.
You know, we used to call, we had a filter rag on one.
உங்களுக்கு தெரியும், அதன் மேல் நாங்கள் ஒரு வடிகட்டும் துணியை வைத்திருப்போம்.
Do you ever know what that was?
அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா?
Had to put a filter rag on it to catch all the bugs and things that come off the top of the barn and all around the place.
அதன் மேல் ஒரு வடிகட்டி துணியை வைத்து எல்லா பூச்சிகளையும் அதற்குள் விழாதபடி வடிகட்டி பிடித்து விடுவோம். எல்லா பக்கத்திலிருந்தும் தண்ணீர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கும் அங்கிருந்து தொட்டிக்குள்ளும் பாயும்.
We used to put a filter rag on it to catch all the scum and stuff that we could.
எங்களால் முடிந்த அளவிற்கு எல்லா பூச்சிகளையும் அழுக்கையும் வடிகட்ட அதன் மேல் ஒரு வடிகட்டும் துணியை போடுவோம்.
Of course that wouldn't catch the real dirt. It just caught the big missiles that come down and fell into it.
நிச்சயமாக அது உண்மையான அழுக்கை வடிகட்டாது, ஆனால் கீழே விழுந்து அதற்குள்ளாக பாயும் பெரியவற்றை இது வடிகட்டிவிடும்.
The bug might fall in it, but the juice of the bug went on with the water.
அந்த பூச்சிகளை வடிகட்டிவிடும், ஆனால் அந்த பூச்சியின் சாரத்தை அதனால் வடிகட்ட முடியாது, அது தண்ணீரோடு கலந்து விடுகிறது.
You really had a mess when you had an old dirty cistern.
எனவே உங்களிடத்தில் ஒரு பழைய அசுத்தமான வெட்டப்பட்ட தொட்டி இருக்குமாயின் உங்களிடத்தில் உண்மையாகவே ஒரு அசுத்தமான கலக்கல் இருக்கும்.
In a few days you let that water stand there and it becomes stagnated.
சில நாட்களுக்குள் அந்த தண்ணீரை அப்படியே தேக்க வைப்பீர்களானால் அது தேக்கப்பட்ட தண்ணீராக ஆகும்.
You let the water stand in the cistern and it becomes stagnated.
நீங்கள் தண்ணீரை ஒரு தொட்டியில் அப்படியே தேக்கி வைப்பீர்களானால் அது தேக்கப்பட்ட தண்ணீராக ஆகும்.
And it gets full of frogs and lizards and snakes.
அதில் தவளைகளும் பல்லிகளும் பாம்புகளும் நிறைந்திருக்கும்.
We used to call it wiggle tails.
நாங்கள் அதை wiggle tails என்று அழைப்போம்.
Little bitty, I don't know where they're not a parasite, they're I don't know what you call them.
நீங்கள் அதை எப்படி அழைப்பீர்களோ எனக்கு தெரியாது, ஆனால் அது ஒரு ஒட்டுண்ணி அல்ல.
But some little thing gets in the water that we called it wiggle tails.
ஆனால் ஏதோ சிறு பூச்சிகள் அதில் வந்து விடுகின்றன, நாங்கள் அதை wiggle tails என்று அழைப்போம்.
You know what it is?
அது என்னவென்று உங்களுக்கு தெரியும்?
Somebody knows what I'm talking about.
நான் இதை குறித்து பேசுகிறேன் என்று எத்தனை பேருக்கு தெரியும்?
Well, sure, all you country folks know.
நிச்சயமாக கிராமவாசிகளாகி உங்கள் எல்லாருக்கும் அது தெரியும்.
Gets it all full of stagnation. And then these lovers of stagnation comes with it.
அத்தேக்கம் அவைகளால் நிறைந்திருக்கும், மட்டுமல்லாமல் தேக்க விரும்பிகள் அனைவரும் அங்கே வந்து விடுவார்கள்.
It just actually comes because it's stagnated.
அவைகள் உண்மையாகவே அங்கு வருகின்றன, ஏனென்றால் அது தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது.
And because it's stagnated, it draws the animal there that likes stagnated things.
அது தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் தேக்கி வைக்கப்பட்டவைகளை விரும்புகின்ற மிருகங்கள் யாவும் அங்கே வரும்.
That's a whole lot like our churches today.
அது அப்படியே முழுவதுமாக இன்றைக்குள்ள சபைகளை போன்றிருக்கின்றது.
I think that we have left.
நாம் அதை விட்டுவிட்டோம் என்று நினைக்கிறேன்.
One of the great sins that the church has done today, just like Israel then, it left him the fountain of living water, and as you themselves out man-made cisterns.
அன்றைக்கிருந்த இஸ்ரவேலரை போன்றே இன்றைக்கு சபையானது செய்திருக்கின்ற மகத்தான பாவங்களில் ஒன்றாய் இது இருக்கிறது. ஜீவ தண்ணீர் ஊற்றை விட்டுவிட்டு அவர்கள் தங்களுக்கென்று மனிதனினால் ஆன தொட்டிகளை வெட்டி
கொண்டார்கள்.
அந்த விதமான தண்ணீரை விரும்புகின்ற அனைத்திற்கும் அது ஒரு குடியிருப்பாக ஆயிற்று.
Lizards, frogs and all kinds of unclean germs live in it because it's a man-made tank.
பல்லிகள் தவளைகள் எல்லாவித அசுத்தமான கிருமிகள் அவைகளில் ஜீவிக்கின்றது. ஏனென்றால் அது மனிதனால் ஆக்கப்பட்ட ஒரு தொட்டியாக இருக்கிறது.
And in this tank these things stay. A perfect example of our denominational today.
இந்த தொட்டியில் இந்த காரியங்கள் எல்லாம் தங்கும். இது இன்றைய ஸ்தாபனக்காரர்களில் ஒரு பரிபூர்ண உதாரணமாக இருக்கிறது.
Now you say, Brother Branham, why do you strike at those people so hard?
நீங்கள் சொல்லலாம், சகோதரன் பிரணாம், நீர் ஏன் இதை இவ்வளவு கடினமாய் தாக்குகிறீர் என்று.
It ought to be struck at.
அது தாக்கப்பட்டாக வேண்டும்.
It's got to be struck at.
அது தாக்கத்தான் பட வேண்டும்.
Flee it because it will finally form the mark of the beast.
அதை விட்டு ஓடுங்கள், ஏனென்றால் அது முடிவிலே மிருகத்தின் முத்திரையாய் உருவெடுக்கும்.
Remember that is the truth.
இது சத்தியம் என்பது நினைவிருக்கட்டும்.
It will be the mark of the beast.
அது மிருகத்தின் முத்திரையாக ஆகும்.
Denomination will lead right to it.
ஸ்தாபனங்கள் நேராக அதற்குள்ளாக செல்லும்.
It's on its road right there now to force by power.
இப்பொழுதே அது அந்த பாதையில் போய்கொண்டிருக்கின்றது. ஒரு வல்லமையினால் அது பலவந்தம் பண்ணப்படும்.
Look in the old Roman Empire, that's exactly what led them to that mark of an apostasy.
பழைய ரோம சாம்ராஜ்யத்துக்குள் நோக்கி பாருங்கள், பின்வாங்கி போன முத்திரைக்கு அவர்களை வழிநடத்தினது அதுதான்.
You found out that no man could buy or sell without the mark of the beast.
மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் ஒருவனும் வாங்கவோ விற்கவோ முடியாது.
He had to have it.
அவன் அதை உடையவனாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கண்டறிந்தீர்கள்.
There's only two classes of people be on the earth, those with the seal of God and those with the mark of the beast.
இரண்டு வகையான ஜனங்கள் மட்டுமே பூமியின் மேல் அப்போது இருப்பார்கள். தேவனுடைய முத்திரையை உடையவர்களும் மிருகத்தின் முத்திரையை உடையவர்களுமாய் இருக்கின்றவர்களே பூமியின் மேல் இருப்பார்கள்.
Only two classes. So you'll have to have one or the other.
இரு வகையானவர்கள் மட்டுமே இருப்பார்கள். எனவே ஒன்று நீங்கள் இதை உடையவர்களாய் இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் அதை உடையவர்களாய் இருக்க வேண்டும்.
It'll be an apostasy, a mark of religion, apostate religion.
அது ஒரு பின்வாங்கி போனதாய் மார்க்கத்தின் முத்திரையாய் பின்வாங்கி போன மார்க்கமாய் இருக்கும்.
And it's going to have an image unto the beast.
அது மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை உடையதாய் இருக்க போகின்றது.
As we study, we find out that Rome was, is, and always will be the mark of the beast. Exactly.
நாம் தியானிக்கையில் ரோமாபுரிதான் அந்த இருந்ததும் இருக்கிறதும் இருக்க போவதுமான அந்த முருகம் என்று கண்டறிந்தோம். சரியாக அப்படியே.
There's no way to get anything else. Rome.
அது வேற ஏதோ என்று கூற எந்த விதமான வழியும் இல்லை. அது ரோமாபுரியேதான்.
And what did Rome do?
ரோமாபுரி என்ன செய்தது?
Was converted from pagan Rome onto papal Rome and organized the system.
அஞ்ஞான ரோமாபுரியிலிருந்து போப்பானவரின் ரோமாபுரியாக ஆகிவிட்டது. ஒரு ஒழுங்குமுறை ஆக்கப்பட்ட ஸ்தாபனமாக ஆகிவிட்டது.
A universal system that forced everybody to that one religion or be put to death.
உலகம் முழுவதுமான ஒரு ஸ்தாபனம் அந்த ஒரு மார்க்கத்துக்குள்ளாக எல்லாரையும் பலவந்தமாய் கொண்டு செல்லும், அல்லது மரணத்திற்குள்ளாக்கும்.
And it's a strange thing that this United States appears on the scene and it's like a lamb.
இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் காட்சியில் வருகிறது. ஒரு வினோதமான காரியமாய் இருக்கிறது. அது ஒரு ஆட்டுக்குட்டியை போல் இருக்கிறது.
And a lamb has two small horns, civil and ecclesiastical rights.
அந்த ஆட்டுக்குட்டிக்கு இரண்டு சிறிய கொம்புகள் இருந்தன, அரசாங்க மரசம்பதமான இரு உரிமைகளும்.
And after a while, when that was a lamb,
கொஞ்சம் கழித்து அது ஒரு ஆட்டுக்குட்டியாய் இருந்த போதே,
we found out that it spoke then like a dragon and exercised all the power the dragon had before it.
அது வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்தது என்று நாம் அப்போது கண்டறிந்தோம்.
And the Bible tells us that they said, "Let us make an image unto the beast."
அந்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது.
An image is something like something else.
சொரூபம் என்று சொல்லும் போது அது ஏதோ ஒன்றை போன்றதாகவே காரியம்.
And we can see it right now. That in its apostate condition, the church is forming the world council churches.
அதை நாம் இப்பொழுதே நேராக காணலாம். அதனுடைய விழுந்து போன நிலைமையில் சபையானது சபைகளின் உலக ஆலோசனை சங்கத்தை உருவாக்குகின்றது.
Which is an image to the power of Rome and will force upon the people the same thing that pagan Rome did, or papal Rome did.
அதுதான் ரோமாபுரியின் சொரூபமாய் இருக்கும். அதுவே அஞ்ஞான ரோமாபுரி அல்லது போப்பானவின் ரோம் ஜனங்களை கட்டாயப்படுத்தினது போன்று ஜனங்களை அது கட்டாயப்படுத்தும்.
So there's no other way, no other thing, but that is the truth.
எனவே வேறு ஏதும் வழியும் வேறு எந்த காரியமும் கிடையாது. ஆனால் அதுதான் சத்தியம்.
That's why I'm striking it in my age, in my time. Because it's got to be struck at.
அதன் காரணமாகத்தான் நான் அதை என்னுடைய காலத்தில் என்னுடைய நேரத்தில் அடித்து கூறுகிறேன். ஏனென்றால் அது அடித்து கூற வேண்டியதாயிருக்கிறது.
The call coming to come out of her, my people, that you be not partakers of her sins.
அவளை விட்டு வெளியே வாருங்கள் ஜனங்களே, அவளுடைய பாவங்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள் என்று அழைப்பு வந்தாயிற்று.
Now, I'm liking that to these dirty, filthy cisterns.
இந்த அசுசியான சுத்தமில்லாத வெட்டப்பட்ட தொட்டிகளுக்கு நான் அதை ஒப்பிடுகிறேன்.
He is the fountain of life.
அவரே ஜீவ தண்ணீரின் ஊற்றாயிருக்கிறார்.
He is the living waters.
அவரே ஜீவிக்கின்ற தண்ணீராயிருக்கிறார்.
And man leave that and dig for themselves cisterns which can only catch the filth.
மனிதர்கள் இதை விட்டுவிட்டு அசுத்தங்களை தன்னிடத்தே பிடித்து வைத்துக் கொள்ளும் வெட்டப்பட்ட தொட்டிகளை தங்களுக்கென்று வெட்டிக் கொள்ளுகிறார்கள்.
That's the only thing it can catch.
அதனால் அதை மட்டும்தான் பிடித்து வைத்துக் கொள்ள முடியும்.
And that's what denominationalism does. It catches everything that comes along. It wants to join.
அதைதான் ஸ்தாபனங்கள் செய்கிறது. அதனோடு கூட சேர்ந்து விடுகின்ற, அதனோடு சேர்ந்து கொள்ள விரும்புகின்ற எல்லா காரியங்களையும் அது பிடித்து வைத்துக் கொள்ளுகின்றது.
They're willing to take it in if it's got some money. Or can dress in a certain way.
அதனிடம் கொஞ்சம் பண வசதி அல்லது ஒரு விதமாக ஆடை அணிந்திருந்தால் அவர்கள் அதை உள்ளே ஏற்றுக்கொள்ள மனமுடையவர்களாக இருக்கிறார்கள்.
No matter who they are, where they come from, they take them anyhow.
அவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்பதை குறித்து அக்கறை இல்லை. எப்படி இருந்தாலும் அவர்கள் அவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள்.
Now we find again that this mark of the beast that was formed here.
இந்த மிருகத்தின் முத்திரையை இங்கேதான் உருவானதென்று மீண்டுமாய் நாம் கண்டோம்.
America is number 13.
அமெரிக்காவின் எண் 13 இருக்கிறது.
It was born with 13 colonies.
அது 13 நாடுகளை குடியிருப்புகளாய் கொண்டு உருவானது.
It had a flag, it had 13 stars, 13 stripes.
அது 13 நட்சத்திரங்களையும் 13 கோடுகளையும் கொண்டதான ஒரு கொடியை அது உடையதாய் இருந்தது.
And it even appears in Revelations, the 13th chapter.
மட்டுமல்லாமல் அது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 13 அதிகாரத்தில் தோன்றுகிறது.
And America has always been a woman represented on our coins.
அமெரிக்கா எப்பொழுதுமே ஒரு ஸ்திரீயின் தேசமாய் இருக்கிறது. நாணயத்திலும் கூட ஒரு பெண்ணின் உருவம் அமைக்கப்பட்டிருக்கிறது.
Even the Indian head on a penny is a woman's profile.
ஒத்தை காசு நாணயத்தின் மேலும் கூட சிவப்பிந்திய தலையாய் ஒரு பெண்ணின் உருவம் தான் இருக்கிறது.
We know that. Know the history of it.
நாம் அதை அறிந்திருக்கிறோம். அதன் சரித்திரத்தையும் அறிந்திருக்கிறோம்.
Everything, the Liberty Bell and everything, yeah, the Liberty Statue of Liberty is everything a woman.
எல்லா காரியங்களும், சுதந்திர மணி, சுதந்திர சிலை எல்லாமும் ஒரு பெண் தான்.
A woman number 13. See?
ஒரு ஸ்திரீ 13 எண் புரிகின்றதா?
Now, it's beautiful to see those things.
அந்த காரியங்களை எல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் அழகா இருக்கிறது.
And now, I have predicted by a revelation from God or a vision in 1933 that seven things would happen before the end time.
நான் தேவனிடத்திலிருந்து பெற்ற வெளிப்பாட்டினாலோ அல்லது 1933 ஆண்டில் கண்ட தரிசனத்தின்படியோ கடைசி காலத்திற்கு முன்னதாக ஏழு காரியங்கள் சம்பவிக்கும் என்று நான்
முன்னறிவித்தேன்.
அதில் ஒன்று என்னவென்றால், முசோலினி என்பவன் ஒரு சர்வாதிகாரியை போன்று ஆகிக் கொண்டிருந்தான். அவன் சர்வாதிகாரியாக ஆகுகிறான்.
And also you'd make an invasion and go down to Ethiopia and would take Ethiopia.
மட்டுமல்லாமல் அவன் எத்தியோப்பியாவின் மேல் படையெடுத்து போய் எத்தியோப்பியாவை கைப்பற்றிக் கொள்வான்.
And the spirit had said he shall fall at his step.
அவனுடைய பாதையில் அவன் விழுந்து போவான் என்று ஆவியானவர் கூறினார்.
I wonder if there's any old timers still left in a tabernacle. Remember me saying that in the Redmond's Hall down here when we preached many, many years ago.
அநேக அநேக வருஷங்களுக்கு முன்பு பிரசங்கித்தது. அதை கேட்ட யாராவது பண்டைய காலத்தார் இங்கு இருக்கிறீர்களா?
Is there one in the building tonight? That's left from down there, the old Redmond's Hall when I preached that.
அங்கே அந்த ரெட்மண்ட்ஸ் ஹாலில் நான் பிரசங்கித்ததை கேட்டிருந்தவர்கள் யாராவது இன்றிரவு இக்கட்டிடத்தில் இங்கு இருக்கிறீர்களா?
When they had the NRA out.
அவர்கள் அப்பொழுது NRA அமைப்பை உண்டாக்கினர்.
Way back time of Roosevelt's first term.
காலத்துக்கு முன்பு அப்பொழுது ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் முதல் முறையாக பதவிக்கு வந்திருந்தார்.
I guess there's not a one in here.
ஒருவர் கூட இல்லை என்று நான் யூகிக்கிறேன்.
Is there one?
யாராவது ஒருவர் இருக்கிறீர்களா?
One. There's one, yes, Miss Wilson. I remember her.
ஆம், அதோ ஒருவர் இருக்கிறார், திருமதி வில்சன். எனக்கு அவளை நினைவிருக்கிறது.
My wife sitting in the back.
என்னுடைய மனைவி அவளுக்கு பின்னால் உட்கார்ந்திருக்கிறார்.
Two left out of the old generation of those in that day.
அந்த நாளின் தலைமுறைகளில் பழமையானவர்களில் இரண்டு பேர்கள் இன்னும் விடப்பட்டிருக்கிறார்கள்.
That when they said this NRA was the mark of the beast, I said nothing to it, not at all.
அந்த NRA அமைப்பை அவர்கள் அந்த நாளத்தில் மிருகத்தின் முத்திரை என்று சொன்னார்கள். நான் அதற்கும் இதற்கும் ஒன்றும் செய்வதற்கில்லை என்று சொன்னேன்.
The mark of the beast don't come here, it comes out of Rome.
மிருகத்தின் முத்திரை இங்கே இருந்து வராது, அது ரோமாபுரியிலிருந்து தான் வெளிவரும்.
And it can't be the mark of the beast.
எனவே அது மிருகத்தின் முத்திரையாக இருக்க முடியாது என்று கூறினேன்.
And I remember that these things are said.
இந்த காரியங்கள் எல்லாம் கூறப்பட்டது என்பதை இப்பொழுது நீங்கள் நினைவில் வையுங்கள்.
Said Adolf Hitler would come to a mysterious end.
அடால்ஃப் ஹிட்லர் ஒரு வினோதமான முடிவுக்கு வருவான் என்று கூறப்பட்டது.
And he would declare war on the United States.
அவன் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மேல் போர் அறிவிப்பான்.
And they'd build a great concrete thing that they'd even live in it.
அவர்கள் சிமெண்டினாலான கான்கிரீட்டில் ஒரு பெரிய காரியத்தை கட்டுவான், அதற்குள்ளாக அவர்கள் ஜீவிக்கவும் செய்வார்கள் என்று கூறினேன்.
And right there the Americans would take a horrible beating.
சரியாக அந்த இடத்தில் தானே அமெரிக்க ராணுவம் ஒரு பயங்கரமான அடி வாங்கும் என்றும் கூறினேன்.
It was a Siegfried line. 11 years before it was ever started to be built.
அதன் பெயர் தான் சிக்ஃப்ரீட் கோடு. அது கட்டுவதற்கு 11 வருடங்களுக்கு முன்னதாகவே நான் அதை அறிவித்தேன்.
And then said, but he would come to an end and the states would win the war.
அது மட்டுமல்லாமல் அவன் ஒரு வினோதமான முடிவுக்கு வருவான் என்றும் அமெரிக்க ராணுவம் முடிவில் வெற்றி பெறும் என்றும் கூறினேன்.
And then said that there's three isms.
பின்னும் அங்கே மூன்று இசங்கள் உருவாகும் என்றும்.
Nazism, fascism, and communism.
அதாவது நாசிசம், பாசிசம், கம்யூனிசம் என்று மூன்று இசங்கள் உருவாகும்.
And I said they'll all wind up in communism. Russia will take it all in communism.
இந்த மூன்று இசங்களும் முடிவில் கம்யூனிசத்தில் முடிவடையும். கம்யூனிசத்தில் ருஷியா எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் என்றும் கூறினேன்.
And I said then science is going to be so great, man's going to get so smart till he invents so many things. Until he's going to make an automobile that looks like an egg.
மேண்டு சொன்னேன், விஞ்ஞானம் அவ்வளவு மகத்துவமாகி மனிதன் அவ்வளவு திறமைசாலியாகி ஒரு மோட்டார் வாகனமானது ஒரு கோழி முட்டை வடிவத்தில் காணப்படும்படியாய் கண்டுபிடிக்கப்படும்.
It'll have like a glass top on it. And it'll be controlled by some of the power than a steering wheel.
அதன் மேல் பாகமானது ஒரு கண்ணாடி போன்ற வஸ்துவினால் ஆக்கப்பட்டு அதற்கும் இயக்கும் ஸ்டேரிங் சக்கரம் இல்லாமலேயே வேறு ஏதோ சக்தியினால் அது கட்டுப்படுத்தப்படும்.
And they've got the car.
அந்த விதமாய் கூறினேன், அந்த வண்டி இப்பொழுது வந்துவிட்டது.
And I said then the morals of our women is going to fall in such a degraded thing to go be a disgrace to all nations.
மீண்டும் நான் சொன்னேன், பின்னர் பெண்களுடைய நெறிமுறைகள் அவ்வளவு சீர்கேடடைந்து அவர்கள் எல்லா தேசங்களுக்கும் ஒரு அவமரியாதையாய் இருக்க போகிறார்கள் என்று.
They're going to wear man's clothes.
அவர்கள் ஆண்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்வார்கள்.
They're going to keep taking off their clothes till actually they come down like they got their underneath clothes on. That's all.
அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய ஆடைகளை களைந்து போட்டு முடிவில் அவர்களுடைய உள்ள ஆடைகளை அணிந்து கொள்வது போன்று வந்து விடுவார்கள் என்று கூறினேன்.
And finally they'll come to wearing just a fig leaf.
முடிவிலே அவர்கள் ஒரு அத்தி இலையை அணிந்து கொள்ளும் அளவிற்கு வந்து விடுவார்கள் என்று கூறினேன்.
If you notice in last month's Life magazine they had the woman with the fig leaves on.
நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் கடந்த மாத லைஃப் மேகசின் பத்திரிகையில் அத்தி இலையை அணிந்திருந்த ஒரு ஸ்திரீயின் படத்தை வெளியிட்டார்கள்.
And that's the new evening frock or gown what they wear every evening.
அது ஒரு புதிய சாயங்கால கவுன் சாயங்காலத்தில் அவர்கள் அணிந்து கொள்வதாயிருக்கும்.
Transparent can see through it on the fig leaves as hides a certain spot of her body.
அவளவு சல்லாவாக உள்ளே இருப்பதை எல்லாம் பார்க்கலாம். அத்தி இலை மட்டுமே ஒரு குறிப்பிட்ட சரீரத்தின் பாகத்தை மறைக்கிறது.
Unstrapped bathing suits, the top of it exposed body.
குளிக்கும் ஆடைகள் பட்டையின்றி அல்லது நாடா இல்லாததால் குளிக்கும் ஆடு மேல் பாகம் அப்படியே காணக்கூடியதாயிருக்கும்.
And how those things has happened.
அப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி சம்பவித்தது?
Then I said I seen a woman standing in the United States like a great queen or something.
பின்னர் நான் கூறினேன், ஒரு மகத்தான ராணியை போன்றோ அல்லது அப்படி ஏதோ விதமாக ஒரு பெண் அமெரிக்காவில் நின்று கொண்டிருக்கிறது நான் கண்டேன்.
And she was beautiful to look at but wicked in her heart.
அவள் பார்ப்பதற்கு அழகானவளாய் இருந்தாள், ஆனால் அவளுடைய இதயத்திலோ அவ்வளவு பொல்லாதவளாய் இருந்தாள்.
And she made the nation step go her step.
அவள் தேசத்தை அவள் போகின்ற பாதையிலே போகும்படியாய் செய்தாள்.
But I said finally he told me look back east again.
பின்னர் முடிவில் நான் கூறினேன், முடிவிலே அவர் என்னை கிழக்காக மீண்டும் நோக்கி பார்
என்றார்.
அப்படியாய் நான் பார்த்தபோது உலகமே வெடித்து விட்டது போன்று பார்ப்பதற்கு காணப்பட்டது.
As far as I could see was nothing but sticks and smoldering rocks have been blown up out of the earth.
என்னால் பார்க்கக்கூடிய தூரம் மட்டுமாய் குச்சிகளும் எரிந்து கொண்டிருக்கும் பாறைகளும் பூமியிலிருந்து வெடித்து தூக்கி எரியப்பட்டிருந்ததை தவிர வேறொன்றையும் பார்க்க முடியவில்லை.
And these were to happen before the end of the world.
உலகத்தின் முடிவிற்கு முன்னர் இவைகள் சம்பவிக்க வேண்டியவைகளாய் இருந்தது.
And five of the seven has already happened in 33 years.
கூறப்பட்ட ஏழு காரியங்களில் 33 வருடங்களில் ஐந்து காரியங்கள் சம்பவித்தாயிற்று.
There we are. Back to the end time.
இதோ நாம் மீண்டுமாய் கடைசி நேரத்துக்கு வந்துவிட்டோம்.
And I spoke against that denominational system right then.
நான் அப்பொழுதே அந்த ஸ்தாபன முறைமைகளுக்கு எதிராக பேசினேன்.
And I still believe tonight that it's a cesspool. That it's a place where the filth run into it.
இன்னமும் ஒரு சாக்கடை தொட்டியாக எல்லா அசுத்தமும் ஓடி தங்குகின்ற இடம் அது என்றுதான் நான்
விசுவாசிக்கிறேன்.
அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவனுடைய சபையில் ஒருபோதும் சேர்த்துக் கொள்வார் என்று என்னால் நம்ப முடியவில்லை.
Because it's got to be born of the Spirit of God and it cleansed before it can be called His.
ஏனென்றால் அது முதலாவதாக தேவனுடைய ஆவியினால் பிறந்து பின்னர் அவருடையது என்று அதை அழைக்கப்படும் முன்னர் அது சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது.
The mystical body of Christ, we are baptized into it by the baptism of the Holy Ghost.
கிறிஸ்துவின் காண முடியாத சரீரம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக அதற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படும்.
Yes, this cistern system is certainly a perfect example of denomination.
ஆம், இந்த தொட்டி வெட்டு முறைமையானது ஸ்தாபனத்தின் ஒரு பரிபூர்ண பாவனையாயிருக்கிறது.
A wise man or to look and never to go into it.
ஒரு ஞானமுள்ள மனிதன் அதை கவனிக்கத்தான் வேண்டும். அவன் ஒருபோதும் அதற்குள்ளாக போகவே மாட்டான்.
For God has proved through the ages that he's against it and never did work with it.
ஏனெனில் தேவன் அதற்கு எதிராக இருக்கிறார் என்றும் அதனோடு கிரியை செய்வதே இல்லை என்றும் காலங்களின் ஊடாக தேவன் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்.
Any group, any time a man raised up with a message like Luther, Wesley or so forth and Smith and Calvin and them.
ஒரு தனி மனிதனாய் லூத்தர், வெஸ்லி, ஸ்மித், கால்வின் முதலானவர்களை எழும்பி ஒரு செய்தியோடு வந்து
when they started the organization God laid the thing on the shelf and never did visit it again in a revival.
அவர்கள் அதை ஸ்தாபனமாக்க துவங்கின போது தேவன் அதை அப்படியே பரணையில் வைத்து விட்டார். அதை மீண்டுமாய் ஒரு முறை கூட ஒரு எழுப்புதலிலும் சந்தித்ததே இல்லை. சரித்திரத்தின் ஊடாக நோக்கி
பாருங்கள்,
ஒரு ஸ்தாபனத்தை எடுத்து தேவன் ஒரு எழுப்புதலை அதன் மூலமாக செய்தார் என்று எங்கேயும் எப்போதும் இருந்ததாக அப்படிப்பட்டதான ஒரு நேரமே இருந்ததில்லை.
அடுத்தது
சரித்திரத்தின் ஊடாகவும் வேதத்தின் மூலமாகவும் அது தேவனுடைய பார்வையில் ஒரு அசுத்தமான காரியம் என்று நிரூபிக்கிறது. எனவே அதனோடு நான் ஒன்றையும் செய்ய விரும்பவில்லை. அதனால் நான் எப்பொழுதும் அதற்கு எதிராக நான் இருக்கிறேன். ஜனங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வர நான் முயற்சித்துக்
கொண்டிருக்கிறேன்.
இஸ்ரவேலரை போன்று நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே உதாரணத்திற்காக நாம் இஸ்ரவேலை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அந்த ஊற்றோடு அவர்கள் நிலைத்திருக்கும் மட்டாய் அவர்கள் சரியாய்தான் இருந்தார்கள்.
But when they got to hewing themselves cisterns, man-made systems, then God left them flat.
ஆனால் அவர்கள் தங்களுக்கென்று தண்ணீர் தொட்டிகளை வெட்டின போது, மனிதனால் ஆக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்ட போது தேவன் அவர்களை அப்படியே விட்டுவிட்டார்.
He'll do us the same.
அவர் அதே காரியத்தை நமக்கும் செய்வார்.
They have forsook him, the fountain of living water.
அவர்கள் அவரை ஜீவ தண்ணீர் ஊற்றை புறக்கணித்து விட்டுவிட்டார்கள்.
That was the complaints that God had against him.
தேவன் அவர்களுக்கு எதிராய் தேவனிடத்தில் இருந்த புகார் அதுதான்.
To make something they could say, you see what we have done.
நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று பார்த்தீர்களா என்று அவர்கள் கூறத்தக்கதாக ஏதோ காரியம் செய்வது. மோசேயின் பிரயாணத்தின் போது தேவன் கிருபையினால் அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்திருந்தார்.
Had vindicated it by signs and wonders.
அவர்களுக்கு முன் சொல்லத்தக்கதாக ஒரு அக்னி சம்பத்தை கொடுத்திருந்தார். அதை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் ரூபகாரப்படுத்தினார்.
Grace had provided all these things.
இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கிருபை அவர்களுக்கு அளித்திருந்தது.
Israel still wanted Saul's law.
இஸ்ரவேலருக்கு இன்னும் தேவைகள் இருந்தது. நியாய பிரமாணத்தை கண்டார்கள்.
They refused grace to take law.
நியாய பிரமாணத்தை எடுத்துக் கொள்வதற்காக அவர்கள் கிருபையை வேண்டாம் என்று தள்ளினார்கள்.
That's exactly what the people does today.
சரியாக அதைதான் இன்றைக்கு ஜனங்கள் செய்கிறார்கள்.
They refuse the word to take a denominational system. Because in that they can do what they want to and get by with it.
ஒரு ஸ்தாபன ஒழுங்கு முறைமைகளை எடுத்துக்கொள்ள அவர்கள் வார்த்தையை புறக்கணித்து தள்ளினார்கள். ஏனென்றால் அதனால் அவர்கள் தாங்கள் விரும்புகின்ற காரியத்தை செய்து அப்படியே தொடர்ந்து போகலாம் என்பதற்காக.
But you can't do it in Christ.
ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் அதை செய்ய முடியாது.
You've got to come clean and clear in order to be in Christ.
கிறிஸ்துவை போல இருக்க வேண்டுமானால் நீங்கள் சுத்தமாயும் தெளிவாயும் வர வேண்டும்.
Leaving the artesian well for a man-made system or cistern.
ஒரு மனிதனில்லான முறைமைக்கு அல்லது வெட்டப்பட்ட தொட்டிக்காக தண்ணில் தானே ஊற்று கண்ணை உள்ள கிணற்றை
விட்டுவிட்டார்கள்.
இந்த விதமாக யாரோ செய்தார்கள் என்று உங்களால் யூகித்து பார்க்க முடியுமா?
Could you imagine the mental conditions of a person that could drink at a fresh artesian well and would leave that for a man-made cistern with frogs and lizards and wiggle tails and everything else in it?
ஊற்று கண் கிணற்றின் தண்ணீரை குடிப்பதை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக தவளைகளும் பள்ளிகளும் முதலான இருந்திருக்கும் தண்ணீரை மனிதனால வெட்டப்பட்ட தொட்டியிலிருந்து குடிக்க போகின்ற ஒரு நபருடைய மனநிலைமை குறித்து யூகித்து பார்க்க முடியுமா?
It don't seem even sensibly to be right. But that's just exactly what the people has done.
அறிவுள்ள பிரகாரமாக பார்க்கும் போதும் இது சரியாகப்படவில்லை. ஆனால் ஜனங்கள் சரியாக இதைதான் செய்தார்கள்.
They've left the word, the true fountain of God's source and power, to drink out of cisterns and make themselves cisterns.
வெட்டப்பட்ட தொட்டிகளிலிருந்து தாங்களாகவே தொட்டிகளை வெட்டி அதிலிருந்து தண்ணீரை குடிப்பதற்காக வல்லமையையும் உற்பத்தி ஸ்தானமுமான உண்மையான தேவனுடைய ஊற்றையும் வார்த்தையும் அவர்கள்
விட்டுவிட்டார்கள்.
அப்பொழுது அவர்கள் செய்த அதே விதமாகவே இப்பொழுதும் இவர்கள்
செய்கிறார்கள்.
அவர்கள் என்னை விட்டு விட்டார்கள் என்று அவர் இங்கே எரேமியா 2:13-14 தான் கூறுகிறார்.
He said, they have left me, the fountain of living water.
ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை அவர்கள் விட்டு விட்டார்கள்.
Now we see what a cistern is.
இப்பொழுது வெட்டப்பட்ட தொட்டி என்றால் என்னை என்று நாம் பார்த்தோம்.
We see what it catches.
அது எதை தன்னிடத்தே பிடித்துக் கொண்டு வைக்கிறது என்பதையும் பார்த்தோம்.
We see how it's made.
அது எவ்விதமாய் செய்யப்பட்டுள்ளது என்பதையும் பார்த்தோம்.
It's a man-made thing. It comes off of a dirty roof.
அது மனிதனால் ஆன ஒரு காரியமாய் இருக்கிறது. அது வீட்டின் கூரையின் மேலிருந்து வருகிறது.
The water that falls down hits on a dirty roof and it only washes the roof off.
கீழே விடுகின்ற தண்ணீரானது அசுத்தமான கூரையிலிருந்து விழுந்து அது கூரையை கழுவி கொண்டு கீழே வருகிறது.
Puts it down through a man-made trough, through a man-made spout into a man-made tank.
மனிதனால் ஆக்கப்பட்ட தண்ணீர் குழாய்கள் வழியாக மனிதனால் ஆக்கப்பட்ட தண்ணீர் குழாயின் மூக்கின் வழியாக மனிதனால் உண்டாக்கப்பட்ட வெட்டப்பட்ட ஒரு தொட்டிக்குள் வந்து அடைகின்றது.
And all the filth gathers in there and the germs and the lizards and frogs and things of the land like that.
எல்லா அசுத்தமும் கிருமிகள் பல்லிகள் தவளைகள் முதலானவைகள் யாவும் அதற்குள் வந்து ஒன்று கூடுகிறது.
And notice they are the unclean animal. Wiggle tail stagnated.
அவைகள் அசுத்தமானவைகள் தேக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. கவனியுங்கள்.
A wiggle tail can't live in clear water.
நெளியும் சிறு பூச்சியானது சுத்தமான தண்ணீரில் ஜீவிக்க முடியாது.
If it does, it killing.
அப்படி ஜீவித்தால் அது மனிதனை கொன்று போடும்.
It's got to be in the stagnation.
எனவே தேக்கத்தில் அது இருந்துதான் ஆக வேண்டும்.
And that's the way it is with a lot of these parasites today.
இன்றைக்கு அநேக ஒட்டுண்ணிகள் இந்த விதமாகத்தான் இருக்கிறது.
You can't live in the fresh water of the Holy Spirit.
உங்களால் பரிசுத்த ஆவியின் புத்தம் புதிதான தண்ணீரில் ஜீவிக்க முடியாது.
That's why they're so firmly against the word and say it contradicts itself, there's nothing to it.
அதன் காரணமாகத்தான் அவர்கள் அவ்வளவு உறுதியாக வார்த்தைக்கு எதிராக இருக்கிறார்கள். அது தன்னை தானே மறுத்து கூறுகின்றது, அதனால் ஒன்றும் இல்லை என்று கூறுகிறார்கள்.
It's because they have to have some kind of a stagnated pool to wiggle in.
காரணம் என்னவென்றால் அவர்கள் நெளிந்து கொண்டிருக்கும்படியாக ஏதோ ஒரு விதமான தண்ணீர் தேக்கம் அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. சரியா?
That's the same way it is with frogs and with lizards and with tadpoles and such as that.
தவளைகள் பல்லிகள் தலைப்பிரட்டைகள் அது போன்றவைகளுக்கு அதே மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும்.
They've got to get around the swamp or the stagnated pool to live. For it's their nature to live there.
அவைகள் ஜீவிப்பதற்கு ஏதாவது சதுப்பு நிலம் சேறு தேக்கமான தண்ணீர் இவைகளை போய் ஆக வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் ஜீவிப்பதே அவைகளுடைய இயற்கையான சுவாபமாய் இருக்கிறது.
And you can't change the animal till you change its nature.
ஒரு மிருகத்தினுடைய சுவாபத்தை மாற்றாமல் நீங்கள் ஒரு மிருகத்தை வித்தியாசமாக மாற்ற முடியாது.
And you cannot make a man see the word of God till his nature's been changed.
ஒரு மனிதனுடைய இயற்கையான சுவாபம் மாறாமல் அவனால் தேவனுடைய வார்த்தையை காண செய்ய உங்களால் முடியாது.
And when his nature is changed from what he is to a son of God and the Holy Spirit comes into him.
அவனுடைய இருந்ததிலிருந்த அவனுடைய சுவாபம் ஒரு தேவகுமாரனாய் மாறி பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் திரும்பி வருமட்டாய் வார்த்தையை காண செய்ய முடியாது.
The Holy Spirit wrote the word of God.
பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தை எழுதினவர்.
Today I was talking with my good friend Dr. Lee Vail, who's present now.
இன்று நான் என்னுடைய நல்ல நண்பரான டாக்டர் லீவே அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன்.
And he's a quite a theologian. And so we usually have some pretty good discussions on the scripture.
அவர் ஒரு சிறந்த வேத பண்டிதன், எனவே நான் அவரோடு விவாதித்துக் கொள்வேன். மிகவும் சாமர்த்தியசாலி.
Very smart.
மிகவும் சாமர்த்தியசாலி.
And he asked me one time what I thought about the initial evidence of the Holy Ghost. Was it speaking in tongues?
ஒரு சமயம் அவர் என்னிடத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றதற்கு முதல் அத்தாட்சி என்ன என்று கேட்டார். அந்நிய பாஷைகளில் பேசுவதா என்றார். அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு
முன்னர்.
நான் சொன்னேன், என்னால் அதை புரிந்து கொள்ள முடியாது
என்றேன்.
அதற்கு அவர், அந்த விடமாக நான் போதிக்கப்பட்டிருந்தாலும் நானும் கூட அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்.
He said, what would you think could be evidence?
அதற்கு அவர், பரிசுத்த ஆவியை பெற்றுவதற்கு முதல் அத்தாட்சி என்னவென்று நீர் நினைக்கிறீர் என்று கேட்டார்.
I said, the most perfect evidence I can think of is love.
நான் சொன்னேன், மிகவும் பரிபூர்ணமான அத்தாட்சி என்று நான் நினைக்கக்கூடியது அன்பே என்று சொன்னேன்.
And so we got talking on that.
நாங்கள் அந்த விதமாய் அதை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம்.
Then I thought that sounded pretty good, so just help that if a man's got love.
பின்னர் நான் நினைத்தேன், அது மிகவும் அருமையானதாய் காணப்பட்டது. எனவே நான் அதை அப்படியே பற்றிக் கொண்டேன். ஒரு மனிதன் அன்பை உடையவனாய் இருந்தால் அதுவே அத்தாட்சி என்று.
But one day the Lord in a vision straightened me out.
ஆனால் ஒரு நாள் கர்த்தர் தரிசனத்தில் என்னுடைய கருத்தை சரிபடுத்தினார்.
And he said that the evidence of the Spirit was those who could receive the word.
அவர் சொன்னார், பரிசுத்தாவின் அடையாளம் என்பது வார்த்தையை ஏற்றுக்கொள்வதாகும் என்று.
Neither love nor speaking in tongues, but receiving the word.
அன்புமல்ல, அந்நிய பாஷைகளில் பேசுவதுமல்ல, ஆனால் வார்த்தையை ஏற்றுக்கொள்வதுதான் அடையாளமாக இருக்கிறது என்றார்.
And then Dr. Bale was saying to me that that is scriptural.
அதற்கு டாக்டர் லீவேலிடம் சொன்னார், அது வேத வார்த்தையின்படியா இருக்கிறது.
He said, because in John 14, Jesus said, when he, the Holy Ghost, has come upon you, he will reveal these things to you that I've taught you and will show you things to come.
ஏனென்றால் யோவான் 14 அதிகாரத்தில் இயேசுமானவர், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது நான் உங்களுக்கு போதித்த இந்த காரியங்கள் யாவற்றையும் அவர் வெளிப்படுத்துவார், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று கூறினார்.
So there is a genuine evidence of the Holy Ghost.
எனவே பரிசுத்த ஆவியின் அசலான அத்தாட்சி அங்கே இருக்கிறது.
He's never told me anything wrong yet.
அவர் தவறானது இது மட்டும் எனக்கு கூறினதில்லை.
That it is the evidence of the Holy Ghost is he who can believe the word. You can receive it.
ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வார்த்தையை விசுவாசிக்க கூடியவனே பரிசுத்த ஆவியை பெற்றதின் அத்தாட்சியை
உடையவனாயிருக்கிறான்.
ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் அந்நிய பாஷைகளுடன் பேசுவீர்கள் என்று இயேசுமானவர் ஒருபோது சொன்னதில்லை. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இந்த காரியங்களில் ஏதாவது செய்வீர்கள் என்று இயேசுமானவர் ஒருபோதும் கூறவில்லை.
He will take these things of mine and show them to you. And will show you things that is to come.
ஆனால் அவர் கூறினார், அவர் என்னுடைய இந்த காரியங்களை எடுத்து அதை உங்களுக்கு காட்டுவார், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்றுதான் இயேசு கூறியிருக்கிறார்.
So there is a genuine evidence of the Holy Ghost according to Jesus himself.
எனவே இயேசுவானவர் தாமே கூறியுள்ளபடி அங்கேதான் இருக்கிறது பரிசுத்த ஆவியின் அசலான அத்தாட்சி.
So all these sensations and things that people have and still live on, you can see why they do it.
எனவே ஜனங்களிடத்தில் இருக்கின்றதும் அவர் இன்னமும் ஜீவிக்கின்ற இந்த உணர்ச்சிகள் மற்ற காரியங்கள் எல்லாம் அவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கலாம்.
See, it becomes a denomination or stagnated pool.
பாருங்கள், அது ஒரு ஸ்தாபனமாகிறது அல்லது தேக்கி நிற்கும் குளமாகின்றது.
And there will never be a denomination made upon the perfect word of God.
தேவனுடைய பரிபூர்ண வார்த்தையின் மேல் இருக்கின்ற ஒரு ஸ்தாபனமும் அங்கே ஒருபோதும் இருக்காது.
It can't do it because you can't denominate God.
அதனால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் தேவனை நியமிக்கவோ அல்லது ஸ்தாபனமாக்கவோ முடியாது.
No, sir.
இல்லை ஐயா.
The reason is you get a bunch of men who can believe the word. Let them start an organization.
அது அப்படியா இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் வார்த்தையை விசுவாசிக்கின்ற ஒரு கூட்ட ஆண்களை கொண்டு வாருங்கள், அவர்கள் ஒரு ஸ்தாபனத்தை துவக்கட்டும்.
The first thing you know, in a year's time, there's a bunch of rickies in there that you couldn't do nothing with.
முதலில் நடக்கும் காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு வருஷத்துக்குள் ஒரு கூட்ட ரிக்கிகள் அங்கே உள்ளே இருப்பார்கள். உங்களால் அதனோடு ஒன்று செய்ய முடியாது.
They got a hold and you can't do nothing about it.
அவர்களுக்கு பிடிப்பு கிடைத்து விட்டது. இதை குறித்து உங்களால் ஒன்று செய்ய இயலாது.
It's not God's system.
அது தேவனுடைய ஒழுங்கு அல்ல.
It isn't. So we know that that thing's out and becomes a cistern.
அது தேவனுடையது அல்ல. எனவே அந்த காரியம் தீர்ந்து போயிற்று என்று நாம் அறிவோம். அது ஒரு வெட்டப்பட்ட தொட்டியாகி விட்டது.
And becomes a place where each one will compromise on this, that, or the other to get members in there. Or let people come in.
ஜனங்கள் உள்ளே வருவதற்கும் அங்கத்தினர்களை சேர்ப்பதற்கும் ஒவ்வொருவரும் இதன் பேரிலும் அதன் பேரிலும் விட்டு கொடுத்து ஒத்து போகக்கூடிய ஒரு இடமாக மாறும்.
We find out this system started one time back in the Israelites' days when they were digging these cisterns.
இந்த முறையானது ஒரு சமயம் இஸ்ரவேலின் நாட்களிலே துவங்கியது. அப்பொழுது அவர்கள் இந்த தொட்டிகளை வெட்டினார்கள்.
And there was a man, a bunch of Pharisees who had dug some cisterns.
அங்கே ஒரு மனிதன் இருந்தான். அவனும் ஒரு கூட்ட பரிசேயர்களும் தான் சில தண்ணீர் தொட்டிகளை வெட்டினார்கள்.
And they had a man named Herod, and he was a proclamator. Governor of the state.
அவர்களுக்கு ஏரோது என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் அதிகாரபூர்வமாக தேசாதிபதியாக இருந்தான். அந்த நாட்டின் ஆளுநராக இருந்தான்.
And he come down to hear a man that didn't fool with their denominations.
அவர்களுடைய ஸ்தாபனத்தோடு ஏமாந்து போகாத ஒரு மனிதனுடைய காரியத்தை விசாரிக்கும்படியாக வந்தான்.
He was a prophet.
அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான்.
And no prophet ever had anything to do with the denomination but hated it.
எந்த ஒரு தீர்க்கதரிசியும் ஒருபோதும் ஸ்தாபனங்களோடு எந்த ஒரு சம்பந்தமும் உடையவனாய் இருக்க மாட்டான்.
This prophet began to say, "Don't you begin to say within yourselves, 'We have Abraham to our father,' because I tell you that God's able these stones to rise children of Abraham."
ஆனால் அவர்களை வெறுத்தார்கள். இந்த தீர்க்கதரிசியானவன் ஆபிரகாமங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். ஏனென்றால் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று கூற
துவங்கினான்.
இவன் கூறுவதை கேட்க அவர்கள் ஒரு பெருமகனை கொண்டு வந்தார்கள்.
And this dignitary had took his brother's wife away from him and married her.
இந்த பெருமகன் அவருடைய சகோதரனின் மனைவியை வைத்துக்கொண்டு அவளை மனம் செய்து கொண்டான்.
What did that man walk out to his face and say?
அவன் அந்த மனித முகத்துக்கு நேராக நடந்து சென்று என்ன கூறினான்?
They thought he would compromise and say, "Now, sir, you have your nice seat over here."
அவங்க நினைத்தார்கள் அவன் அவர்களோடு ஒத்து போய் இப்பொழுது ஐயா உமக்கு இங்கே ஒரு நல்ல ஸ்தானம் இருக்கிறது.
And you are, I'm so glad you're here to hear me today.
அப்படியாவதால் உமக்கு இருக்க வேண்டும். இன்று நீர் என்னை விசாரிக்கும்படியாய் இங்கே வந்திருப்பது குறித்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று கூறுவான் என்று நினைத்தார்கள்.
John spoke right up in his face and said, "It's not lawful for you to have her."
யோவானோ நேராக நடந்து போய் அவனுடைய முகத்துக்கு நேராக நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று கூறினான்.
The very first thing he said, he bawled him out for his sin.
அவன் செய்த முதலாவது காரியம் அவனுடைய பாவத்திற்காக அவனை பார்த்து சத்தமிட்டான்.
See, denominations make stagnant pools where man can live with women.
பாருங்கள், தாபனங்கள் தேக்கின தண்ணீர் தடாகங்களை உண்டாக்குகிறது. அங்கே ஆண் பெண்களோடு ஜீவிக்கலாம்.
And then women can carry on and cut their hair and wear shorts and anything else and call themselves Christians.
அந்த பெண்கள் அப்படியாகவே இருக்கலாம். தலைமயிரை வெட்டி கொள்ளலாம். அரை காச்சட்டை எதையும் அணிந்து கொள்ளலாம். கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழித்துக்
கொள்ளுகிறார்கள்.
ஆனால் தேவனுடைய வல்லமையினால் ஆன ஒரு அசலான ஊற்றோ அல்லேலூயா அதனால் அங்கு ஜீவிக்க முடியாது. ஏனென்றால் அது அதனை வெளியே தள்ளுகிறது.
Of living waters.
Nane jeeva tannir ootru.
They left me to dig themselves some cisterns.
Avargal thangalukkendru tannir thottigalai vettikollumbadiyaga avargal ennai vittu vittargal.
Now a fountain of living water. We find out what is a fountain of living water.
Ippozhudhu oru jeeva tannir ootru naam kandarindhom. Jeeva tannir ootru endral enna endru.
We find out what the cistern is. Now what is a fountain of living water?
ஒரு வெட்டப்பட்ட தொட்டி என்னவென்று நாம் கண்டறிந்தோம். இப்பொழுது ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்று என்றால் என்ன என்று நாம் பார்ப்போம்.
It's an artesian well.
அது தண்ணில் தானே தண்ணீரை சுரக்கக்கூடிய ஒரு கிணறு.
An artesian well, what's that, Brother Brown?
தண்ணில் தானே தண்ணீரை சுரக்கக்கூடிய கிணறு என்பது என்ன சகோதரன் பிரணாம்?
It's a well that always comes from beneath. and pushes this water out.
அது என்னவென்றால் தண்ணீர் எப்பொழுதும் அதன் அடியிலிருந்து சுரந்து கொண்டு மேல் நோக்கி வந்து தண்ணீரை வெளியே தள்ளிக் கொண்டிருக்கும்.
It's flowing all the time.
எந்த நேரத்திலும் தண்ணீர் பொங்கி பாய்ந்து கொண்டே இருக்கும்.
It is self-supporting.
தனக்கு தானே உதவி செய்து கொண்டிருக்கும்.
Always fresh and clean. An artesian well, a fountain of living water.
எப்பொழுதும் புத்தம் புதிதாகவும் சுத்தமாகவும் இருக்கும் தண்ணீர் தானே நீர் சுருக்கும் கிணறு ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்றாக இருக்கிறது.
It's not dead, stagnated, it's living.
அது மரித்ததும் தேங்கி நிற்கிறதும் அல்ல, அது ஜீவிக்கின்றதா இருக்கிறது.
It's constantly changing, bringing up something new all the time.
தொடர்ந்து தண்ணீர் மாறிக்கொண்டே இருக்கிறது, எல்லா நேரத்திலும் ஏதாவது புதிதாகவே மேலே கொண்டு வரும்.
Moving on, coming from its resources.
போய்கொண்டே இருக்கும், அதனுடைய மூலதானத்திலிருந்து அது கொண்டு வந்து கொண்டே இருக்கும்.
It draws its resources from its bed.
அதனுடைய அடித்தளத்திலிருந்து அதனுடைய தேவைகளை அது எடுக்கின்றது.
Which is still a fountain of living water spraying up.
ஜீவ தண்ணீர் ஊற்று இன்னமும் அதன் தண்ணீரை மேலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது.
Self cleansing is clean, pure, clean water.
தன்னை தானே சுத்தமாக்கிக் கொள்ளும் அது சுத்தமாயும் அசலான சுத்த தண்ணீர்.
It's self-supporting. You don't have to wait for the rains to fill its tank up.
தனக்கு தானே உதவி செய்யக்கூடியதா இருக்கிறது. மழை பெய்து அதை நிரப்ப வேண்டும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டியதில்லை.
It's always a bubbling up. Gives its water free.
அது பொங்கிக் கொண்டே மேலெழும்பும் தன்னுடைய தண்ணீரை யாவருக்கும் இலவசமாக கொடுக்கின்றதா இருக்கிறது.
You don't have to pump it, wind it, twisted or joint.
நீங்கள் அதை அழுத்தியோ சுத்தியோ முறுக்கியோ அதனோடு சேர்ந்து கொண்டோ அதை வெளியே கொண்டு வர வேண்டியதில்லை.
It's just a fountain of living waters.
அது ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்று.
You know, you take these old cisterns, you have to crank it and crank it and crank it and pump them and everything to get a little of that stagnated water out.
உங்களுக்கே தெரியும், இந்த பழைய வெட்டப்பட்ட தொட்டிகளை எடுத்துக் கொள்ளுங்கள், அதிலிருந்து கொஞ்சம் தண்ணீரை மேலே வெளியே கொண்டு வர நீங்கள் அதை சுழற்றி 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 எடுக்க வேண்டும், அல்லது பம்பை அடித்து கொண்டு வர வேண்டும். அதிலும் கொஞ்சம் தேங்கி நிற்கிற தண்ணீரையே வெளியே எடுக்க அப்படி செய்ய வேண்டியதா இருக்கும்.
But a fountain of living water gives it out free without pumping, joining anything else.
ஆனால் ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்றோ இலவசமாக தானாகவே அது வெளியே கொடுக்கிறது. அதற்காக நீங்கள் பம்பை அடிக்கவோ சேர்ந்து கொள்ளவோ வேறதும் செய்யவோ வேண்டியதில்லை.
Oh, I'm glad for that fountain. Yes, sir.
ஓ, அந்த ஊற்றிற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். ஆமையா.
It needs no strainer on it to take the parasites out.
அதிலிருந்து கிருமிகளை அப்புறப்படுத்த அதற்கு வடிகட்டி ஒன்றும் தேவையில்லை.
For it's coming so deep down there in the rock until there's no parasites there.
என்றால் அது அவ்வளவு ஆழத்திலிருந்து வருகிறது, ஆறைக்குள்ளிருந்து வருகிறது, அங்கே கிருமிகள் கிடையாது.
It don't have to have an educational rag hanging on it. That's right.
அதற்கு ஒரு கல்வி கந்து துணி ஒன்றும் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. அது சரியே.
Some worldly made system of man made denominational wisdom to tell you before a psychiatrist whether you're able to preach or not.
ஏதோ ஸ்தாபன ஞானமுள்ள மனிதனால் ஆன உலகத்தினால் ஆக்கப்பட்ட முறைமைகளாக இருக்கிறது. ஒரு மனோதத்துவ வைத்தியருக்கு முன்பாக உன்னால் பிரசங்கிக்க கூடுமா கூடாதா என்று அது உனக்கு கூறும்.
It don't have one of those filthy rags hanging on it.
இப்படிப்பட்ட அசுசியான கந்தைகள் ஒன்றும் அதன் பேரில் தொங்கிக் கொண்டிருக்கவில்லை.
It push it right off as soon as you put it on there.
அதன் மேல் அதை நீங்கள் போட்ட உடனேயே அதை அப்படியே வெளியே தள்ளும்.
You can't do it.
உன்னால் ஒன்று செய்ய முடியாது.
That well is bubbling up all the time.
அந்த கிணறானது எப்போதும் தண்ணீரை மேல் நோக்கி தள்ளிக்கொண்டே இருக்கும். அந்த கண்டங்களில் ஒன்றை நீங்கள் அதன் மேல் போடுங்கள், ஏதாவது ஒரு பக்கத்தில் அதை அப்படி அது தூக்கி தள்ளிவிடும்.
அதன்
மேல் எந்த ஒரு ஸ்தாபன கந்தையும் வைக்க அங்கு நேரமே கிடையாது. அதற்கு எந்த வடிகட்டியோ எந்த சல்லடையோ இறைக்கும் எந்திரமோ எந்த உதறலோ வேற எதுவுமே தேவையில்லை. அது அங்கேயே பொங்கிக் கொண்டு மேலெழும்பிக் கொண்டும் இருக்கிறது.
It don't have to depend on local rains to fill it up.
அதை நிறைக்க அதற்கு எந்த மழையும் தேவையில்லை.
Rains are revivals.
மழைகள் எழுப்புதல்களாக இருக்கிறது.
For that fountain that's at the fountain of life.
எங்கே அந்த ஜீவ ஊற்றில் இருக்கும் அந்த நீர் ஊற்று.
Where the carcass is, the eagles will get.
பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும்.
You don't have to pump up a revival. You don't have to pump up nothing.
நீங்கள் ஒரு எழுப்புதலை அங்கே எழுப்பி கொண்டு வர வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்றையும் அடித்து மேலெழுப்பி கொண்டு வர வேண்டியதில்லை.
Only thing you have to do is just come to the fountain.
நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அந்த நீரூற்றண்டை நீங்கள் வர வேண்டியதுதான்.
It's always full of good fresh water and there's no end to it.
அது எப்பொழுதும் நன்மையான புத்துமுதியான தண்ணீரினால் நிறைந்திருக்கும். அதற்கு முடிவே கிடையாது.
It just keeps on bubbling.
அது தொடர்ந்து பொங்கிக் கொண்டே இருக்கும்.
Don't have to go to the sister and say, well, if it rains and washes off the barn, we'll have something to drink.
நீங்கள் வெட்டப்பட்ட தொட்டி எண்டை சென்று மழை பெய்து களத்தை நன்றாய் கழுவி கொண்டு வந்தால்தான் எங்களுக்கு குடிப்பதற்கு ஏதாவது இருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை. புரிகின்றதா?
Not this.
Enne idu alle.
That artesian well spurting forth good cold water all the time.
Thannil naane surakkum ootru adu thannirai nalla kulumiyana thannirai ella nerathilum mele peechugiradu.
You can depend on it.
Neengal adin mel nambikkiya irukkalam.
You don't have to say, well, I'll go to this old cistern.
Sari naan andha palaya vettapatta thottiyai naan poi paarthu varuven endru nee koora vendiyadillai.
We used to drink out of it. It hasn't rained in a long time.
நாங்கள் அதிலிருந்து வழக்கமாக தண்ணீர் குடிப்போமானால் நீண்ட காலமாக மழையே பெய்யவில்லை.
I'll tell you, it may be dry.
நான் சொல்லுகிறேன், ஒருவேளை அது காய்ந்தும் போய் இருக்கலாம்.
That's why some of these man-made systems are.
அந்த விதமாகத்தான் இருக்கிறது இந்த சில மனிதனால் ஆன முறைமைகள்.
You can go in if you got a big something going on, a big caboose selling something or some kind of something going on.
நீங்கள் உள்ளே போகலாம். எப்போதும் அங்கே ஏதாவது பெரிய ஏதோ காரியம் நடந்து கொண்டிருக்குமானால் அங்கு ஏதோ பெரிய விற்பனை நடக்கிறது என்றால் அல்லது ஏதோ விதமான காரியம் நடக்கிறது என்றால்
big parties and things going on, bunko games and parties in the basement, everything, you might find a full house.
ஒரு பெரிய விருந்து முதலானவைகள் நடக்கிறது என்றால் பங்கோ விளையாட்டுகள் அடித்தளத்தில் விருந்துகள் இன்னும் மற்ற காரியங்கள் நடந்தால் அங்கே வீடு நிரம்பி இருக்கிறதை காணலாம்.
But where you go to where that fountain is bubbling up, always the people are getting a good cold drink of water.
ஆனால் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்றால் பொங்கி மேலெழும்பி வரும் ஊற்றண்டைக்கு போக வேண்டும். அங்கே ஜனங்களுக்கு எப்போதும் ஒரு நல்ல குளுமையான தண்ணீர் கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் அதை சார்ந்திருக்கலாம்.
10 years.
10 வருடங்களாக அவர்களுக்கு எழுப்புதலே கிடையாதா என்று கூறலாம்.
If you live by that fountain, she's always got a revival going on.
நீங்கள் அந்த நீரூற்றண்டையில் ஜீவித்தால் அங்கே எல்லா நேரத்திலும் ஒரு எழுப்புதல் நடந்து கொண்டே இருக்கும்.
Like the little Welshman said.
அந்த சிறிய வெல்ஷ் மனிதன் சொன்னது போன்று
one time when they had the Welsh revival going on, there's some dignitaries from the states.
அல்லது ஒரு சமயம் அங்கே வெல்சில் ஒரு எழுப்புதல் நடந்து கொண்டிருந்தது. அப்போது நாட்டின் பெருமக்கள் சிலர்கள் வந்திருந்தனர்.
Some of these great doctors of divinity went over to Wales to find out where and what all this was about.
சில தெய்வீகத்தில் பெரிய டாக்டர் பட்டம் பெற்றவர்களும் அங்கே வெல்சுக்கு போய் எங்கே என்று இதெல்லாம் என்னவென்றும் அறிந்து கொள்ளும்படியாய் போயிருந்தார்கள்.
So they had on their turnaround collars and their plug hats and this walking down the street.
எனவே அவர்கள் தங்களுடைய திருப்பின கடுத்து பட்டைகளும் தொப்பிகளையும் அணிந்து கொண்டு வீதி வழியாய் நடந்து போய்க் கொண்டிருந்தனர்.
Here come a little cop along, wearing his little billy club in his hand.
அவ்வாறு அவர் சின்ன காவல்காரன் தன் கையில் இருந்த கோலை சுழற்றிக் கொண்டே
whistling down at the cross where my Savior died, down there for cleansing from sin I cried, there to my heart was a blood applied, glory to his name, walking down the street.
என் மீட்பை மறித்த குருசண்டை பாவத்திலிருந்து சுத்திகரிக்க அங்கே இருந்து அழுதேன். என்னுடைய இருதயத்தில் ரத்தம் பூசப்பட்டது. அங்கே நான் அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று விசிலெடுத்து பாடிக்கொண்டே வீதி வழியாய் காவல்காரன் போய்க்
கொண்டிருந்தான்.
எனவே அவர்கள் அவனிடம் போய் இவன் ஒரு தெய்வ பக்தி உள்ள மனிதனை போல் இருக்கிறான், இவனிடத்தில் நாம் கேட்போம் என்றார்கள். அவர்கள் அவனை பார்த்து திருபாலரே என்றார்கள். அவன் அதற்கு ஆமையா என்றான்.
He said, we are here from the United States. We're a delegation.
அதற்கு அவர்கள் நாங்கள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து வருகிறோம். ஒரு பிரதிநிதிகள் குழுவாய் வந்திருக்கிறோம்.
We come over here to investigate the Welsh revival, so-called.
வெல்ஷ் எழுப்புதல் என்பதை பற்றி துப்பறியும்படியாய் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம்.
We are doctors of divinity. And we are here to look it over.
நாங்கள் தெய்வீகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர்கள். நாங்கள் அதை காண வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிறோம் என்றார்கள்.
He said, we want to know where the revival is and where it's held.
அந்த எழுப்புதல் எங்கே எந்த இடத்தில் நடக்கிறது என்று கேட்டார்கள்.
He said, sir, you have arrived. I am the Welsh revival.
அதற்கு அவன், ஐயா, நீங்கள் வந்துவிட்டீர்கள். நான் தான் அந்த வெல்ஸ் எழுப்புதல். ஆமே என்றான்.
The Welsh revival is in me. There's where it's at.
வேல் செடுப்புதல் எனக்குள்ளாக இருக்கிறது. இங்கேதான் அது இருக்கிறது என்று கூறினான்.
That's the way it is when you live with that fountain of living waters.
ஜீவ தண்ணீர் ஊற்றினை நீ ஜீவிக்கும் போது அந்த விதமாக தான் உனக்கு இருக்கும்.
It's living all the time, bubbling over and over and over and over. There's no end to it.
அது எல்லா நேரத்தும் ஜீவித்துக் கொண்டும் மேலுக்கு மேல் மேலுக்கு மேல் மேலுக்கு மேல் பொங்கிக் கொண்டுமா இருக்கும். அதற்கு முடிவே இல்லை.
Now go sift some water. We had a rain here not long ago. That's not it.
நமது மழை பெய்து அதிக காலம் ஆகியிருந்ததால் தண்ணீர் இருக்கிறதா என்று போய் பாருங்கள் என்பது அதுவல்லாது.
It's that fountain of living water.
ஆறு ஆண்ட ஜீவ தண்ணீர் ஊற்றாக இருக்கிறது.
As I say, it gives us water free.
நான் கூறுவது போன்று அது அதன் தண்ணீரை இலவசமாக கொடுக்கிறது.
You don't have to put rags on it to find out.
அதை கண்டறிய நீங்கள் ஒன்றும் அதன் மேல் ஒரு கந்தைகளை போட வேண்டியதில்லை.
Some educational rags for you. Send him out to preach and see if he spells his words right, speaks them right.
அவனை பிரசங்கிக்க அனுப்புவதற்கு முன்பாக சில கல்வி கண்டங்களை போட்டு அவன் வார்த்தைகளுக்கான சரியான அச்சரங்களை கூறுகிறானா, அவர்களை சரியாக
உச்சரிக்கிறானா,
அவன் பெயர் சொல் பிரதி பெயர் சொல் முதலானவர்களை சரியான விதமாய் உச்சரிக்கிறானா என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை அநேகருக்கு தாங்கள் யார் என்றே அநேகருக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அதே விதமாக அந்த நீரூற்றில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அதே விதமாக.
It don't have to depend on the local rains to fill it up or the local revivals for it.
அதனை நிறைத்துக் கொள்ள அதற்கு உள்ளூர் மழை அவசியம் இல்லை, அல்லது அதற்கு உள்ளூர் எழுப்புதல்கள் அவசியம் இல்லை.
It don't have to do that. For its power and its purity is within itself.
அதனுடைய வல்லமைக்காக அதை செய்ய வேண்டிய அவசியம் அதற்கு கிடையாது. அது சுத்தத்தன்மை அதற்குள்ளாகவே இருக்கிறது.
That's where the word is. Its own power.
அங்கேதான் வார்த்தை இருக்கிறது, அதனுடைய சொந்த வல்லமை.
When a man can receive it in his heart, it's got its purity. It's got its power.
ஒரு மனிதன் அதனை அவனுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அதனுடைய சுத்தத்தை கலப்பில்லாமையை தனக்குள்ளே கொண்டிருக்கிறது. அதனுடைய வல்லமையை அது உடையதாயிருக்கிறது.
It's right in the word itself. Springs forth to life.
அது சரியாக வார்த்தையிலே இருக்கிறது, ஜீவனை மலர செய்கிறது.
Israel would get away from it, they'd get in trouble.
இஸ்ரவேலர் அதை விட்டு விலகி போய் துன்பத்துக்குள் ஆவார்கள்.
Every time they got away from it, they got in trouble.
அவர்கள் அதை விட்டு விலகி போகும் போதெல்லாம் அவர்கள் துன்பத்துக்குள் ஆவார்கள்.
Same as we do now.
இப்பொழுது நாம் செய்கிறது போன்று.
When the revival gets away from that, then it's no good.
எழுப்புதல் அதை விட்டு விலகும் போது அதன் பிறகு அது உதவாதது.
It digs itself some wells or some stagnated cisterns, and there it goes.
அது தனக்கென்று சில கிணறுகளை அல்லது தேங்கி நிற்கும் தொட்டிகளை வெட்டி கொண்டு அதற்கு போகிறார்கள்.
But he always helped them.
ஆனால் அவர் எல்லா நேரத்தும் அவர்களுக்கு உதவி செய்தார்.
The murmuring at the Red Sea.
சிவந்த சமுத்திரத்தண்டை அவர்களுடைய முறுமுறுப்பு.
Then when they murmured, yet in all that he had promised, made him a promise.
அப்படியாய் அவர்கள் முறுமுறுத்த போதும் அது எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் வாக்களித்திருந்தார், அவர்களுக்கு ஒரு வாக்கு அளித்தார்.
He should have turned them back right there, the way we'd look at it. But he had promised to take them over there.
நாம் அதை நோக்குகின்ற விதமாக அங்கேயே அவர்களை அவர் திருப்பி அனுப்பி இருக்க வேண்டும். ஆனால் அவரோ அங்கு கொண்டு போய் சேர்ப்பதாக அவர் வாக்களித்திருந்தார்.
What did he do?
அவர் என்ன செய்தார்?
Them children of Israel, he furnished them the pillar of fire and everything for vindication, their prophet.
அவர் அந்த இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு அக்னி ஸ்தம்பம் இன்னும் மற்ற காரியங்கள் யாவையும் அவர்களுக்கு கொடுத்து ஒரு ரூபகாரத்திற்காக அவர்களுக்கு தீர்க்கதரிசியை கொடுத்தார்.
And they led him out there to the sea.
அவர்கள் அவர்களை சிவந்த சமுத்திரத்தண்டைக்கு கொண்டு சென்றனர்.
And always is trouble against it.
எப்பொழுதும் அதற்கு எதிராக இருந்தால் துன்பம் தான் வரும்.
And here come the Pharaoh and his army.
இதோ பார்வோனும் அவனுடைய சேனையும் வருகிறது.
And you know what God did? He just opened up that red stagnated cistern.
தேவன் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் தேங்கிக் கொண்டிருந்த தொட்டியை சிவந்த சமுத்திரத்தை திறந்து பிளந்து விட்டார்.
The Dead Sea is the deadest thing in the world.
சவக்கடல் என்பது உலகத்திலேயே ஜீவனற்ற ஒரு காரியம்.
It's really dead, stagnated. Nothing can live in it.
அது உண்மையிலேயே மரித்ததாய் இருக்கிறது, அது தேக்கமாய் இருக்கிறது, அதில் ஏதும் ஜீவிக்க முடியாது.
And he opened it up and set them free on the other side.
அவர் அதை திறந்து அடுத்த கரையிலே அவர்களை விடுவித்தார்.
He took them to where they wouldn't have to be bound by such a thing as that.
அது போன்றதான ஒரு காரியத்தினால் கட்டப்பட்டிருக்க வேண்டியது அல்லாத ஒரு இடத்திற்கு அவர்களை கொண்டு சென்றார்.
In the wilderness, they found that the tanks could not be depended on. They were dry.
வனாந்திரத்தில் தொட்டிகளை நம்பி இருக்க முடியாது என்று கண்டறிந்தனர். அவைகள் வற்றி
போயிருந்தன.
அவர்கள் ஒரு துறவை விட்டு இன்னொரு துறவுக்கு போவதை அவர்கள்
கண்டறிந்தார்கள்.
அவர்கள் வனாந்திரத்தில் இருந்தபோது குடிக்க தண்ணீர் இல்லாமல் வறட்சியாய் மறித்து
போகும்படியாயிருந்தார்கள்.
இங்கே இருக்கின்ற தொட்டிக்கு ஒரு குளத்திற்கு போவார்கள், அங்கே அது வற்றி போயிருக்கும். அவர்கள் இன்னொருத்திற்கு போவார்கள், அங்கேயும் அது வற்றி போயிருந்தது. தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்கும் என்று கூட அவர்களால் சிந்திக்க கூடாமல்
இருந்தார்கள்.
பின்னர் அவர்கள் பானைவனத்தில் தண்ணீர் கிடைக்கக்கூடாத இடத்தில் அவர்கள் தண்ணீரை கண்டார்கள்.
It was in a rock.
அது ஒரு கண்மலைக்குள்ளாய் இருந்தது.
The most unlikely place that a man would find any water would be in a dry rock in the middle of a desert.
தண்ணீரையே எதிர்பார்க்க முடியாத ஒரு இடத்தில் வறண்டு போன பானைவனத்தின் மத்தியில் காய்ந்து போன கண்மலைக்குள் மனிதன் தண்ணீரை கண்டான்.
But you see, God does things like that.
ஆனால் பாருங்கள், தேவன் அந்த விதமாகத்தான் காரியங்களை செய்கிறார்.
In the most unlikely place, in the most unusual way.
மிகவும் எதிர்பார்க்க முடியாத இடத்திலே, மிகவும் வழக்கத்திற்கு மாறான விதத்திலே தேவன் கிரியை செய்கிறார்.
That's what we've always had.
அவ்விதமாகத்தான் எல்லா நேரத்திலும் நமக்கு உண்டாயிருந்தது.
They think you have to have a big denomination so together.
ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஸ்தாபனம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று அவர்கள்
நினைக்கிறார்கள்.
அவர்கள் யாவருமாய் ஒன்று கூடும்படியாய் செய்து அங்கே எல்லாருக்கும் சுற்றி சுற்றி வந்து கொண்டும் முதலான காரியங்கள் இருக்க வேண்டும் என்றும், ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்று சேர்ந்து ஒத்துழைத்து எல்லாம் இந்த விடமாக இருந்து ஒரு எழுப்புதல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
Sometimes God takes a little old guy, don't even know his ABCs.
சில சமயங்களில் தேவன் முதல் அச்சரங்களே தெரியாத ஒரு சில வயதான ஒருவனை எடுத்து,
and right amongst a bunch of illiterate people who hardly know his right hand from the left, he can raise up a revival that will shake the world.
வலது இடது கரங்களுக்கு வித்தியாசம் தெரியாத படிப்பறிவில்லாத ஜனங்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை எழும்பு செய்து உலகத்தையே அசைக்க செய்ய அவரால் கூடும்.
He did it in the time of John.
யோவானின் காலத்தில் அவர் அதை செய்தார்.
He done it in the time of the prophets.
தீர்க்கதரிசிகளின் காலத்தில் அவர் அதை செய்தார்.
None of them, as we know, was ever educated.
அவர்களில் ஒருவர் கூட நமக்கு தெரிந்த மட்டில் கல்வி கற்றதே கிடையாது.
But God could get a hold of them and do something with them.
ஆனால் அப்படிப்பட்டவர்களை தேவன் பற்றி பிடித்து அவர்களை கொண்டு ஏதாவது காரியத்தை செய்தார்.
In this rock came forth the waters.
இந்த கண்மலையில் இருந்துதான் தண்ணீர் புறப்பட்டு வந்தது.
He was a rock.
அவரே அந்த கண்மலையாய் இருந்தார்.
And he commanded this rock and must be smoked.
அந்த கண்மலைக்கு அவர் கட்டளையிட்டு அடிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது.
And he gave abundance of pure, fresh, clean water to everybody that would drink.
அவர் மிகுதியான சுத்தமான புத்துமுதியான தெளிந்த தண்ணீரை யாவரும் குடிக்கும்படியாய் கொடுத்தார்.
He saved all who would drink from it.
அதிலிருந்து தண்ணீரை குடித்த அனைவரையும் அவர் ரட்சித்தார்.
A perfect parallel, John 3:16.
யோவான் 3:16க்கு அது ஒரு பரிபூரண இணையாய் இருக்கிறது.
God so loved the world that he gave his only begotten son, whosoever believeth on him should not perish, but would have everlasting life.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
God smote that rock on Calvary.
தேவன் அந்த கண்மலையை கன்வாரின் மேல் அடித்தார்.
Our judgment is upon him, that from him might come the spirit of life that would give you and me eternal life.
நம்முடைய ஆக்கின தீர்ப்பு அவர் மேல் விழுந்தது. அவரிடத்திலிருந்து ஜீவ ஆவி புறப்பட்டு வந்து அது உனக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்.
That's a perfect parable of it there in this wilderness.
அங்கே இந்த வனாந்திரத்திற்கு அது பற்றின ஒரு பரிபூர்ண உபமானமாய் இருக்கிறது.
They never had to pull, dig, pump or anything, just partake of his provided way freely.
அவர்கள் ஒன்றும் இழுக்கவோ தோண்டவோ அழுத்தி மேலே கொண்டு வரவோ அல்லது எந்த காரியமும் செய்ய வேண்டியதில்லை. வெறுமனே தேவனால் அருளப்பட்ட பாதையில் இலவசமாக பங்கு கொள்ள
வேண்டியதுதான்.
அப்பொழுது அவர்கள் ஒரு தடாகத்திலிருந்து அதை தோண்டி எடுக்க வேண்டியதில்லை. அவர்கள் அது ஒரு வாளியை கொண்டு வெளியே கொண்டு வர வேண்டியதும் இல்லை. அதை வெளியே கொண்டு வர எந்த ஒரு ராட்டினமும் அவர்களுக்கு தேவையில்லை.
They just had to partake of it.
அவர்கள் வெறுமனே அதில் பங்கு கொள்ள வேண்டியதுதான்.
That's all there is now.
இருப்பதெல்லாம் அவ்வளவுதான்.
You don't have to join nothing.
நீங்கள் எந்த ஒன்றோடு சேர்ந்து கொள்ள வேண்டியதில்லை.
You don't have to get out the altar and work up something pumping it.
நீங்கள் பிழத்தண்டை இறங்கி ஏதோ ஒரு காரியம் செய்ய வேண்டியதில்லை. அதை அழுத்தி அடித்து வெளியே கொண்டு வர வேண்டியதும் இல்லை.
You don't have to say a word over and over and over till you get a confusion of language.
நீங்கள் திரும்பி 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 எதையோ சொல்லி ஒரு குழப்பமான பாஷைக்கு வர வேண்டியதுமில்லை.
The only thing you have to do is just partake of him freely. God's provided way.
நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இலவசமாக அவரில் தேவனுடன் அருளப்பட்ட பாதையில் பங்கு கொள்ளுங்கள்.
No pumping, no pushing, no nothing. Just take of it freely.
அதை பம்ப் அடிக்கவோ அழுத்தவோ எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டியதில்லை. இலவசமாக அதில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள்.
Nothing you have to do, just partake of it.
நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அதில் பங்கு கொள்ள வேண்டியதுதான்.
That is just believe it. That's all I can say to it.
அது அதை விசுவாசிப்பதுதான். நான் அதற்கு சொல்லக்கூடியதெல்லாம் அவ்வளவுதான்.
Never had to do anything for it. Never had to dig for it.
அதற்காக வேண்டிய அவர்கள் ஒன்றையும் செய்ய வேண்டியதில்லை. அதற்காக தோண்ட வேண்டிய அவசியமும் இல்லை.
They never had to get down and cry all night for it.
அவர்கள் ஒருபோதும் கீழே இறங்கி அதற்காக இரவெல்லாம் சத்தமிட வேண்டியதில்லை.
They just partook of it. It was smitten and ready. Right.
அவர்கள் அதில் பங்கு பெற்றார்கள். அது அடிக்கப்பட்டு ஆயத்தமாக இருந்தது. அது சரி.
I'm looking at a man now sitting in the back of the room here.
இங்கே பின்னால் இருக்கும் அறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனை நான் இப்பொழுது நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
I remember telling that on an old barn stall one day by a manger.
ஒரு பழைய களத்தின் கடை ஒன்றில் ஒரு மேலாளியின் மூலமாக அவரிடம் நான் சொல்லிக் கொண்டிருந்தது எனக்கு நினைவிருக்கிறது.
And he said, but I'm no good.
அப்போது அவர், நான் அதற்கு தகுதியானவர் அல்ல என்றார்.
I said, I know you're not.
நீர் தகுதி உள்ளவர் அல்ல என்று எனக்கு தெரியும் என்றேன். நானும் கூட தகுதி அற்றவன்
என்றேன்.
ஆனால் நான் சொன்ன, நீங்கள் என்னவோ அதைதான் நீங்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள்.
உன்னுடைய
நிலைமையை பார்ப்பதை நிறுத்தி அவர் என்னவாக இருக்கிறார் என்பதை நோக்கி பார்.
என்னால்
மட்டும் இந்த சிகரெட்டுகளை விட்டுவிட முடிந்தால் சகோதரன் பிரணாம், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பேன் என்றார்.
I said, don't get rid of them. You're trying to get good and then come to him.
நான் சொன்னேன், அவைகளை நீ விட்டுவிட வேண்டாம். முதலாவது நல்லவனாகி அதற்கு பின்னர் அவரண்டே வர முயற்சிக்கிறாய்.
He never come to save good men, he come to save bad men that know they were bad.
அவர் நல்ல மனிதனை ரட்சிக்கும்படியாய் அவர் வரவே இல்லை. தாங்கள் கெட்டவர்கள் என்று அறிந்திருந்த கெட்ட மனிதனை ரட்சிக்கவே அவர் வந்தார் என்று.
He said, well,
அதற்கு அவர், அப்படி என்றால் என்றார்.
I said, listen, you don't want to go to hell, do you?
நான் சொன்னேன், கவனியுங்கள், உங்களுக்கு நரகத்துக்கு போக விருப்பமில்லை. விருப்பமா?
He said, no.
அவர் இல்லை என்றார்.
I said, well, you don't have to.
நான் சொன்னேன், நீ போக வேண்டியதும் இல்லை.
He died that you might not have to go.
நீ அங்கே போக கூடாதபடியாய் அவர் மரித்தார் என்றேன்.
He said, what do I have to do?
அதற்கு அவர், அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றார்.
I said, nothing. It's just that simple.
நான் அதற்கு ஒன்றுமில்லை, அது அவ்வளவு சாதாரணமானது என்றேன்.
He said, but if I can ever...
அதற்கு அவர், என்னால் மட்டும் முடிந்தால் என்றார்.
I said, there you go back to that cigarette again.
நான் சொன்னேன், அப்படியானால் நீ திரும்பவும் சிகரெட்டுக்கே போகின்றாய்.
Quit thinking about that cigarette.
அந்த சிகரெட்டை குட்டி சிந்திப்பதை விட்டுவிடு.
Just remember, think about him. What he did, what he is. Not what you are.
அவரை குறித்து நினைத்துக்கொள். அவர் என்ன செய்தார், அவர் என்னவா இருக்கிறார், நீ என்னவா இருக்கிறாய் என்றல்ல. நினைவிருக்கட்டும்.
You're no good and you never was, never will be.
நீ நல்லவன் அல்ல, இருந்ததும் அல்ல, இருக்க போவதும் அல்ல.
But what he is, he is the one.
ஆனால் அவர் என்னவா இருக்கிறார், அவரேதான்.
And I said, now the only one thing you have to do, if he took your place down there, you just willingly accept what he did.
இப்பொழுது நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவர் கீழே உன்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டிருப்பாரே, ஆனால் நீ விருப்பத்தோட அவர் என்ன செய்தாரோ அதை
ஏற்றுக்கொள்.
நீ செய்ய வேண்டியது ஒரே காரியம், அதை ஏற்றுக்கொள்.
Simple, I'll do that.
அவர் சொன்னார், ஏன், அது மிகவும் சாதாரணமாயிற்று, நான் அதை செய்வேன் என்றார்.
I said, here's the creek.
நான் சொன்னேன், இதோ இருக்கிறதே ஓடை என்றேன். புரிகின்றதா?
I brought him up here and baptized him in the name of Jesus Christ.
நான் அவரை இது மட்டுமாய் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன்.
Some of these people are sitting here and I know they felt funny at me for doing that. But I know what I was doing.
அவருடைய ஜனங்களில் சிலர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். நான் செய்ததற்காக அவர்கள் என்னை வேடிக்கையாய் பார்த்தார்கள். ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்பதை நான் அறிந்திருந்தேன்.
I seen in the man something that was genuine.
நான் அந்த மனிதனில் ஏதோ காரியத்தை கண்டேன், அது அசலானதாக இருந்தது.
என்னால்
அதை உள்ளே பார்க்க முடிந்தது. நான் அவரை கொண்டு போய் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தேன்.
It wasn't long after that till he went down to his son's house.
நாங்கள் செய்தபோது அதன் பின்னர் நீண்ட காலத்திற்கு பிறகல்ல நான் ஒரு நாள் அவருடைய மகனுடைய வீட்டிற்கு போயிருந்தேன்.
We seen a vision of a tree being broken at a certain place. And the man fell, almost broke his back.
நாங்கள் தரிசனத்தில் ஒரு பெரிய மரமானது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் முறிந்து விட அந்த மனிதன் கீழே விழுந்து அவனுடைய முதுகு ஏறக்குறைய முறித்துக் கொண்டான். அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர்.
That night the Lord revealed to me that was the end of cigarettes.
அந்த இரவன்றி அதுதான் அவருடைய சிகரெட்டுக்கு முடிவு என்று தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார்.
So the next day he wanted some cigarettes.
எனவே அடுத்த நாள் அவருக்கு சிகரெட்டுகள் தேவையாக இருந்தது.
Just I'll buy him a carton and take it to him. You just watch and see. Your cigarette days are done.
நான் சொன்னேன், நான் அவருக்கு ஒரு பெட்டி நிறைய சிகரெட்டுகள் வாங்கி அதை அவரிடம் கொண்டு போவேன். நீங்கள் நின்று கவனித்து அவருடைய சிகரெட் பழக்கம் முடிந்து விட்டது என்பதை பாருங்கள்
என்றேன்.
அது முதல் கொண்டு அவர் ஒரு சிகரெட்டையும் கூட பிடிக்கவில்லை. ஒரு சிகரெட்டும் அவருக்கு தேவையாயும் இல்லை. அது
தேவன்.
பாருங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், நீங்கள் அந்த ஊற்றண்டைக்கு வர
வேண்டும். It's nothing that you can do. It's what he done for you.
உங்களால் ஒன்று செய்ய முடியாது என்பது உணர்ந்தவர்களாய் நீங்கள் அந்த தண்ணீர் அண்டைக்கு வந்துதான் ஆக வேண்டும். அதைதான் அவர் உங்களுக்காக செய்திருக்கிறார்.
You don't have to dig, you don't have to pump out, you don't have to quit this, you don't have to quit that.
நீங்கள் தோண்ட வேண்டியதில்லை, நீங்கள் பம்ப் அடித்து வெளியே கொண்டு வர வேண்டியதில்லை, நீங்கள் இதை விட்டுவிட அதை விட்டுவிட வேண்டியதில்லை.
The only thing you have to do is get there and drink. That's all.
நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அங்கே போய் அதை பானம் பண்ணுங்கள், அவ்வளவுதான்.
You're thirsty, drink.
நீங்கள் தாகமாக இருந்தால் பானம் பண்ணுங்கள்.
Now, he was wrong.
இப்பொழுது அவரே அந்த கண்மலை.
God smote him for us, and he gave forth abundance of pure, clean water.
நமக்காக தேவன் அவரை அடித்தார், அவர் மிகுதியான கலப்பில்லா சுத்தமான தண்ணீரை கொடுத்தார்.
He does yet today to everyone that will believe.
அவர் இன்னமும் இன்றும் விசுவாசிக்கின்ற யாவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்.
This is his grace, of course, to his people, us.
நிச்சயமாக அவர் ஜனங்களாகிய நமக்கு இது அவருடைய கிருபையாயிருக்கிறது.
There is something like there, like the people of today, ready to receive what they can get. But don't want to give any service in return.
அங்கே இருந்தது போலவே ஏதோ காரியம் அங்கே இருக்கிறது. இன்று ஜனங்களை போன்று அதாவது என்ன கிடைக்குமோ அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிரதியாக என்ன சேவையும் கொடுக்க விரும்பாதவர்களாய் இருக்கிறார்கள்.
Israel was ready to drink from the rock now, but they didn't want to give God his service that was doing.
கன்மலையிலிருந்து தண்ணீரை குடிக்க இஸ்ரவேலர் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஆனால் அவருக்குரியதான அவருடைய சேவையை தேவனுக்கு கொடுக்க அவர்களுக்கு விருப்பமில்லை.
And he's always given us a service.
அவர் எப்பொழுதுமே நமக்கு ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார்.
You know, we can't even breathe without him.
உங்களுக்கே தெரியும், அவர் இல்லாமல் நம்மால் சுவாசிக்க கூட முடியாது.
We can't breathe without God's service.
தேவனுடைய சேவை இல்லாமல் நம்மால் சுவாசிக்க முடியாது.
That's how dependent we are on him.
அந்த விதமாகத்தான் நாம் அவர் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறோம்.
And yet it almost breaks us in two if we try to have to do something for him.
இருந்தபோதிலும் அவருக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டியதா இருந்து அதை செய்ய முயற்சித்தால் சற்றேறக்குறைய ரெண்டாக நம்மை உடைக்கிறது.
He asks us to do something. Go see somebody, go pray for somebody, go help somebody. It almost breaks us up to do it.
அவர் நம்ம ஏதோ காரியம் செய்யவும் யாரையோ போய் பார்க்கவும் யாருக்கோ போய் ஜெபிக்கவும் யாருக்கோ உதவி செய்யவும் அவர் நம்மை கேட்கிறார். அதை செய்வதற்கு அது நம்மை ஏறக்குறைய உடைத்து விடும் போல இருக்கிறது.
But we don't want to do anything to him for service.
ஆனால் அவருக்கு சேவையாக நாம் ஒன்றையும் செய்ய விரும்புகிறதில்லை.
His complaint was, they have forsaken me, the word, and have accepted a broken cistern instead.
அவருடைய குற்றச்சாட்டு என்னவென்றால், அவர்கள் வார்த்தையை என்னை விட்டு விட்டார்கள், அதற்கு பதிலாக ஒரு வெடிப்புள்ள தொட்டியை ஏற்றுக்கொண்டார்கள்.
Except they have forsaken me, the fountain of life, the fountain of water of life.
அவர்கள் என்னை ஜீவ ஊற்றை, ஜீவ தண்ணீர் ஊற்றை விட்டு விட்டார்கள்.
And they desire and would rather drink from a stagnated cistern.
அதற்கு பதிலாக தேங்கி நிற்கிற தொட்டியிலிருந்து குடிக்க வாஞ்சிக்கிறார்கள்.
Could you imagine that?
அதை உங்களால் சற்று ஊகித்து பார்க்க முடிகிறதா?
Could you imagine a person that here's an artesian well is putting out that fine limestone water.
இங்கே ஒரு தண்ணில் தானே சுரக்கும் சுண்ணாம்புக்கல் தண்ணீர் உடைய ஒரு ஊற்று இருக்கிறது.
The heart of the rocks down there in the sand beds and so forth, just as cold and good as it can be.
ஆறுகளின் மத்தியின் ஊடாக கீழே உள்ள மணலிலிருந்து தண்ணீரை வெளியே பொங்கி தள்ளுகிறது. தண்ணீர் அவ்வளவு குளுமையாயும் அருமையாயும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
And we'd rather drink out of a cistern over there that had washed off the top of the barn, the sheds and all the outbuildings around the place.
இதை விட்டுவிட்டு கூரையின் மேலிருந்து சுற்றியுள்ள களம் வீடு முதலானவளில் இருந்து அசுத்தத்தை எல்லாம் அடித்துக் கொண்டு வந்து வெட்டப்பட்ட தொட்டியில் இருக்கும் தண்ணீரை ஒருவன் குடிக்கிறான் என்பதை உங்களால் சற்று யூகித்து பார்க்கத்தான் முடியுமா?
Put it right into that cistern there where the seepage of the water drains right back into from the barn, the stables and stalls and everything draining right back into the cistern.
அப்படிப்பட்ட தண்ணீரை தொட்டிக்குள் வந்து சேர்கிறது. சாக்கடையின் கசிவு தண்ணீர், களத்தின் வரும் தண்ணீர், குதிரையின் லாயத்தில் விழும் தண்ணீர், இவை எல்லாமாய் சேர்ந்து தொட்டியில் வந்து சேரும். அந்த தண்ணில் தானே சுரக்கின்ற ஊற்றின் தண்ணீரை குடிக்காமல் இந்த தொட்டியிலிருந்து தண்ணீரை விரும்புகிறோம் என்றால் எப்படி
ஆயிருக்கிறது?
அங்கே ஏதோ சிந்தை கோளாறு அந்த நபருக்கு இருக்கத்தான் வேண்டும். அது சரி.
And when a man or a woman will take a denomination on their stand that'll permit bobbed hair, wearing shorts, makeup, all this other kind of stuff.
தலைமயிரை வெட்டிக்கொள்ளுதல், குட்டையான கால்சட்டைகளை அணிதல், முகத்துக்கு வர்ணம் தீட்டிக்கொள்ளுதல், இந்த விதமான மற்ற காரியங்களை அனுமதிக்கும்.
And some little kind of a program and all this carrying on.
சில விதமான நிகழ்ச்சிகள் இவைகளை எல்லாம் கொண்டிருக்கும்.
Can go to the bowling alleys and all that nonsense out there and can put up with that.
சில விளையாட்டுக்கு முதலாளிகளுக்கு போகலாம். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்கிற ஸ்தாபனங்களை ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ தெரிந்து கொள்ளும் போது.
And like that better than to do the old fashioned word of God that cuts down and hews out.
வெட்டவும் அறுக்கவும் செய்கின்றதான பழைய காலத்து தேவனுடைய வார்த்தையை போதித்து ஸ்திரீகளிலிருந்து நல்ல சீமாட்டிகளையும் சரியான உடைகளை அணியவும் சரியான விதமாய் நடந்து கொள்ளவும்
take cigarettes and tobacco and swearing and cursing and lying and stealing away from him, all the world away from him, give you something that is a perfect satisfaction.
சிகரெட்டுகள், புகையிலை, சத்தியம் பண்ணுதல், சபித்தல், பொய் சொல்லுதல், திருடுதல் முதலானவைகளையும் உலகம் யாவையும் உன்னிலிருந்து எடுத்து போட்டு பரிபூர்ணமான திருப்தியான ஏதோ காரியத்தை உனக்கு கொடுக்கக்கூடியதுமான அதை காட்டிலும் அவைகளை நீ விரும்புகிறார்.
Why do a man or woman go to such a thing as that for comfort?
ஆறுதலுக்காக ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ ஏன் போகிறார்கள்?
How can you get comfort out of that?
அவைகளிலிருந்து எப்படி உங்களால் ஆறுதலை பெற்றுக் கொள்ள முடியும்?
How could you get a fresh drink out of a stagnated cistern?
தேக்கி கிடக்கும் தொட்டியின் தண்ணீரிலிருந்து உங்களால் எப்படி ஒரு புதிதாக குடிக்க முடியும்?
Why would a person
ஒரு நபர் அப்படியா செய்ய வேண்டுமா?
If a person goes to a stagnated cistern to get a drink when there's an artesian well open,
தண்ணீர் தானே சுரக்கும் ஊற்றை உடைய கிணறு இருக்கும் போது ஒரு நபர் தண்ணீர் குடிக்க தேங்கி கிடக்கும் தொட்டியண்டை போவானால்
you'd say there's something wrong with that man's mind.
அந்த மனிதனுடைய சிந்தையில் ஏதோ கோளாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுவீர்கள் அல்லவா?
And if a woman or a man goes to such a place to find comfort, there's something spiritually wrong with that person.
ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ ஆறுதலுக்காக அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேடி போவாளேயானால் ஆவிக்குரிய பிரகாரமாக அங்கே அந்த நபருக்குள் ஏதோ கோளாறு இருக்கிறது.
They don't want the word.
அவர்களுக்கு வார்த்தை வேண்டியதில்லை.
It shows that their nature is still a frog or a tadpole or something. That's right.
அவர்களுடைய சுவாபம் இன்னமும் அவர்கள் ஒரு தவளையாய் அல்லது ஒரு தலைப்பிரட்டையாய் அல்லது ஏதோ காரியமாய்தான் இருக்கிறது என்பதை காட்டுகிறது.
Something of that nature likes that stagnated pool.
தேக்கமான தண்ணீரை விரும்புகின்றதான ஏதோ ஒன்றை போன்ற சுவாபம் உடையவர்களாக இருக்கின்றனர்.
Because them kind of things won't live in a fresh water pool.
ஏனென்றால் அப்பேற்பட்டவைகளால் புத்தம் புதிதான தண்ணீரில் குளத்தில் ஜீவிக்க முடியாது.
They can't do it. It's fresh water. They can't do it.
அவைகளால் செய்ய முடியாது. அது புது தண்ணீராக இருக்கிறது. அவைகளால் செய்ய முடியாது.
Now, the complaint was they left it.
இப்பொழுது குற்றச்சாட்டு என்னவென்றால் அவர்கள் அந்த நீர் ஊற்றை விட்டுவிட்டார்கள் என்பதே.
And today they've done the same thing.
இன்றைக்கும் அவர்கள் அதே காரியத்தை செய்தார்கள்.
Now look at the woman at the well.
கிணற்றண்டையில் இருந்து அந்த ஸ்திரீயை நோக்கி பாருங்கள்.
Well, she come up to Jacob's cistern.
அவள் யாக்கோபின் கிணறு மட்டுமாய் வந்தாள்.
And she had been getting water there all time at Jacob's cistern.
காலமெல்லாம் அந்த யாக்கோபின் கிணற்றிலிருந்து தான் தண்ணீரை கொண்டு போனாள்.
But Jacob's cistern denomination, we would call it, because he dug three of them. And this one he had dug.
ஆனால் யாக்கோபின் தொட்டி அதை ஸ்தாபனம் என்று ஆண்டவரமாக அழைப்போமா? ஏனென்றால் அப்பொழுது அவன் அதை போன்று மூன்று தொட்டிகளை வெட்டினான். இந்த கிணற்றையும் அவன் தான் வெட்டினான்.
Now she had a great story.
அவள் ஒரு பெரிய கதையுடையவளாக இருந்தாள்.
She said, "Now our father dug this well, Jacob."
இது எங்கள் தகப்பனாகிய யாக்கோபு தோண்டின கிணறு என்று சொன்னார்.
He drank out of it, his cattle drank out of it, and everything, isn't that good enough?
அந்த கிணற்றிலிருந்து தான் யாக்கோபும் அவனுடைய ஆடு மாடுகளும் முதலானவர்களும் தண்ணீர் குடித்தன. அது போதாதா?
He said, "But the water that you draw from there, you thirst again. Have come back here to get it."
அவர் சொன்னார், நீர் அதிலிருந்து எடுக்கும் தண்ணீர் குடித்தால் மறுபடியும் தாகம் உண்டாகும். மீண்டும் இங்கே தண்ணீர் கொண்டு போக வர வேண்டியதாயிருக்கும்.
But said, "The water that I give you is a fountain, a geyser, spurting up from the inside, and you don't come here to get it. It's right with you."
ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரோ அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகின்ற ஊற்றாயிருக்கும். அதை கொண்டு போக மறுபடியும் வர வேண்டியதில்லை. அது உனக்குள்ளாகவே இருக்கிறது என்றார்.
Notice, but when she discovered that a scriptural fountain had spoken to her by a scriptural sign that she had been looking for,
கவனியுங்கள், ஆனால் அவள் எதிர்நோக்கி கொண்டிருந்த ஒரு வேதாகம அடையாளத்தின் மூலமாக தன்னுடன் பேசியது ஒரு வேதாகம ஊற்று என்பதை அவள் கண்டுபிடித்த பின்னர்,
she left that Jacob's denominational system and never went back to it again because she had found the real rock.
அவள் அந்த யாக்கோபின் ஸ்தாபன ஒழுங்குமுறைகளை விட்டுவிட்டு அதிரண்டை மீண்டும் வரவே இல்லை. ஏனென்றால் அவள் உண்மையான கண்மலையை கண்டுபிடித்து விட்டாள். புரிகின்றதா?
She ran into the city.
அவள் பட்டணத்திற்குள்ளாக ஓடினாள்.
She was through with sin.
அவளுடைய பாவம் நீக்கப்பட்டு விட்டது.
She was no more a foul woman.
இனி அவள் ஒரு அசுத்தியான ஸ்திரீ அல்ல.
She said, "Come see who I have found. A man who told me the things that I've done. Isn't this the very Christ?"
அவள் சொன்னாள், "நான் யாரை கண்டு கொண்டேன் என்று வந்து பாருங்கள். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்ன மனிதனை வந்து பாருங்கள். அவர் கிறிஸ்து தானோ?" என்றார்.
She, that sister might have been all right. It had served its purpose.
அந்த தொட்டி ஒரு கால் போதுமானதாக இருந்திருக்கலாம். அதனுடைய பிரயோஜனத்தை அது நிறைவேற்றியது.
Now she was at the true fountain.
இப்பொழுதோ அவள் அந்த உண்மையான ஊற்றண்டை இருக்கிறாள்.
The cistern had been all right until the true fountain was open.
அந்த புதிய ஊற்று திறக்கப்படுமட்டாய் அந்த தொட்டி போதுமானதாக இருந்தது.
But when the true fountain came along, the cistern lost its strength.
ஆனால் அந்த புதிய ஊற்று வந்தபோதோ அந்த தொட்டி தன் பலனை இழந்து விட்டது.
She found there's a better place to drink.
தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு மேலான இடத்தை அவள் கண்டுகொண்டாள்.
And there is a better place.
ஒரு மேலான இடம் இருக்கிறது.
There's a better place, and that's in Christ.
ஒரு மேலான இடம் இருக்கிறது, அது கிறிஸ்துவே.
In St. John 7:37 and 38, Jesus said at the last of the Feast of the Tabernacles,
கூடார பண்டிகையின் கடைசி நாட்களில் இயேசுவானவர் பரிசுத்த யோவான் 7:37-38 கூறுகிறார்,
If any man thirst, let him come to me and drink.
ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சத்தமிட்டார்.
They were all rejoicing.
அவர்கள் எல்லாரும் களி கூர்ந்து கொண்டிருந்தார்கள்.
They had a little spurt of water coming out from under the altar, and there they was all drinking from this in celebration of the feast.
அங்கே பீடத்தின் கீழே இருந்து மேலெழும்பி வரும் சிறிது தண்ணீர் அவர்களுக்கு இருந்தது. அங்கே தான் அவர்கள் எல்லாரும் தண்ணீரை குடித்துக் கொண்டு பண்டிகையை கொண்டாடி
கொண்டு
எங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் ஆவிக்குரிய கண்மலிலிருந்து குடித்தார்கள் என்று கூறினார்கள். பாருங்கள், அவர்களாகவே ஒரு தொட்டியை
வெட்டி
எங்கிருந்தோ சிறிது தேக்கின தண்ணீரை அதற்குள்ளாக பாய்ச்சி அதை தேவாலயத்துக்கு கீழ் இருந்து பீச்சும்படி செய்தார்கள்.
And they would all get around this water and drink and say, "Years ago our fathers drank in the wilderness."
அவர்கள் யாவரும் தண்ணீரை சூழ்ந்து கொண்டு குடித்துவிட்டு பல வருஷங்களுக்கு முன்பாக எங்களுடைய பிதாக்கள் மனாந்திரத்தில் இந்த தண்ணீரை குடித்தார்கள் என்று கூறினார்கள்.
Jesus said, "I am that rock that was in the wilderness."
இயேசு சொன்னார், மனாந்திரத்திலே இருந்ததான அந்த கண்மலை நானே.
Said, "We eat manna from heaven and God rained it down."
ஆனால் அவர்களோ, நாங்கள் பரலோகத்திலிருந்து வந்த மன்னாவை புசித்தோம், தேவன் அதை பெய்ய பண்ணினார் என்றார்கள்.
Said, "I am that manna."
அவர் சொன்னார், அந்த மண்ணா நானே
என்று. அந்த
நீரூற்றாகி அவர் அவர்கள் மத்தியில் நின்று கொண்டிருந்தார்.
That bread of life was standing among them.
அந்த ஜீவாப்பமாகி அவரவர்கள் மத்தியில் நின்று கொண்டிருந்தார்.
And still they did not want it. They'd rather have their cistern.
அவர்கள் இன்னமும் அதை வேண்டாம் என்கிறார். அதைவிட எங்களுடைய தண்ணீர் தொட்டிகள் எங்களுக்கு போதும் என்றார்கள்.
Because man had made this and God had sent that.
ஏனென்றால் மனிதனை வெட்டினான், அதையோ தேவன் அனுப்பினார்.
That's exactly the difference.
அதுதான் சரியானபடியான வித்தியாசமாக இருக்கிறது.
Dug themselves cisterns.
அவர்களாகவே தங்களுக்கென்று தொட்டிகளை வெட்டி கொண்டார்கள்.
He said, if any man thirst, let him come to me and drink.
ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று அவர் கூறினார்.
He is that fountain.
அவரே அந்த ஊற்றாய் இருக்கிறார்.
And as the scripture has said, out of his belly shall flow rivers of living water.
வேத வாக்கியங்கள் கூறினது போன்று அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்.
Oh, he is that artesian well.
Oh, அவரே அந்த தண்ணில் தானே சுரக்கும் ஊற்று.
Out of his belly or innermost being shall flow rivers of living water.
அவனுடைய உள்ளத்திலிருந்து அல்லது அவனுடைய உள்ளார மனுஷரிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்.
He is that rock that was in the, it was Hagar's rock in the time of trouble when her baby was about to die.
ஆகாரின் துன்ப நாட்களில் அவளுடைய குழந்தை மறிக்கும் வேளையிலே அங்கே உள்ளே இருந்ததான அந்த ஆகாரின் கண்மலை அதுவே. அந்த கண்மலை அவரே.
When she'd been put out of the camp and was out there with a little Ishmael.
அவள் பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டால் அவள் அங்கே வெளியிலே சின்ன இஸ்மவேலோடு இருந்தாள்.
Her water and her cistern that she's packing with her had give out.
அவள் தன்னோடு கொண்டு போன அவளுடைய தொட்டியாகிய அந்த துருத்தியின் தண்ணீர் செலவழிந்து போயிற்று.
And she laid little Ishmael down and walked over a bow shot and cried.
அந்த நிலையில் அவள் குட்டி இஸ்மவேலை அங்கே கிடத்தி விட்டு ஒரு அம்புபாயம் தூரத்திற்கு போய் கதறினாள்.
And oh, because she didn't want to see the baby die.
ஓ, ஏனென்றால் அந்த குழந்தை மரித்துக் கொண்டிருக்கிறது, அவள் அதை காண விரும்பவில்லை.
And all at once the angel of the Lord spoke and she found there Bathsheba, the well there that was flowing is still flowing to this day.
உடனே கர்த்தருடைய தூதன் பேசினான், அவள் அங்கே தண்ணீர் சுரந்து கொண்டிருக்கும் பெயர்சுபாவை கண்டால் இன்றைக்கும் அங்கே தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது.
He was Hagar's bearer of Bathsheba, rock out there in the wilderness.
அவரே அங்கே வனாந்திரத்தில் உள்ள கண்மலை ஆகாரின் பெயர்சுபாவாய் இருந்தார்.
He was standing here in the fountain filled with blood that day, standing there in the temple.
அது இங்கே ரத்தத்தினால் நிறைந்த ஊற்றாய் நின்று கொண்டிருந்தது. அந்த நாளில் அங்கே தேவாலயத்திற்குள்ளாய் இருந்தது.
Time of storm.
புயலின் நேரத்தில்.
In Zechariah 13th chapter, he was that fountain opened in the house of David for cleansing and for sin, cleansing of sin.
சகரியா 13 அதிகாரத்தில் அந்நாளிலே பாவத்தையும் அடுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அவரே அந்த ஊற்று.
He was that fountain.
அவரே அந்த ஊற்றாயிருக்கிறார்.
In Psalms 36:9, he was David's fountain of life.
சங்கீதம் 36:9 அவரே தாவீதின் ஜீவ ஊற்றாயிருக்கிறார்.
He's still that fountain in the house of David.
தாவீதின் வீட்டிலே அவர் இன்னமும் அதே ஊற்றாயிருக்கிறார்.
And he's the poet in his heart. There, poet said,
அங்கே புலவனின் இதயத்திற்குள் அவரே புலவன் இவண்ணம் கூறுகிறான்.
There is a fountain filled with blood drawn from Emmanuel's veins when sinners plunge beneath the flood lose all their guilty stains.
இம்மானுவேல் ரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே. பாவிகள் ஊற்றில் மூழ்கும்போது அவர்களுடைய பாவ கரைகள் யாவும் இல்லாமற் போம்.
He is that fountain of life, fountain of water.
அவரே அந்த ஜீவ ஊற்று, நீரூற்று தண்ணீராயிருக்கிறார்.
He is the word of God.
அவரே தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறார்.
People of these last days has forsook him, the true word, water of life.
இந்த கடைசி நாட்களில் ஜனங்கள் அவரை உண்மையான வார்த்தையை ஜீவ தண்ணீரை விட்டுவிட்டு.
And eschewed themselves out of denominational systems. And again, Hugh dug.
மீண்டுமாக அவர்களுக்கு ஒரு ஸ்தாபன தொட்டிகளை வெட்டி கொண்டார்கள்.
And now we find out they had broken cisterns.
அவர்கள் அதை உடைத்து விட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டிகளை வைத்திருந்தார்கள் என்று நாம் கண்டறிந்தோம்.
And then this cistern is filled with unbelieving germs, unbelieving boasting educational programs.
and so forth, which is contrary to God's promises.
அதோடு அவிசுவாச கிருமிகள் அவிசுவாச பெருமை கல்வி திட்டங்கள் முதலானவைகளால் அதை நிரப்புகிறார்கள். இவை தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு முரணாக இருக்கின்றது.
They are doubters of the word.
அவர்கள் வார்த்தையை சந்தேகிக்கிறவர்கள்.
Now, these cisterns that they got, the Bible said, were broken.
அவர்களிடத்தில் இருக்கின்ற இந்த தொட்டிகள் வெடிப்புள்ளவைகள் என்று வேதம் கூறுகின்றது.
Broken cistern is a leaking cistern and it's seeping out.
வெடிப்புள்ள தொட்டிகள் ஒடுகும் தொட்டிகள் அவைகளிலிருந்து கசிந்து வெளியேறும்.
What's it doing?
அது என்ன செய்கிறது?
It's seeping out into a religious cesspool called the World Council of Churches.
அது கசிந்து சபைகளின் உலக ஆலோசனை சங்கம் என்று அழைக்கப்படும் ஒரு மர சம்பந்தமான சாக்கடை தொட்டிக்குள் போய் சேர்கிறது.
And that's where the broken cistern is leading them to.
அந்த வெடிப்புள்ள தொட்டிகள் அவர்களை அங்கேதான் கொண்டு செல்கிறது.
All because they have forsook him and have the fountain of living water and made these cisterns.
எல்லா தொட்டிகளும் அங்கேதான் கொண்டு செல்கின்றன. ஏனென்றால் அவைகள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அவரை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட தொட்டிகளை தங்களுக்கு வெட்டிக்கொண்டனர்.
Digging out big seminary systems of learning, education and so forth.
கற்றுக் கொடுத்தல் கல்வி முதலான பெரிய குருமார் பள்ளி முறைமைகளை வெட்டுகின்றனர்.
That's the kind of systems they're digging today.
அந்த விதமான தொட்டிகளை தான் இன்றைக்கு அவர்கள் வெட்டி எடுக்கின்றனர்.
That a man has to have a PhD or LLD or Bachelor of Arts or something before he can even go preach.
அதாவது பிரசங்கிப்பதற்கு போவதற்கு முன்னாக அவன் ஒரு PhD, LLD அல்லது BA அல்லது எதையாவது உடையவனாய் இருக்க வேண்டும்.
Sisters, that has been filled with man-made theology.
மனிதனினால் ஆன மத சாஸ்திரங்களினால் நிறைந்த தொட்டிகள்.
They take them into these great big schools of learning.
பயிற்சி அளிக்கும் மகத்தான பள்ளிகளுக்கு அவர்களை கொண்டு செல்கின்றனர்.
And in there they inject into them their own man-made theology and they send them out with that.
அங்கே அவர்களுடைய மனிதனால் ஆக்கப்பட்ட சமய சாஸ்திரத்தை அவனுக்குள் புகுத்தி பின்னர் அவர்களை அதோடு கூட அனுப்புகின்றனர்.
What a day that we're living in. Man-made cisterns.
மனிதனால் ஆக்கப்பட்ட தொட்டிகளில் ஜீவிக்கும் என்ன ஒரு நாளில் நாம் இருக்கிறோம்.
No trouble. No wonder the thing has become a stink.
அது நாற்றமிட்டிருக்கிறதுனால் வியப்பொன்றும் இல்லை.
Oh my. It's because that the people drink from that.
Oh, என்ன அதன் காரணம் என்னவென்றால் ஜனங்கள் அதிலிருந்து குடிக்கிறார்கள்.
And when the people want joy today, what do they do?
ஜனங்களுக்கு நாளில் சந்தோஷம் வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்?
The people, instead of accepting the joy of the Lord, they turn to sin for joy.
கர்த்தருடைய சந்தோஷத்தை இன்றைக்கு ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக ஜனங்கள் சந்தோஷத்திற்காக பாவத்திற்கு திரும்புகிறார்கள்.
People who go to church and claim to be servants of Christ, when they get real nervous, they light up a cigarette.
சபைக்கு சென்று கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று உரிமை கோருபவர்கள் அவர்களுக்கு உண்மையாகவே சற்று கலவரம் அடையும் போது ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொள்ளுகிறார்கள்.
And when they want to have some fun, they stick on their immoral clothes and go out and cut the grass when the man's going by, give him a whistle at him.
அவர்களுக்கு சிறிது கேளிக்கையாக இருக்க விரும்பும் போது ஒழுக்கங்கட்ட ஆடைகளை அணிந்து கொண்டு மனிதர்கள் கடந்து போகையிலே புல்லை வெட்டிக்கொண்டு இவர்களை பார்த்து அவர்கள் விசில் அடிக்கும்படியா செய்கிறார்கள்.
They do everything to be popular.
எல்லாரும் அறியப்பட்டவர்களாய் இருக்கும்படியாக அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள்.
They want to look like the movie stars.
சினிமா நட்சத்திரங்களை போன்று அவர்கள் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
That's their joy.
அதுதான் அவர்களுடைய சந்தோஷம்.
When Jesus said, I am their sufficiency.
இயேசுவானவரோ நானே அவர்களுடைய போதுமானவராய் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்.
The reason that they go to that because they don't want to drink from that fountain.
அவர்கள் அந்த விதமான காரியங்களுக்கு போவதற்கு காரணம் அந்த ஊற்றிலிருந்து அவர்கள் குடிக்க விரும்புகிறதில்லை.
They've turned it down.
அவர்கள் அதை வேண்டாம் என்று தள்ளிவிட்டார்கள்.
They don't want to drink from it.
அதிலிருந்து அவர்கள் குடிக்க விரும்பவில்லை.
They join themselves to some kind of a man-made system.
ஒரு மனிதனால் ஆக்கப்பட்ட ஏதோ ஒரு அமைப்போடு.
Some kind of a cistern is full of all kind of stagnated things that they can go like it.
தேக்க பொருட்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு விதமான தொட்டிகளோடு அவர்களை போன்று தாங்களும் போகத்தக்கதாக அதனோடு போய் சேர்ந்து கொள்ளுகிறார்கள்.
Yesterday we had the kids up on the river, I believe it was Saturday morning.
நேற்றைய தினம் இல்லை சனிக்கிழமை காலையில் நினைக்கிறேன் நாங்கள் சிறு பிள்ளைகள் யாவரையும் ஆற்றண்டைக்கு கொண்டு சென்றோம்.
We went out and Billy had been fishing the boat.
நாங்கள் அங்கு சென்றோம். பில்லி படகில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தான்.
We took the kiddies up, my little grandson and them, my daughter and my little son. We went up the river to take a boat ride.
நாங்கள் என்னுடைய சிறிய மகன் என் மகனுடைய பேர பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஆற்றில் படகு சவாரிக்கு சென்றோம்.
You couldn't even take a boat ride on the river for the filthy, dirty, scummy people out there on the river, half naked and carried on.
உங்களால் படகில் கூட போக முடியாது. ஏனென்றால் சுற்றிலும் அசுத்தியான, அரை நிர்வாணமான, மோசமானவர்கள் நிறைந்திருந்தார்கள்.
A boat drove up beside us, a bunch of little 12, 14 year old boys, each one with a beer can in their hand and a cigarette.
எங்கள் பக்கமாக ஒரு படகு வந்தது. அதில் ஒரு கூட்ட 12, 14 வயதுள்ள பையன்கள். அவரவர்கள் கரத்தில் ஒரு பீர் டபாவையும் சிகரெட்டையும் வைத்திருந்தார்கள்.
They call that having fun.
அவர்கள் அதை ஜாலியாக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள்.
Oh my, how long can this world last with such a system as that?
Oh, என்ன இப்படிப்பட்டதான ஒரு ஒருங்குமுறைகளை வைத்துக் கொண்டு எவ்வளவு காலம்தான் இவ்வுலகம் இருக்க போகின்றதோ?
Then to free themselves from the thoughts that when they die they'll go to hell, the thing they do, they go and join one of these man-made cisterns.
தாங்கள் மரிக்கும் போது நரகத்துக்கு போவோம் என்ற எண்ணத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளும்படிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் போய் மனிதனால் ஆக்கப்பட்ட ஏதாவது தொட்டிகளோடு சேர்ந்து கொண்டார்கள்.
So that same type of people belongs in that cistern.
அதனால் அதே விதமான ஜனங்கள் அந்த தொட்டியில் சேர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள்.
It's nothing but a bunch of unclean, filthy wiggle tails of the world.
ஒரு கூட்ட சுத்தமில்லாத கெட்டுப்போன உலகத்தின் தலைப்பிரட்டைகளை அல்லாமல் வேறொன்றும் இல்லை.
And they associate themselves to that because, as my old mother used to say, birds of a feather flock together.
அவர்களோடு கூட அவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் என்னுடைய வயதான தாயார் கூறுவது போன்று, ஒரே விதமான செட்டைகளை உடைய பறவைகள் ஒன்று கூடி இருக்கும் என்பது போன்று.
They won't come to the fountain and be cleaned up from that life of sin.
அவர்களுடைய பாவ ஜீவியத்தினின்று கழுவப்படும்படியாக அந்த ஊற்றண்டைக்கு வர அவர்களுக்கு விருப்பமில்லை.
They want to live out there and still hold a testimony that they are Christians.
அங்கே ஜீவிக்கவே அவர்கள் விரும்பி தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று இன்னமும் ஒரு சாட்சியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Why, they've turned from him the true fountain of joy, life, perfect life and satisfaction.
என்ன காரணம்? உண்மையான சந்தோஷ ஊற்றை, ஜீவனை, பரிபூர்ண ஜீவனை, திருப்தி ஆகிய அவரை விட்டு விலகிவிட்டார்கள்.
That's the reason they did it, because that they want to join up.
அவர்கள் வேறு ஏதோ ஒன்றுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர்கள் அதை செய்தார்கள்.
They have some kind of people there that believe in that stuff.
அந்த விதமான காரியத்தில் விசுவாசம் கொண்ட ஒரு விதமான ஜனங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறார்கள்.
Here not long ago, Brother Fred and I and Brother Tom, a bunch of us went to a noted Baptist church in the city of Tucson.
இங்கே சமீபத்தில் சகோதரன் ஃப்ரெட்டும் நானும் சகோதரன் டாமும் இன்னும் சிலருமாய் டூசான் பட்டணத்தில் உள்ள ஒரு பிரபலமான பாப்டிஸ்ட் சபைக்கு
சென்று
ஒரு சிறு புதிதான உணர்வை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒன்று அங்கே கிடைக்குமா என்று பார்க்க போயிருந்தோம். அங்கே அந்த போதகர் இஸ்ரவேல் எகிப்தை விட்டு புறப்படும் முன்னேர் பூண்டு முதலானவர்களை சாப்பிட்டுக் கொண்டு இருந்ததாகவும், வனாந்தரத்தில் போன பிறகு மீண்டுமாய் அதை சாப்பிட விரும்பினதாகவும்,
அது
ஏதோ இன்றைய ஜனங்களை போன்று இருப்பதாயும் கூறினார்.
And we, everybody said, Amen.
நாங்கள் யாவருமாய் ஆமென் என்று கூறினோம்.
I never seen such a bunch.
அது போன்ற ஒரு கூட்ட ஜனத்தை நான் பார்த்ததே கிடையாது.
Whole church lost the sight. The preacher looked back to see who it was and said, Amen.
அவ்வளவுதான், முழு சபையாரும் அவர்களுடைய பார்வையை பேச்சாளரின் பக்கத்திலிருந்து திருப்பி ஆமென் என்று கூறினது யார் என்று பார்க்கும்படியாய் அப்படியே எங்களை நோக்கி பார்த்தனர்.
Like scared them to death. They didn't know what it was.
மரணத்தில் அடைந்தது போன்று காணப்பட்டார்கள். அது என்னவென்றே அவர்கள் அறியாதவர்களாயிருந்தார்கள்.
When the David said, Make a joyful noise to the Lord.
தேவனை ஆர்ப்பரியுங்கள்.
Praise him upon harps. Praise him with a psaltery.
வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள்.
Let everything that has breath praise the Lord and praise ye the Lord.
சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, கர்த்தரை துதியுங்கள் என்று தாவீது கூறுகிறார்.
God rejoices in his people.
தேவன் தம்முடைய ஜனங்களில் களி கூறுகிறார்.
Let them of the learned say amen. When anything is said right.
சரியான ஏதாவது காரியம் கூறப்படும் போது கற்றறிந்தவர்கள் ஆமேன் என்று கூறுங்கள்.
Why not turn from this system and cisterns of the world to the faithful system of God, which is the artesian well, Jesus Christ.
ஏன் இந்த ஒழுங்குமுறைகளையும் உலகத்தின் தொட்டிகளையும் விட்டு திரும்பி தன்னில்தானே சுரக்கும் விசுவாசம் உள்ள தேவனுடைய முறைமைகளாகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்ப கூடாது.
Why don't you turn to him?
நீங்கள் ஏன் அவரிடமாய் திரும்ப கூடாது?
For God is our abundant supply of joy, our abundant supply and praises, our abundant supply and satisfaction.
அங்கே தேவனே நமது மிகுதியான சந்தோஷத்தையும் நமது மிகுதியான துதியையும் நமது மிகுதியான திருப்தியும் தருகிறவராயிருப்பார்.
The calmness of my nerves comes from God.
என்னுடைய நரம்புகளின் அமைதி தேவனிடத்திலிருந்து வருகிறது.
When I'm tore up, I find my satisfaction in Christ.
நான் கலங்கி போய் இருக்கும்போது நான் என்னுடைய திருப்தியை கிறிஸ்துவில் காண்கிறேன்.
Not in a cigarette, not in the things of the world, not in joining some creed.
ஒரு சிகரெட்டில் அல்ல, உலகத்தின் காரியங்களில் அல்ல, ஏதோ கோட்பாடுகளை சேர்ந்து கொள்வதனாலும் அல்ல.
But in finding him the promised word that he said, if I go away, I'll come again to receive you.
நான் போவேனானால் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் திரும்பி வருவேன் என்று அவர் கூறின வாக்குத்தத்தமான வார்த்தையை அவரை கண்டடைவதில் திருப்தியை காண்கிறேன்.
I find my joy in that.
என்னுடைய சந்தோஷத்தை நான் அதில் காண்கிறேன்.
He is my joy.
அவரே என் சந்தோஷம்.
They say today, by joining these things and by making this World Council of Churches, that they're going to make a better place to live in.
இந்த காரியங்களினாலும் உலக சபைகளின் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதனாலும் அவர்கள் ஜீவிக்க ஒரு மேலான இடத்தை உண்டாக்க போகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள்.
To my honest opinion, they're going to make a better place to sin in.
என்னுடைய உண்மையான கருத்தின்படி பாவம் செய்வதற்கு அவர்கள் ஒரு மேலான இடத்தை தான் அவர்கள் உண்டாக்க போகிறார்கள்.
That's just the whole thing, sin anyhow. Not to live in, but to die.
எப்படியா இருந்தாலும் அதற்குள் ஜீவிக்க அல்ல, ஆனால் மறிக்கவே அந்த முழு காரியமும் பாவமாயிருக்கிறது.
Make us place to sin in instead of live in.
ஜீவிப்பதற்கு பதிலாக பாவம் செய்யவே அந்த இடத்தை உண்டாக்குகிறது.
Any other thing outside of Jesus Christ and his word of life is a broken sister.
இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய ஜீவ வார்த்தைக்கும் புறம்பாக உள்ள எந்த காரியமும் ஒரு வெடுப்புள்ள தொட்டியாக இருக்கிறது.
Anything that tries to substitute it.
அதற்கு ஈடாக இருக்க முயற்சிக்கின்ற எந்த ஒரு காரியமும்.
Anything that you try to do to bring you peace.
உனக்கு சமாதானத்தை கொண்டு வர நீங்கள் செய்ய முயற்சிக்கும் எந்த ஒரு காரியமும்.
Anything that you try to do to bring you comfort.
உனக்கு ஆறுதலை கொடுக்க நீங்கள் செய்ய முயற்சிக்கும் எந்த ஒரு காரியமும்.
Any kind of a joy that you receive from anything else is a substitute for this. It's a broken cistern full of filth.
நீங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும் எந்த ஒரு காரியமும் இதற்கு பதிலாக அதன் தானத்தில் இருக்குமானால் அது அசுத்தத்தினால் நிறைந்த ஒரு வெடிப்புள்ள தொட்டியே ஆகும்.
He gives perfect satisfaction.
அவரே உனக்கு பரிபூர்ண திருப்தி அளிக்கிறவராய் இருக்கிறார்.
I remember here a couple summers ago I stepped out the back door.
எனக்கு நினைவிருக்கிறது சில கோடை காலங்களுக்கு முன்னர் நான் பின் கதவின் வழியாக வெளியேறினேன்.
There's a young snickle fritz out there. It said to me, said, you know the reason you're always talking about women like that wearing those shorts and things?
அங்கே ஒரு வாலிபமான ஒருவன் இருந்தான். அவன் என்னிடம் சொன்னான், நீர் எப்பொழுதும் பெண்களை குறித்தும் அவர்கள் அரைக்கால் சட்டை அணிவதை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறதற்கு காரணம் என்னவென்று உமக்கே தெரியும்.
He said, because you're an old man. So that's the reason it is.
ஏனென்றால் நீர் ஒரு வயதான மனிதன் அருதானதற்கு காரணம் என்று அவன் சொன்னான்.
I said, look here, how old are you?
அதற்கு நான், இங்கே பார், உனக்கு என்ன வயதாகிறது என்று கேட்டேன்.
He said, 27.
அவன் 27 என்றான்.
I said, when I was many years younger than you, I preached the same thing.
அதற்கு நான், உன்னை விட அநேக வருடங்கள் குறைவான வயது உடையவனாய் இருந்தபோது நான் இதே காரியத்தை பிரசங்கித்தேன் என்று கூறினேன்.
I found the fountain of satisfaction. He is my portion. Amen.
நான் ஒரு திருப்தியின் ஊற்றை கண்டுபிடித்தேன். அவரே என்னுடைய பங்காய் இருக்கிறார். ஆமென்.
Long as he supplies that, that's the beauty.
அவர் அதை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் மட்டும் ஆடிவே எனக்கு அழகாய் இருக்கிறது.
That's my art is looking at him. Watching his handwork and see what he's doing.
அறிவே என்னுடைய கலையாய் இருக்கிறது. அவரை பார்த்து கொண்டே இருப்பதும் அவருடைய கரம் கிரியை நடப்பிக்கிறதையும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் கவனித்துக் கொண்டிருப்பதே ஆகும்.
There's no other fount I know.
வேறு ஏதும் ஊற்றை நான் அறியேன்.
Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Amen. Nothing but the blood of Jesus.
Oh, பாய்ந்து போவது விலையேற பெற்றது. அது என்னை பனியை போல வெண்மையாக்குகிறது. வேறே நதியை அறியேன். இயேசுவின் ரத்தம் தானே.
There is a fountain filled with blood drawn from Emmanuel's veins where sinners plunge beneath the blood, lose all their guilt.
இமானுவேல் ரத்தத்தால் நிறைந்த ஊற்று அங்கே உண்டு. எப்பாவ தீங்கும் அதனால் அவர்களால் நிவர்த்தியாகும். அந்த ஊற்றை தவிர வேறு எந்த ஊற்றையும் நான் அறியேன் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அசுத்தனாய் இருந்த போது அது என்னை சுத்திகரித்தது. அது என்னை சுத்தமாகவே வைத்துக் கொள்ளுகிறது. ஏனென்றால் அதன் அண்டையில் நான் சரியாய் ஜீவித்து
என்னுடைய
ஆத்மாவை சந்தோஷிப்பிக்கும் புத்தம் புதிதான தண்ணீரை நான்
பருகுவேன். நான்
அவ்வளவாய் வளர்ச்சியப்பட்டு என்னால் இன்னொரு சற்று தூரம் போகவே முடியாத நிலையில், எங்கேயும் போக முடியாத நிலையில் இருக்கும் போது, நான் அந்நிலையில் முழங்கார் படியிட்டு என்னுடைய ஒரு வாக்குத்தத்தின் மேல் கைகளை வைத்து, தேவனாகிய கர்த்தாவே, நீரே என்னுடைய
பலன்,
நீரே என்னுடைய திருப்தி, நீரே என்னுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீர் என்று
கூறுவேன். உடனே
எனக்குள்ளாக இருந்து ஏதோ பொங்கி எழும்பும் உணர்வு தோன்றும். நான் அதிலிருந்து வெளியே
வருவேன்.
நான் 50 வயதை கடந்துள்ளவனாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் என்று. சில காலையில் எழும்பும் போது என்னால் படுக்கையிலிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க
முடியாதவனாயிருப்பேன். என்னே
உங்களால் அதை செய்யவே முடியாது. ஆனால் யாரோ கதவண்டை தட்டி கொண்டிருக்கிறார்கள் அல்லது பில்லி நிலத்தில் எங்கோ ஏதோ அவசர நிலை இருக்கிறது, நான் எங்கேயோ போக வேண்டியதா இருக்கிறது என்று
கூறுவான்.
அப்போது நான் என்னால் எப்படி அதை செய்ய முடியும் என்று நினைப்பேன். ஒரு அடி கூட எடுத்து வைக்க
முயற்சிப்பேன். என்னுடைய
பலத்தினால் நிறைக்கப்பட்ட ஊற்று நீரே.
ஆமென். என்னுடைய
பலனும் துணையும் கர்த்தரிடத்திலிருந்து வரும். நீரே என்னுடைய தண்ணில் தானே சுரக்கும் ஊற்றாயிருக்கிறீர். நீரே என் வாலிபமாயிருக்கிறீர். கர்த்தருக்கு காத்திருக்கு விடோ, புதுபெல் நடந்து கழுகைகளை போல செட்டைகளை அடித்து
எழும்புவார்கள்.
அவர்கள் ஓடினாலும் விளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து
போகார்கள்.
தேவனாகிய கர்த்தாவே, போவது என்னுடைய கடமையாக இருக்கிறது. என்னுடைய கடமையின் ஸ்தானத்திற்கு நான்
அழைக்கப்படுகிறேன்.
முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஏதோ காரியம் எனக்குள்ளாக கடகடவென்று சத்தமிட துவங்குகின்றது.
அன்று
நான் அங்கே ஒரு இடத்திலே கான்சாஸில் உள்ள டெபேக்காவில் ஒரு கூட்டம் நடத்தி
கொண்டிருந்தேன்.
அங்கே ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு வாலிப பிரசங்கி, முதலில் என்னுடைய கூட்டங்களுக்கு பொறுப்பேற்பவனாக
இருந்தான்.
இங்கே உட்கார்ந்திருக்கும் சகோதரன் ராய், அந்த இடம் உமக்கு நினைவிருக்கும். அங்கே இருந்த அந்த மகத்தான இடத்தில் அந்த ஊழியக்காரன் கூரையோ அல்லது பக்கவாட்டச் சுவரோ இடிந்து விடிந்து அதற்கு அடியில் அவன் நசுங்கி சிக்கி
கிடந்தான்.
அந்த வாலிபர் மறுத்து போகும் நிலையில்
இருந்தான்.
அவனுடைய ஈரல் வெடித்து விட்டது. அவனுடைய மண் ஈரல் அது இடத்தை விட்டு பீந்து போயிற்று. டன்கள் எடையுள்ளவைகள் அவன் மேல் விழுந்தது. நான் காலை ஆகாரத்திற்காக உட்கார்ந்து என் மனைவியிடம் பேசிக்
கொண்டிருந்தேன்.
அப்போது நான் அவளிடம் சொன்னேன், மனைவியே, உனக்கு தெரியும் இயேசுவானவர் இப்போ இங்கே இருப்பாரானால் அவர் என்ன செய்வார் என்று உனக்கு தெரியுமா?
I believe that word he is sponsoring Christ.
என்னுடைய கூட்டங்களுக்கு அவன் பொறுப்பேற்றபோது அவன் கிறிஸ்துவை தான் பொறுப்பேற்கிறான் என்ற அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன்.
I said that's a trick of the devil.
அது பிசாசுனுடைய ஒரு தந்திரமாக இருக்கிறது என்றேன்.
I said if Jesus is here, he will lay his holy hands upon him.
நான் சொன்னேன் இயேசுவான பெருங்க இருப்பாரானால் அவர் போய் அவர் மேல் அவருடைய கரங்களை வைப்பார்.
That boy get well, I don't care if his liver is bursting.
அந்த வாலிபன் சுகமாவான், அவனுடைய ஈரல் வெடித்து போனதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை.
He get well because Jesus would walk in there knowing exactly who he was.
அவன் சுகமடைவான் ஏனென்றால் சரியாக அவர் யார் என்று அறிந்தவராய்த்தான் இயேசு அங்கே நடந்து போவார்.
He knew his calling, the scriptures is right vindicating in him, he knew who he was.
அவருடைய அழைப்பையும் வேத வார்த்தைகள் சரியாயும் அவர் தாம் யார் என்பதையும் அறிந்திருக்கிறார் என்று ரூபகாரப்படுத்துகிறதாயும் இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். எந்தவித சந்தேகமும்
இன்றி
அவர் அவருடைய கரங்களை அவன் மேல் வைத்து மகனே சுகமாக என்று சொல்ல அவன் நடந்து வெளியே போவான்
என்றேன்.
அப்போது அந்த வாலிபனை கொன்று போட அங்கே பாதாளத்திலே போதுமான சாத்தான்கள் கிடையாது. அவன் சுகமடைவான்
என்றேன். ஆனால்
நான் சொன்னேன், நீ பார்த்தேனே, அவர் இயேசுவாயிருக்கிறார், தேவனுடைய பரிசுத்த கரங்களாயிருக்கிறார். நான் ஒரு பாவியாய் இருக்கிறேன், நான் மாம்சீக உடலுறவினால் பிறந்தவன்.
My father and mother were both sinners. Now I'm just a no good nothing.
என் தகப்பனும் என் தாயும் இருவரும் பாவிகள், நானோ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன்.
And I said, but you know what? If the Lord would give me a vision and send me down there, then that would be different.
ஆனால் என்னவென்று உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் கர்த்தர் தரிசனத்தை தந்து என்னை அங்கே அனுப்புவாரானால் அப்பொழுது அது வித்தியாசமானதாயிருக்கும்.
I said, I better lay my hands on him. He come out of bed if he give me a vision.
நான் நேராக அங்கே போய் என் கரங்களை அவன் மேல் வைப்பேன், அவன் எனக்கு தரிசனத்தை கொடுப்பாரானால் அவன் சுகமடைந்து அந்த படுக்கையை விட்டு வெளியே வருவான் என்றேன்.
Then I got to thinking, after all, if it was the vision, what was it?
பின்னர் நான் பார்த்தேன், பார்க்க போனால் அது தரிசனமாய் இருக்குமானால் அதனால் என்ன?
It was the same dirty hands on him. Same man praying for him. Same dirty hands.
அதே அசுத்தமான கரங்கள் தான் அவன் மேல் வைக்கப்பட்டு அதே மனிதன் தானே அவன் கரத்தை வைத்து ஜெபிக்க போகிறான் என்று
நினைத்தேன்.
பின்னர் நான் சிந்திக்கலானே, நான் அவருடைய பிரதிநிதி.
Then God doesn't see me. That blood of that righteous one lays up there upon the altar. It makes intercessions for me.
மட்டுமன்றி தேவன் என்னை காண போகிறதில்லை. நீதியான ஒருவருடைய அந்த ரத்தம் அங்கே பலிபீடத்தின் மேல் இருக்கிறது. அது எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது.
He's my sufficiency. He's my prayer. He's my life.
அவருடைய போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய ஜெபமாய் இருக்கிறார். அவருடைய ஜீவனாய் இருக்கிறார் என்று சிந்திக்கலானேன்.
I said, the only thing you make me put my hands on him with faith because I have faith in the vision.
நான் சொன்னேன், விசுவாசத்தோடு அந்த கரங்களை அவன் மேல் வைக்கும்படி செய்கிற ஒரே காரியம் ஏனென்றால் அந்த தரிசனத்தின் மேல் எனக்கு விசுவாசம் இருக்கிறது தான் அதற்கு காரணம்.
And without the vision, the same faith to do the same thing.
தரிசனம் இல்லாமல் அதே விசுவாசம் அதே காரியத்தை நடப்பிக்கும்.
So I can reckon myself nothing but reckon him my all in all.
எனவே நான் என் மேல் நம்பிக்கை வைப்பதில்லை, ஆனால் என்னுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் நான் அவரை நம்புகிறேன்.
He is my life. He is my commissioner.
அவர் என்னுடைய ஜீவன். அவரே என்னுடைய ஆணையர்.
No denomination sent me. He sent me.
எந்த ஒரு ஸ்தாபனமும் என்னை அனுப்பவில்லை, அவரே என்னை அனுப்பினார்.
Hallelujah,
நான் அவருடைய நாமத்தில் போகிறேன், நான் அவன் மேல் என் கரங்களை வைக்கிறேன் என்றேன்.
Walk down there, lay hands on that boy, and that night he was in the meeting solid well.
நடந்து அங்கே போய் அந்த வாலிப பிரசங்கியாரின் மேல் என் கரங்களை வைத்தேன், அந்த இரவு அவன் சுகமடைந்தவனாய் கூட்டத்திற்கு வந்தான். ஆமென்.
Oh yes, he is that fountain.
அவரே அந்த ஊற்று.
No other fountain I know, nothing but the blood of Jesus.
வேறொரு ஊற்றை நான் அறியேன், இயேசுவின் ரத்தம் தானே.
I'm a stinker, I'm a renegade, every one of us are. But before God, we are perfect.
நான் அசுத்தமானவன், நான் விட்டு ஓடுபவன், நாம் ஒவ்வொருவரும் அப்படித்தான். ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் பூரண சற்குணராய் இருக்கிறோம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க
கடவீர்கள்.
எப்படி உங்களால் அப்படி இருக்க முடியும்? ஏனென்றால் ஒரு பரிபூரணர் நமக்கு பிரதிநிதித்துவமாய் அங்கே இருக்கிறார். அந்த ஊற்றானது அங்கே புத்தம் புதிராய் எல்லா நாட்களிலும் இருக்கிறது.
Not some stagnated something, but fresh every day that washes away all my sins.
தேங்கி நிற்கின்ற ஏதோ ஒரு காரியம் அல்ல, ஆனால் தினமும் புத்தம் புதியதாய் என்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவி நீக்குகின்றதாய் இருக்கிறது. அவரே அந்த ஊற்று. இப்பொழுது முடிக்கின்ற நேரத்தில் இதை கூற நான்
விரும்புகிறேன்.
இதை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கும் எந்த ஒரு காரியமும் வெடிப்புள்ள தொட்டிகளாய் இருக்கிறது. முடிவிலே நீங்கள் அதில் ஊற்றி வைத்திருந்த யாவும் ஒழுகி போய்விடும்.
If you're putting all your hopes, all your time, and everything in one of those stagnated cisterns,
நீங்கள் உங்களுடைய எல்லா நம்பிக்கையும் உங்களுடைய எல்லா நேரத்தையும் எல்லா காரியங்களையும் இந்த தேங்கி நிற்கும் தொட்டிகள் ஒன்றின் மேல் வைப்பீர்களானால் ஒழுகி போகும்.
Jesus said they were broken cisterns.
இவைகள் வெடிப்புள்ள தொட்டிகள் என்று இயேசு கூறியுள்ளார்.
God said they're broken and they'll leak out every what you put in them.
அவைகள் வெடிப்புள்ள தொட்டிகள், நீ அதில் ஊற்றி வைக்கும் யாவும் ஒழுகி போகும் என்று தேவன் கூறுகிறார்.
You can't go any farther with them because they'll leak out.
அதை நம்பி நீ தூர போக முடியாது, ஏனென்றால் அவை யாவும் ஒழுகி போகும்.
For he is the only way to the truth, to the life, and to eternal joy and eternal peace.
ஏனென்றால் அவரே சத்தியத்திற்கும் ஜீவனுக்கும் நித்திய சந்தோஷத்திற்கும் நித்திய சமாதானத்துக்கும் வழியாய் இருக்கிறார்.
He is the only one and the only way to that.
அவரே அந்த ஒருவரே அதற்கான ஒரே வழியுமாய் இருக்கிறார்.
Oh my, the inexhaustible fountain of life is Jesus Christ.
ஓ என்னே, இயேசு கிறிஸ்து வற்றாத ஜீவ ஊற்றாய் இருக்கிறார். ஏன்?
And who is he? The word. The same.
அவர் யாராய் இருக்கிறார்? வார்த்தையாய் இருக்கிறார். அதே வார்த்தையாய் இருக்கிறார்.
The word, the life, the fountain, the same yesterday, today and forever.
வார்த்தை, ஜீவன், ஊற்று, நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார்.
The true believer, it's his supreme joy, his supreme life.
உண்மையான விசுவாசிக்கு அதுவே அவனுடைய எல்லாவற்றுக்கும் மேலான சந்தோஷமாயிருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலான ஜீவனாயிருக்கும்.
And his supreme satisfaction is in Christ.
அவனுடைய எல்லாவற்றுக்கும் மேலான சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்.
No pumping, no pulling, no joining, no bailing. Just believing and resting.
அதை அழுத்தி வெளியே கொண்டு வரவோ, இழுத்து வெளியே கொண்டு வரவோ, சேர்ந்து கொள்வதனாலோ தூக்கிவிட வேண்டியதோ இல்லை. வெறுமன விசுவாசித்துக் கொண்டு இளைப்பாறிக் கொண்டிருக்க வேண்டும்.
That's what he is to believe in.
விசுவாசிக்கின்றவர்களுக்கு அவர் அபிதமாய் தான் இருக்கிறார்.
Like Father Abraham, he never pulled, he never fretted, he never wearied. He had the word.
தகப்பனாகி ஆபிரகாமை போன்று அவன் ஒன்றும் இடுக்குவோம் இல்லை, அவர் கோபம் கொள்ளவே இல்லை, அவர் கவலை பட்டதே இல்லை, அவர் வார்த்தையுடையவராயிருந்தார்.
He laid upon El Shaddai's breast.
அவர் எல் ஷடாயின் மார்பின் மேல் சாய்ந்திருந்தார்.
When Abraham was 100 years old, God appeared to him and said, I am the Almighty.
ஆபிரகாம் 100 வயதுள்ளவனாய் இருந்தபோது தேவன் அவருக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
The Hebrew word is El Shaddai, means the breasted one.
எல் ஷடா என்ற எபிரேய பதத்துக்கு உன்னை பாலூட்டி வளர்ப்பவர் என்ற அர்த்தமாம்.
And you're old and your strength is gone. But just lay upon my bosom and nurse your strength from this fountain.
நீ வயது சென்றவன் ஆகிவிட்டாய், உன்னுடைய பலன் போய்விட்டது, ஆனால் என் மார்பின் மேல் சாய்ந்து என்னுடைய ஊற்றிலிருந்து உன்னிடத்தை புசி என்றார். ஆமேன்.
What did he nurse himself to? A new body.
அவன் தனக்காக என்னத்தை புசித்தான்? ஒரு புதிய சரீரத்தை.
He had a baby by Sarah and 50 years later had 7 children by another woman.
சாராளின் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றான். 50 வருடங்களுக்கு பின்னர் இன்னொரு ஸ்திரீயின் மூலமாக 7 பிள்ளைகளை பெற்றான்.
Oh, El Shaddai.
Oh, El Shaddai.
The Old Testament shows what he did. The New Testament tells what he'll do. Amen.
அவர் என்ன செய்தார் என்று பழைய ஏற்பாடு காட்டுகிறது. புதிய ஏற்பாடோ அவர் என்ன செய்வார் என்பதை கூறுகிறது. Amen.
In the Old Testament.
பழைய ஏற்பாட்டில்.
Now the air is off. So I'll hurry and quit here now, just a minute.
இப்பொழுது காற்று நின்றுவிட்டபடினாலே நான் துரிதமாய் பேசி ஒரு நிமிஷத்தில் இதோடு முடிக்கிறேன்.
I'd like to say this before close.
முடிப்பதற்கு முன்பாக நான் இதை கூற விரும்புகிறேன்.
I had a good example this one time.
இதை பற்றின ஒரு உதாரணம் ஒரு சமயம் எனக்கு இருந்தது.
I was patrolling.
அப்பொழுது நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன்.
Many people here, down around Georgetown, down there in Milltown, there used to be way back in the hills a fountain.
இங்கே ஜார்ஜ்டவுனை சுற்றி உள்ளவர்களுக்கும் அங்கே மில்டவுனில் இருப்பவர்களுக்கும் அங்கே அந்த குன்றுக்கு அப்பால் ஒரு ஊற்று இருந்தது என்று அநேக ஜனங்கள் அறிந்திருந்தார்கள்.
It was an artesian well.
அது ஒரு தண்ணில் தானே சுரக்கும் ஊற்று.
It flowed out about a 4 or 5 foot stream of water just gushed out all the time. And a great big fountain around there.
நான்கலது 5 அடி ஆழமுள்ள ஒரு ஓடை தண்ணீரே தொடர்ந்து அங்கிருந்து பொங்கி வெளிவந்தது. அங்கே ஒரு பெரிய ஊற்று இருந்தது.
Right around was a lot of this pennyroyal, you know, and stuff growing there. That mint like.
அதை சுற்றிலுமா இங்கு பென்னிராயல் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மின்ட் போன்ற ஏதோ அங்கே வளர்கிறது.
And oh, I used to just thirst to get there. Oh my, to get to that fountain.
அந்த ஊற்றண்டை போய் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற தாகம் எனக்கு உண்டாகும்.
Not lay down to this thing and just drink and drink and sit down and drink. Wait.
நான் இந்த காரியத்தின் பக்கமாக படுத்துக்கொண்டு குடித்துக் கொண்டே இருப்பேன். எழுந்து உட்காருவேன், பின்னர் குடிப்பேன், காத்திருப்பேன்.
And year after year I still come to the same fountain. It never did cease, winter or summer.
வருஷாவருஷம் நாம் இன்னமும் அந்த ஊற்றண்டைக்கு போவேன். கோடை காலமோ குளிர்காலமோ அது நின்று போகிறதில்லை.
They couldn't freeze it.
அவைகளால் அதை உலர்ந்து போகும்படியாயும் உறைந்து போகும்படியாயும் செய்ய முடியவில்லை.
You can't freeze an artesian well.
தண்ணில் தானே சுரக்கும் ஒரு ஊற்றை உங்களால் உறைந்து போக செய்ய முடியாது. ஓ, முடியாது, முடியாது.
I don't care how cold it gets, it ain't gonna freeze that.
எவ்வளவு குளிராக இருந்தாலும் சரி, அதனால் அது உறைந்து போக செய்ய முடியாது.
You'll freeze a cistern, just a little frost will do that.
ஒரு வெட்டப்பட்ட தொட்டியை உங்களால் உறைந்து போக செய்ய முடியும். சிறிது பனி பெய்தால் அது செய்துவிடும். புரிகின்றதா?
But anything is moving, got life in it. It's a moving around.
ஆனால் அசைந்து போய் கொண்டிருக்கும் எந்த ஒரு காரியமும் தண்ணில் ஜீவனை கொண்டுதா இருக்கும். அது சுற்றி போய்கொண்டே இருக்கிறது.
And you can't freeze the artesian well out.
தண்ணில் தானே சுருக்கும் ஊற்றுக்கிணறை உன்னால் உறைந்து போக செய்ய முடியாது.
No matter how depressed the spirit is around the place, this well is always living.
அதை சுற்றிலுமுள்ள இடங்களில் எவ்வளவுதான் ஆவி தொய்ந்து போய் இருந்தாலும் சரி, அந்த கிணறு ஜீவனோடு இருக்கும்.
Live that well.
அந்த கிணற்றின் ஜீவி.
And I noticed there, I went by and I drank at it, and oh my, just the fresh water.
அங்கே நான் கவனித்திருக்கிறேன், அதன் அருகில் சென்று அதை நான் குடித்திருக்கிறேன். ஓ, என்ன புத்தம் புதியதான தண்ணீர்.
You never had to worry, what if I get there, what if it quit running?
நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நான் அங்கே போக முடிந்து அதை நான் குடித்தால் அதன் ஓட்டம் நின்றுவிடக் கூடுமா என்று ஐயுறுகிறேன்.
It's been running, old farmer told me, so my grandfather drank out of it.
அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு வயதான குடியானவர் என்னிடம், என்னுடைய பாட்டனார் இதிலிருந்து குடித்தார் என்றார்.
He said it never has diminished or nothing, is still the same well. Gushing right out into Blue River there.
அது இல்லாமல் போகவும் இல்லை, குறையவும் இல்லை. இன்றைக்கும் அது அதே விதமாகவே இருக்கிறது. தண்ணீர் பீச்சிக்கொண்டு நீல நதிக்கு போகிறது என்று கூறினார்.
I thought, oh my, what a fine place of water.
நான் நினைத்தேன், ஓ, என்ன தண்ணீர் பருக, என்ன ஒரு அருமையான இடம்
என்று.
பாதையை விட்டு சுமார் 1 mile தூரம் நடந்து போய் அந்த இடத்தை சேருவேன். ஏனென்றால் தண்ணீர் குடிப்பதற்கு அது அவ்வளவு ஒரு அருமையான இடம்.
Oh, how good that water was. Oh, my.
ஓ, அந்த தண்ணீர் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஓ,
என்ன.
நான் அங்கே அரிசோனாவில் வனாந்திரத்துக்கு நான் போகும்போது இன்னும் நான் அதை குறித்து அங்கே நினைப்பதுண்டு.
That wonderful well down there. If I could just lay down to that.
அங்கே இருக்கின்ற அந்த அற்புதமான ஊற்று, அதனண்டை அப்படியே படுத்து கிடந்தால் எப்படியாயிருக்கும்?
As David said one time, oh, if I could once more drink from that well.
ஒரு சமயம் தாவீது கூறினது போன்று, ஓ, என்னால் மட்டும் இன்னும் ஒரு முறை தண்ணீரை குடிக்க முடிந்தால் என்று.
If you just get there.
என்னால் மட்டும் அங்கு போக முடிந்தால்.
And I sat down one day and I had a little funny thing had happened to me.
ஒரு நாள் நான் உட்கார்ந்தேன், எனக்கு ஒரு வினோதமான காரியம் சம்பவித்தது.
And I said, what makes you so happy all the time? I wish I could be happy like that.
எப்போதுமே உன்னை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளுகிறது என்ன? அது போலவே நானும் சந்தோஷமாக இருக்க வாஞ்சிக்கிறேன்.
ஏனென்றால்
நான் இங்கே வந்த நாள் முதல் உன்னை வருத்தமாகவே பார்த்ததில்லை.
உன்னை
குறித்து ஒரு வருத்தமான காரியமும் இல்லை என்று
சொன்னேன்.
நீ எப்பொழுதும் சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கிறாய். நீ குதித்துக் கொண்டும் பொங்கிக் கொண்டும் இப்படியா இருந்து கொண்டும் இருக்கின்றாய்.
Winter or summer, cold or hot, whatever it is, you're always full of joy.
குளிர்காலம் அல்லது கோடைக்காலம், குளிரோ அல்லது உஷ்ணமோ, அது என்னவா இருந்தாலும் சரி, நீ எப்பொழுதும் சந்தோஷத்தால் நிறைந்திருக்கின்றாய்.
What makes you, what is it? Because I drink out of it.
உன்னை அவிதமாக வைத்துக் கொண்டிருப்பது என்ன? அது என்ன? நான் உன்னிடத்திலிருந்து தண்ணீரை குடிக்கிறேனே, அதனாலேயா? தெரியாது. சரி, ஒருவேளை முயல்கள் உன் தண்ணீரை குடிப்பதனாலா? நீ அதை விரும்புவதனா இருக்கலாம் என்று சொன்னேன். தெரியாது.
I said, what makes you bubbling over like that? What makes you so happy? What makes you always full of joy?
சரி, இந்த விதமாக உன்னை பொங்க வைக்கிறது தான் என்ன? உன்னை இவ்வளவு சந்தோஷமாய் வைப்பது என்ன? உன்னை இவ்வளவு ஆனந்தத்தால் நிரம்பி இருக்க செய்கிறது தான் என்ன?
So is it because that the birds drink from you?
பறவைகள் உன்னிடத்திலிருந்து தண்ணீரை குடிப்பதனால் இருக்குமா என்று கூறினேன்.
No.
தெரியாது.
Cause I drink from you?
நான் உன்னிடத்திலிருந்து தண்ணீரை குடிப்பதனாலேயா என்றேன்.
No.
தெரியாது.
I said, well, what makes you so full of joy?
உன்னை இவ்வளவு ஆனந்தமாக வைத்துக் கொள்வது தான் என்ன?
Now if that well could speak back to me and say this.
அந்த ஊற்றினால் மட்டும் என்னிடத்தில் பதில் பேசக்கூடுமானால் அது இந்த வண்ணமாய் பதில் கூறியிருக்கும்.
Not because you drink, I appreciate that, because I furnish for the birds.
சகோதரன் பிரணாம், நீர் குடிப்பதன் காரணத்தினால் அல்ல, நான் அதை பாராட்டுகிறேன். பறவைகளுக்கு என்னால் தண்ணீர் கொடுக்க முடிகின்றதால் அல்ல.
I furnish for anybody who wants to drink.
குடிக்க விரும்புகின்ற யாவருக்கும் நான் தண்ணீர் கொடுக்கிறவனாய் இருக்கிறேன்.
One thing you have to do is come here and drink.
நீ செய்ய வேண்டியதெல்லாம் இங்கே வந்து பருக வேண்டியதுதான்.
But what makes me happy? It ain't me bubbling. It's something inside pushing me. It's something bubbling me.
ஆனால் என்னை சந்தோஷப்படுத்துகிறதெல்லாம் அது நான் பொங்கிக் கொண்டிருப்பதல்ல, ஏதோ காரியம் எனக்குள்ளாக இருந்து கொண்டு என்னை மேலெழும்ப செய்கிறது. ஏதோ காரியம் எனக்குள்ளாக இருந்து கொண்டு என்னை பொங்க வைக்கிறது.
And that's why it is with a spirit filled life.
ஒரு ஆவியினால் இருந்த ஜீவியத்தோடும் அது அந்தவிடமாக தான் இருக்கும்.
Jesus said he was in he give you a wells of water springing up in the everlasting life. An artesian overflowing gusher that's constantly flowing.
இயேசுவானவர் கூறினது போன்று அவர் உள்ளே இருந்தால் அவர் உனக்கு ஊற்றுகளின் தண்ணீரை நித்திய ஜீவனுக்கு போகமாட்டாய் பொங்கி எழுச் செய்தார். தண்ணில் தானே சுருக்கும் தொடர்ந்து பொங்கி வடிந்தோடும்படியாய் செய்கிறார்.
The rest of the church is up or down, you're still at that well.
மற்ற சபைகள் மேலெழும்பி இருந்தாலோ அல்லது கீழாக தொய்ந்து போய் இருந்தாலும் சரி, நீ இன்னும் அந்த ஊற்றண்டியிலே இருக்கிறாய்.
Why would you take an old denominational system and cistern full of parasites and everything else and drink around all that stagnated stuff when you're invited to a fountain, an artesian well?
தண்ணீர் தானே சுரக்கின்ற கிணற்றண்டைக்கு ஊற்றண்டைக்கு வந்து பருகும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது ஏன் கிருமிகள் மற்றவைகளால் நிறைந்துள்ள ஒரு பழைய ஸ்தாபன ஒழுங்கையோ அல்லது தொட்டியையோ தெரிந்தெடுத்து அதிலிருந்து தேங்கின தண்ணீரை குடிக்க
வேண்டும்? Juggled and gurgled and laughed and joyed and jumped and frolicked.
ஹரியப்படியாய் தள்ளிக்கொண்டும் பொங்கிக்கொண்டும் மேலெழும்பிக்கொண்டும் சந்தோஷித்துக்கொண்டும் கொப்பளித்துக் கொண்டும் சிரித்துக்கொண்டும் ஆடிக்கொண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
Cold, rainy, hot, dry. When all the rest of the country was drying up, it was bubbling just like it always did.
குளிராயும் மழையாயும் சூடாயும் வறட்சியாயும் இருந்தாலும் தேசத்தின் மற்ற பகுதியெல்லாம் வறண்டு காய்ந்து கொண்டிருந்தாலும் ஆறு எப்பொழுதும் போலவே பொங்கிக் கொண்டிருக்கும்.
Cause it was deep rooted way down in the rocks it come forth.
ஏனென்றால் அது வெகு ஆழத்தில் வேரூன்றப்பட்டதாக இருக்கிறது. எங்கோ பாறைகளுக்கு அடியில் இருந்து பொங்கி வெளிவந்து கொண்டிருக்கிறது.
Oh, let me live with that gusher.
ஓ, அந்த பீச்சிடும் தண்ணீரண்டை நான் ஜீவிப்பேனாக.
Take all your man-made systems you want to, all your old stagnated wells.
வேண்டுமானால் உங்களுடைய மனிதனினாலான ஒழுங்குகள், உங்களுடைய எல்லா தேங்கின கிளறுகளையும் எடுத்து போடுங்கள்.
But let me come to our stagnated systems, but let me come to this fountain.
ஆனால் என்னை மட்டும் அந்த ஊற்றண்டை வரும்படியாய் விட்டு விடுங்கள்.
Let me come there where he is just full.
நான் அங்கே வரும்படியாய் என்னை விட்டு விடுங்கள். அவர் நிறைந்திருக்கிறார்.
He is my joy. He is my light. He is my strength. He is my water. He is my life.
அவரே என்னுடைய சந்தோஷம். அவரே என்னுடைய வெளிச்சம். அவரே என்னுடைய பலன். அவரே என்னுடைய தண்ணீர். அவரே என்னுடைய ஜீவனாயிருக்கிறார்.
He's my healer, he's my savior, he's my king.
அவரே என்னுடைய சுகமளிப்பவர். அவரே என்னுடைய இரட்சகர். அவரே என்னுடைய ராஜாவுமாயிருக்கிறார்.
Everything that I have need of is found in him.
எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நான் அவருக்குள் கண்டடைகிறேன்.
Why would I want to go to anything else?
நான் வேறு எதற்காகவோ ஏன் போக வேண்டும்?
Brother, sister, won't you come to this fountain tonight?
சகோதரனே சகோதரியே, இன்றிரவு நீங்கள் இந்த ஊற்றண்டை வரமாட்டீர்களா?
Won't you, if you're not ever been there, won't you receive it tonight while we bow our heads?
வரமாட்டீர்களா? நீங்கள் இங்க வந்ததே இல்லை என்றால் நாங்கள் தனிமறங்கி இருக்கின்ற இந்த வேளையிலே இன்றிரவு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா?
Broken cisterns leaking, seeping, the world seeping into it filth from the barns and of other days.
வெடிப்புள்ள தொட்டிகள் கசிந்து கொண்டும் ஒழுகிக் கொண்டும் இருக்கின்றன. உலகம் அதற்குள்ளாக கசிந்து கொண்டிருக்கிறது. களத்திலிருந்தும் மற்ற நாட்களில் இருந்ததுமான அசுத்தம் அதற்குள்ளாக கசிந்து கொண்டிருக்கின்றது.
Why not this well that stuff cannot stay in? This great fountain filled with blood drawn from Emmanuel's veins.
அந்த காரியம் அதற்குள் தரித்திருக்க முடியாது. அது இம்மானுவேல் ரத்தத்தால் நிறைந்த ஊற்றாயிருக்கிறது. ஏன் இந்த ஊற்றில் ஏன் வேண்டாம்?
Why don't you receive that tonight?
நீங்கள் அதை இன்றிரவு ஏற்றுக்கொள்ள கூடாதா?
May God help us tonight in this dry, thirsty land.
இந்த வறண்ட தாகிக்கின்ற தேசத்தில் இன்றிரவு தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக.
As the prophet said, he is the rock in a weary land.
தீர்க்கதரிசி சொன்னது போன்று விடாய்த்து போன தேசத்திலே அவரே என்னுடைய கண்மலையாயிருக்கிறார்.
He's that fountain.
அவரே அந்த ஊற்றாயிருக்கிறார்.
Won't you come to him tonight in your hearts while we pray?
நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே உங்களுடைய இருதயத்தில் இன்றிரவு நீங்கள் அவரண்டை வர மாட்டீர்களா?
Dear Heavenly Father, there's no other fountain as the music is playing.
அன்புள்ள பரலோக பிதாவே, இசை வாசித்துக் கொண்டிருக்கையிலே வேறொரு ஊற்று இல்லையே.
No other fount I know, nothing but the blood of Jesus.
இயேசுவின் ரத்தத்தை அல்லாமல் வேறொரு நதியை நான் அறியேன்.
I was born there, I've been raised there.
நான் அங்கேதான் பிறந்தேன், நான் அங்கேதான் வளர்க்கப்பட்டேன்.
I want to live there and die there and rise again there in his presence.
நான் அங்கேயே ஜீவிக்க, அங்கேயே மறிக்க, மீண்டும் அங்கேயே உயிர்ப்பிக்கப்பட அவருடைய சமூகத்தில் இருக்க விரும்புகிறேன்.
Always, Lord, let me be in his presence, for there's no other I know.
எப்பொழுதும் கர்த்தாவே அவருடைய பிரசன்னத்தில் இருப்பேனாக, ஏனென்றால் வேறு ஒரு நதியை அறியேன்.
No creed, no love, no love but Christ, no creed but Christ, no book but the Bible.
கோட்பாடுகள் கிடையாது, அன்பு இல்லை, அன்பு இல்லை, கிறிஸ்து மட்டும் கோட்பாடுகள் இல்லை, ஆனால் கிறிஸ்து மட்டும், எந்த புத்தகமும் இல்லை, வேதாகமம் மட்டுமே.
No anything else, no joy outside of him.
வேறொன்றும் இல்லை, அவருக்கு புறம்பாக அன்பும் இல்லை.
From me, oh God, I don't care how much the world I own, it would still be dead.
உலகத்தின் எத்தனை பங்கு எனக்கு இருந்தாலும் ஓ தேவனே, அவரை என்னிடத்திலிருந்து எடுத்து விடுவீரானால் நான் இன்னமும் மரித்தவராகவே இருப்பேன்.
I'd wander around with my hands up over my head.
என்னுடைய கரங்களையும் தலைக்கு மேலாக தூக்கிக் கொண்டு அலைகிறவனாயிருப்பேன்.
Take him from me, I'll be gone, Lord.
அவரை என்னிலிருந்து எடுத்து விட்டால் கர்த்தாவே நான் தொலைந்தேன்.
But let him be in me. Then December is as pleasant as May.
அவர் எனக்குள்ளாகவே இருக்கட்டும், அப்பொழுது டிசம்பர் எனக்கு மே மாதம் போன்று அவ்வளவு அருமையாயிருக்கும்.
Then there's no hot places and no dry places.
அப்பொழுது உஷ்ணமான இடங்களே கிடையாது, வறட்சியான இடங்களே கிடையாது.
Even death itself has no victory.
மரணத்திற்கும் கூட ஜெயம் கிடையாது.
Let us have him, Father.
அவர் எங்களோடு இருக்கட்டும் பிதாவே.
Give him an abundance to every believer here tonight. As they've waited in this room,
இந்த விசுவாசிகள் காத்திருக்கின்ற இந்த அறையிலே இன்றிரவு ஒவ்வொருவருக்கும் அபரிமிதமாய் கொடும் தேவனே.
Many of them's got to drive along the road tonight as they go to their homes, and may this be their thinking, I'm living at that fountain.
அநேகர் இன்றிரவு கூட்டம் முடிந்து வீட்டுக்கு போகும்போதும் நெடுந்தூரம் வண்டி ஓட்டிக் கொண்டு போக வேண்டியவளாய் இருக்கும், போகையிலே நான் அந்த ஊற்றண்டையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன்.
I'm living there, freshly drinking hour by hour.
Naan angeran jeevikiren ovvoru mani neramum puttu puyidai kudithukondum irukiren endra inda karyam avargal ninaivai irukkattum.
If they haven't received that as yet, may they receive him now, so they can take the fountain right with them.
Avargal innamum adai petrukollathirupargalanal avargal ippozhudhu avarai petrukolvargalaga, adanal avargal anda ootrai avargalodu koodave kondu pogalam.
I'll go with you. I'll be with you to the end of the world.
நான் உங்களோடு இருப்பேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன்.
Grant these things, Father.
இந்த காரியங்களை அளியும் பிதாவே.
And now while we have our heads bowed, is there someone in here tonight, or how many would say, Lord, take me to that fountain just now?
இப்பொழுது நாம் நமது தலைகளை வணங்கினவாறு இருக்கையிலே கர்த்தாவே இப்பொழுதே என்னை அந்த ஊற்றண்டை கொண்டு போவோம்.
I've never come here just to hear. I come here to find out something.
இங்கே வெறுமனே செவியால் கேட்பதற்காக நான் இங்கு வரவில்லை. எதையோ நான் கண்டறியும்படியாக இங்கு வந்தேன்.
I come here to find you, Lord.
கர்த்தாவே உம்மை கண்டுபிடிக்கவே நான் இங்கு வந்தேன்.
I have a need of you tonight. Come to my heart right now. Will you do it, Lord?
இன்றிரவு நீரே என்னுடைய தேவையாய் இருக்கிறது. என்னுடைய இருதயத்துக்குள் இப்பொழுதே வாரும். அதர் நீ செய்வீரா கர்த்தாவே என்று இன்றிரவு சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? அல்லது எத்தனை பேர்கள் அப்படியாய் சொல்ல போகிறீர்கள்?
God bless you. The Lord bless each one.
தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
Father, you've seen the hands even up and around the wall and in the other rooms outside.
பிதாவே உயரேயும் மதிலை சுற்றியும் உள்ளே இருக்கும் அறைகளிலும் வெளியேயும் கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது நீர் காண்கிறீர்.
You seen them, Father. I pray that you'll supply everything they have need of.
பிதாவே நீர் அதை கண்டீர். அவர்களுடைய தேவையான எல்லா காரியங்களையும் நீர் அவர்களுக்கு தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
Maybe they've been drinking in some old cistern, Lord.
ஒருவேளை கர்த்தாவே அவர்கள் அந்த பழைய தொட்டிலிருந்து குடித்துக் கொண்டிருக்கலாம்.
Just some halfway stopover or some man hewed out a cistern.
அது எங்கோ பாதிவழியில் தங்கின போது ஒரு மனிதனால் வெட்டப்பட்ட தொட்டிலிருந்து குடித்தார்கள்.
It's become contaminated with all kinds of strange doctrines denying the word.
எல்லாவித வினோதமான உபதேசங்களால் நிறைந்து அசுத்தமாகி வார்த்தையை மறுக்கிறது.
I pray God that tonight they'll come to him who is that fountain of life.
அந்த நீரூற்றாகிய அவரிடம் அந்த ஜீவ ஊற்றிடம் இன்றிரவு அவர்கள் வர வேண்டும் என்று தேவனே நான் ஜெபிக்கிறேன்.
Granted, Father, I commit them to thee now in Jesus name.
இதை அழியும் பிதாவே அவர்களை உம்மிடத்தில் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்.
And you told me if you ask anything in my name it'll be done.
நீர் சொல்லி இருக்கிறீர் என் நாமத்தில் நீங்கள் அதை கேட்டாலும் அது அப்படியே நடக்கும் என்று.
Now I wouldn't ask this, Lord, if I didn't think it would be done.
இப்பொழுது கர்த்தாவே இது சம்பவியாது என்று நான் நினைக்கின்ற காரியத்தை நான் உம்மிடத்தில் கேட்க போவதில்லை.
I'll be just saying it in a ritual routine.
அப்படியானால் நான் இதை வழக்கமான சடங்காச்சாரத்தில் கூறிக்கொண்டிருக்கிறவனாக
இருப்பேன்.
ஆனால் கர்த்தாவே நான் உத்தமத்தோடு அவர்களுக்காக
ஜெபிக்கிறேன்.
நீர் வாக்களித்துள்ளதை நீர் அளிப்பீர் என்று நம்பிக்கொண்டு அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
இன்றிரவு
நான் அவர்களை அந்த தொட்டிலிருந்து விலக்கி கொண்டு போகிறேன்.
I take them away from the place they've been drinking where they're not satisfied to this fountain.
அவர்கள் குடித்துக் கொண்டிருக்கின்ற இடத்திலிருந்து நான் அவர்களை விலக்கி இந்த ஊற்றண்டைக்கு கொண்டு போகிறேன். அங்கே அவர்கள் திருப்தியாயில்லை.
I do it in Jesus Christ's name.
நான் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்கிறேன்.
They're yours, Lord. Let them drink from you the living water, the fountain of living water.
அவர்கள் உம்முடையவர்கள் கர்த்தாவே. அவர்கள் உம்மிடத்திலிருந்து ஜீவ தண்ணீரை ஜீவ தண்ணீர் ஊற்றை அவர்கள் பருகும்படி செய்யும்.
In Jesus name I ask it. Amen. Grant it, Lord.
இயேசுவின் நாமத்தில் நான் அதை கேட்கிறேன். ஆமேன். அதை அழியும் கர்த்தாவே.
Oh, precious is that flow that makes me white as snow. No other fount I know, nothing but the blood of Jesus. What can wash away my sin? Nothing but the blood of Jesus. Oh, what can make me whole again? Nothing but the blood of Jesus. Oh, Jesus, heal these, Lord. Grant it, Lord, through Jesus' name.
ஓ இயேசுவே இவர்களை சுகப்படுத்தும் கர்த்தாவே. இதை அழியும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தின் மூலமாக கேட்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே நீர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறேன். உண்மை சற்று யோசித்து பாருங்கள். வேறொரு ஊற்று இல்லையே.
I don't know nothing else but him.
அவரை தவிர வேறொன்றையும் நான் அறியேனே.
I don't desire to know nothing else but him.
அவரை தவிர வேறொன்றையும் நான் அறிய வாஞ்சிக்கவும் இல்லை.
Nothing but the blood of Jesus.
இயேசுவின் ரத்தத்தை தவிர வேறொன்றும் இல்லையோ.
Oh, precious is that blood that made me white as snow.
நாம் அதை மீண்டுமாய் பாடுகையில் நாம் ஒருவருக்கொருவர் கரங்களை குலுக்குவோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறீர்களா?
Is there anybody in here got anything against somebody else? If there is, go make it right, will you?
இங்க இருக்கின்ற யாருக்காவது மற்றொருவருக்கு எதிராக ஏதாவது காரியம் இருக்கின்றதா? அப்படி இருக்குமாயின் போய் அதை சரி செய்து கொள்ளுங்கள். செய்வீர்களா?
Let's not leave here like that. See?
ஆண்டவிடமாக நாம் இங்கே இருந்து போக வேண்டாம். புரிகின்றதா?
If you got an order against anybody, you go make it right right now.
சரி செய்தாக வேண்டும் என்று ஏதாவது யாருக்கு எதிராக இருக்குமானால் நீங்கள் போய் அதை இப்பொழுதே சரி செய்யுங்கள்.
Right now is your opportunity to go and say, brother, sister, I said something about you. I thought so. I didn't mean to do that. Forgive me.
நீங்கள் போய் சகோதரனே சகோதரியே, உங்களை குறித்து நான் ஏதோ காரியம் தவறா நினைத்தேன், அப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் செய்யவில்லை, என்னை மன்னியுங்கள் என்று சொல்வதற்கு இதுவே உங்களுடைய சரியான தருணமாயிருக்கிறது. பாருங்கள், அதை செய்ய வேண்டிய வழியே அதுதான். அந்த நீரூற்றை நாம் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் உடையவளாய் இருப்போமாக. புரிகின்றதா?
Nothing but the blood of Jesus. Oh, precious is that blood that makes me white as snow. Oh, no other found I know. Nothing but the blood of Jesus. Oh, isn't he wonderful? No other fountain. We won't contaminate ourselves with other things.
வேற ஊற்று கிடையாது. மற்ற காரியங்களினால் நாங்கள் எங்களை அசுசிப்படுத்திக் கொள்ள மாட்டோம்.
We have separated, left the world behind. We don't want more Egypt's garlics and broken cisterns.
நாங்கள் வேறு பிரிந்து விட்டோம். உலகத்தை பின்னே விட்டு விட்டோம். எகிப்தின் வெள்ளை பூண்டுகளும் வெடிப்புள்ள தொட்டிகளும் இனி எங்களுக்கு வேண்டியதில்லை. அடிக்கப்பட்ட கண்மலை ஆகிய கர்த்தராக இயேசுவோடு கூட நாங்கள் பிரயாணத்தில் இருக்கிறோம்.
ஆமென்.
மன்னாவை புசித்துக் கொண்டும் குடித்துக் கொண்டும் தூதர்களின் ஆகாரத்தை புசித்துக் கொண்டும் கண்மலையின் தண்ணீரை குடித்துக் கொண்டும் இருக்கிறோம்.
ஆமென்.
இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
Praying that God will so richly bless each of you. That His grace and mercy will be with you through the coming week.
தேவன் தாமே உங்களை கொடுமையாய் ஆசீர்வதித்து அவருடைய கிருபையும் இரக்கமும் வருகின்ற வாரத்தில் உங்களோடு கூட இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
And if anything should happen that one of you may slip beyond the veil now, just remember that it's only a few hours of sleep and rest until we meet.
அப்படி ஏதாவது சம்பவித்து உங்களில் யாராவது திரைக்கு பின்னால் நடுவி போக வேண்டியதாயிருந்தால் அது நாம் ஒன்று சேர்வதற்கு முன்னால் உண்டான ஒரு சில மணி நேர நித்திரை அல்லது இளைப்பாறுதலாயிருக்கும்.
Remember that they which are alive and remain shall not hinder those which are sleeping.
நினைவிருக்கட்டும், அதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்தி கொள்ளுகிறதில்லை.
For the trump of God, that last trumpet, the sixth one has just sounded.
ஏனென்றால் தேவய காலம், கடைசி காலம், ஆறாம் காலம் இப்பொழுதுதான் முழங்குகிறது.
And that last trumpet, like the last seal, will be the coming of the Lord.
கடைசி முத்திரையை போன்று அந்த கடைசி காலம் கர்த்தருடைய வருகையாயிருக்கும்.
It shall sound and the dead in Christ shall rise first.
அது முழங்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள்.
Just resting till that time.
அந்த நேரம் மட்டுமா இளைப்பாறிக் கொண்டிருப்பார்கள்.
If you should get hurt, remember, take the name of Jesus with you. as a shield from every snare.
நீங்கள் புண்பட வேண்டியதானால் நினைவிருக்கட்டும், எல்லா கண்ணிக்கும் ஒரு கேடகமாக இயேசுவின் நாமத்தை உன்னோடு கொண்டு போ.
And when temptations around you gather, just breathe that holy name in prayer.
உன்னை சோதனைகள் சுற்றி சூழ்ந்து கொள்ளும் போது அந்த பரிசுத்த நாமத்தை ஜெபத்தில் சுவாசியுங்கள்.
Devils will flee.
பிசாசுகள் ஓடி போகும்.
Just remember, we hope to meet you here next Sunday morning. Bring in the sick and afflicted.
நினைவிருக்கட்டும், அடுத்த ஞாயிறு காலையில் உங்களை இங்கே சந்திக்க நம்பிக்கையாயிருக்கிறோம். வியாதியஸ்தரையும் பாதிக்கப்பட்டோரையும் உள்ளே கொண்டு வாருங்கள்.
I'll be praying for you. You pray for me now. Will you do it? Say amen.
நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், இப்பொழுது நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். நீங்கள் அதை செய்வீர்களா? ஆமென் என்று சொல்லுங்கள்.
I'll pray for you that God will bless.
தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
Name and prayer. It's always so hard to leave you.
உங்களை விட்டு போவதென்றால் எனக்கு எப்பொழுதுமே கஷ்டமாயிருக்கிறது.
Although I know you're burning up, but there's just something about
நீங்கள் வெந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்தும், ஆனாலும் அங்கே இன்னும் கொஞ்சம் காரியம் இருக்கிறது.
That's one more verse of something. Will you do it? Will you do it?
இன்னும் ஒரு சரணத்தை பாடுவோம், அதை செய்வீர்களா? நீங்கள் அதை செய்வீர்களா?
Bless be the tie that binds, sister.
இணைக்கும் அந்த கட்டு ஆசீர்வதிக்கப்படுவதாக என்னும் பாடல் சகோதரி.
How many knows your song?
எத்தனை பேருக்கு அந்த பாட்டை தெரியும்?
We used to sing it years ago.
வருஷங்களுக்கு முன்பாக நாங்கள் அதை வழக்கமாக பாடுவோம்.
Now sing it tonight. Two hands out of the hundreds that's left.
நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்றவு கடந்து போய்விட்ட நூற்றுக்கணக்கானவர்களில் இரண்டு கரங்கள்.
We used to sing that song around the tabernacle and charm one another's hand. Bless be the tie that binds.
இந்த ஜெபகுடாரத்தை சுற்றி அந்த பாடலை வழக்கமாக பாடும்போது ஒருவர் இன்னொருவர் கரத்தை பற்றிக் கொள்வோம், இணைக்கும் அந்த கட்டு ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர்களில் அநேகரை நான் இந்த கல்லறை கூடத்தில் அடக்கம் செய்திருக்கிறேன். அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை மீண்டுமாய் சந்திப்போம்.
I see him once in a while in the vision. I look beyond the veil.
எப்போதாவது ஒரு சமயத்தில் தரிசனத்தில் நான் திரைக்கு அப்பால் நோக்கி பார்க்கும் போது நான் அவர்களை கண்டேன், அவர்கள் அங்கே இருக்கிறார்கள்.
Let's bow our heads now as we sing.
நாம் அந்த பாடலை பாடும் போது நம்முடைய தலைகளை வணங்கினவாறு இருப்போம்.
Bless be
இப்பொழுது உங்கள் கரத்தை நீட்டி இன்னொருடைய கரத்தை பற்றி பிடியுங்கள். இப்பொழுது உங்கள் தலைகளை
தாழ்த்துங்கள். John in heart and hope to meet again. With our heads bowed, I turn the service to the pastor now.
நம்முடைய தலைகள் தாழ்ந்திருக்க கூட்டத்தை முடிக்கும் ஜெபத்திற்காக நான் இப்பொழுது ஆராதனையை போதகரிடம் திருப்புகிறேன்.